The sermon, Serpent Seed, was delivered on September 28, evening 1958 at Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA.
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1958 செப்டம்பர் மாதம் 28 மாலை அன்று அமெரிக்கா ஜெஃபர்சன்வில் இந்தியானாவில் உள்ள பிரென்னம் ஜெபக்கூடாரத்தில் தி செர்பன் சீட், சர்ப்பத்தின் வித்து என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
God, the great and mighty God, who formed all things by the power of His Spirit.
மகத்தான தேவனே, வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே எல்லா காரியங்களையும் உண்டாக்கினீர்.
And has brought Jesus Christ, His only begotten Son, who freely died for we sinners.
பாவிகளாகிய எங்களுக்காக இலவசமாய் மரித்த அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தீர்.
The just for the unjust to reconcile us back into this marvelous fellowship that we have again with God.
உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களுக்கு தேவனோடு இருந்த அந்த அதிசயமான ஐக்கியத்தை ஒப்புரவாக்குதலினாலே நாங்கள் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள நீதி உள்ளவரை அநீதி உள்ளவர்களுக்காக மரிக்கும்படி செய்தீர்.
As we are taught in the blessed word that we had fellowship with him before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களுக்கு அவரிடத்தில் ஐக்கியம் இருந்ததென்று ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையில் போதிக்கப்பட்டிருக்கிறது.
When the morning stars sang together and the sons of God shouted for joy. Way back before the foundation of the world.
எப்போதோ உலக தோற்றத்துக்கு முன்பாக அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்கள்.
How do we know that that wasn't at the same time that the lamb was slain?
சரியாக அந்த நேரத்தில் தானே ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படவில்லை என்று எங்களுக்கு எப்படி தெரியும்?
That when God in his great thinking seen us shouting and rejoicing in our salvation through Jesus.
அதாவது தேவன் அவருடைய மகத்தான சிந்தனையில் இயேசுவின் மூலமாய் எங்களுக்கு உண்டான ரட்சிப்பில் நாங்கள் ஆர்ப்பரித்து களி கூறுவதை தேவன் கண்டார்.
And tonight we only got a foretaste of that great glory divine which shall be revealed at his second coming.
அவருடைய இரண்டாவது வருகையிலே வெளிப்பட போகும் அந்த மகத்தான தெய்வீகத்தின் மகிமையின் ஒரு முன்றுசியை மட்டும்தான் இன்றிரவு நாங்கள் உடையவர்களாயிருக்கிறோம்.
All sickness and sorrow will be done away with.
எல்லா வியாதியும் துன்பமும் இல்லாதபடியாகி போகும்.
Then we'll have a body like his own glorious body, for we shall see him as he is.
அப்பொழுது அவருடைய சொந்த மகிமையின் சரீரத்தை போலொத்த ஒரு சரீரம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் அவரை காண்போம்.
Here as we look at our hands are withering, our hair is turning gray and shoulders stooping.
இங்கே எங்களுடைய கரங்கள் சுருங்கியும் எங்களுடைய தலைமயிறு நெறித்திருக்கிறதையும் தோள்கள் தொங்கி போகிறதையும் நாங்கள் காண்கையில்
we are aware that we are mortals and headed towards the dust from which our heads are bowed now and where we come from.
நாங்கள் அழிவுள்ளவர்கள் என்றும் நாங்கள் மண்ணுக்கு திரும்புகிறோம் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய தலைகளை கீழே தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். அங்கிருந்து தான் நாங்கள் வந்துள்ளோம்.
But Lord God, just as sure as you are God, you made a promise that we'd be raised up again in the last days, and we believe it.
ஆனால் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தேவன் என்பது எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறதோ அவ்வளவு நிச்சயமாய் கடைசி நாட்களில் நாங்கள் மீண்டும் எழும்புவோம் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம்.
Solemnly we stand with our faith tonight in our presence, coming with boldness because of Jesus bid us to do it.
இன்றிரவு நாங்கள் எங்களுடைய விசுவாசத்துடன் உம்முடைய சமூகத்தில் பயபக்தியாய் நின்று தைரியத்தோடு வருகின்றோம். ஏனென்றால் அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று இயேசுவானவர் கட்டளையிட்டிருக்கிறார்.
Not upon any good thing that we have done, for we've done nothing right.
எங்களுடைய எந்த நற்கிரியையும் மேலும் அல்ல, ஏனென்றால் நாங்கள் ஒன்றையும் சரியாய் செய்யவில்லை.
But we'd come humbly professing that we own this treasure because of His grace that's been allotted to us.
ஆனால் எங்களுடைய பகிர்ந்தளிக்கப்பட்ட கிருபையின் காரணமாக இந்த பொக்கிஷத்தை சுதந்திரித்துக் கொண்டோம் என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் தாழ்மையோடு வருகிறோம்.
Therefore we come asking that you bless us tonight in the bringing forth of the word.
ஆகையினால் இந்த வார்த்தையை கொண்டு வருகிறதில் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறோம்.
For it is written that man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God.
ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது.
And let the mouth of God be spoken tonight.
இன்றிரவு தேவனுடைய வாய் எங்களோடு பேசட்டும்.
Let the words come forth and may it go deep into the hearts of we the listeners and be filled with thy spirit in our presence.
வார்த்தை வெளிவந்து அது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திற்கு போய் கேட்கின்ற நாங்கள் தானே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக.
For we ask it in Jesus' name. Amen.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
Today and yesterday, last night rather, and today we have been speaking on the subject. First, the head up, why we are not a denomination.
நேற்றிரவும் இன்றும் நாம் ஏன் ஒரு ஸ்தாபனம் அல்ல என்ற தலைப்பின் கீழ் செய்தியை பேசிக் கொண்டிருந்தோம்.
And we have made it rather strong why we're not a denomination. Why we do not believe in denominations.
நாம் ஏன் ஒரு ஸ்தாபனம் அல்லவென்றும் நாம் ஏன் ஸ்தாபனத்தில் விசுவாசம் வைப்பதில்லை என்றும் காட்டமாய் வெளிப்படுத்தி காட்டினோம்.
Because we find it in the Bible that denominations was never ordained of God.
ஏனென்றால் ஸ்தாபனங்கள் தேவனால் நியமிக்கப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம்.
It was ordained of the devil and proved it by the Bible.
அவை பிசாசினால் நியமிக்கப்பட்டவைகள் என்று நாங்கள் வேத வாயிலாக தியானித்தோம்.
And how the true denominations brings forth error.
அது எப்படி ஸ்தாபனங்களை கொண்டு தவறுகளை கொண்டு வந்தான் என்பதையும் நாங்கள் கண்டறிந்தோம்.
Now we're saying this to correct and to bring this tabernacle into a fellowship around the blessed word of God.
இந்த ஜெபகூடாரத்தை தூக்கி நிறுத்தவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம்.
That all hopes is not built in what denomination says or what any man says. It's built upon what the Lord God has said.
ஸ்தாபனங்கள் என்ன கூறுகிறதோ அல்லது எந்த மனிதன் என்ன கூறுகிறானோ அதன் மேல் எங்களுடைய நம்பிக்கை கட்டப்படாமல் தேவனாகிய கர்த்தர் என்ன கூறினாரோ அதன் மேல் கட்டப்பட்டு இருக்கும்படியாகவே இதை கூறுகிறேன்.
That's the only way we can ever be corrected right.
அந்த ஒரு விதமாக மாத்திரமே நாங்கள் திருத்தப்பட முடியும்.
And this morning I had five different articles that's come out through denomination that's absolutely not spoken of in the Bible that the Protestant churches are bowing down to.
இன்று காலையில் என்னிடத்தில் நான் நினைக்கிறேன் ஐந்து என்று ஐந்து வித்தியாசமான உபதேச கட்டுரைகளை நான் வைத்திருக்கிறேன். இவைகள் ஸ்தாபனங்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவைகள் முற்றிலுமாக வேதத்தில் கூறப்படாதவைகள். அவைகளுக்கு புரோட்டஸ்டன்ட் சபையிலானது அடிபணிந்திருக்கிறது.
And teaching for doctrine the same thing that the old mother prostitute Catholic Church preaches and come out into the Protestant Church.
பழைய வேசி தாயாகிய கத்தோலிக்க சபை பிரசங்கிக்கும் காரியங்களை உபதேசங்களாக போதித்து இப்பொழுது அவைகள் புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்
வந்துவிட்டது.
தேவனுடைய வார்த்தையில் எண்டையத்திலும் முரணாயிருக்கின்ற அதே காரியங்களுக்கு நாம் அடிபணிகிறோம்.
The first denominational church, we looked it up this afternoon in the Nicene Fathers' history of the Nicene Church.
முதலாம் ஸ்தாபன சபை நாம் அதை இன்று பிற்பகல் நியாசா சபையின் நியாசா பிதாக்களின் சரித்திரத்தில் பார்த்தோம்.
At the death of the apostles and what come the Nicene fathers and they went on for several years.
அப்போஸ்தலருடைய மரணத்திற்கு பின்னர் இந்த நியாசா பிதாக்கள் வந்தார்கள். அவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு சபையை ஆண்டு வந்தனர்.
325 years finally came to Nicaea, France, where they had the great Nicene Council.
325 ஆண்டுகளின் முடிவில் பிரான்சில் உள்ள நியாசாவில் அவர்கள் அந்த மகத்தான நியாசா ஆலோசனை சங்கத்தை
கூட்டினர்.
இப்பொழுது இருக்கின்றதான கத்தோலிக்க கோட்பாடுகள் எல்லாம் அங்கே அவர்களால் அன்று உருவாக்கப்பட்டவைகளே, அவைகளே இப்பொழுது புரொட்டஸ்டன்ட்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
As I said in the teaching this morning, each one of those churches is on up to that Thessalonica church age, the 1500 years of dark ages there was not one time but what he said, you still have my name.
இந்த காலையின் உபதேசத்தில் நான் கூறினது போல் தியத்தீரா சபை வரைக்கும் இருண்ட காலத்தின் 1500 ஆண்டு வரைக்கும் ஒவ்வொரு சபை காலத்திலும் அவர் நீ இன்னும் என் நாமத்தை தரித்திருக்கிறாய் என்று கூறாமல் இருக்கவில்லை.
And on this other side, there wasn't in Christ anymore. They come out in a denominational name.
ஆனால் அதற்கு அடுத்ததான காலங்களை பார்க்கும்போது அங்கே கிறிஸ்து என்பதே இல்லாமற் போய் அவர்கள் ஸ்தாபன பெயர்களால் அழைத்துக் கொள்ளப்பட்டனர்.
Catholic, Lutheran, Wesley, Baptist, Presbyterian, Pentecostal, on down.
கத்தோலிக், லூத்தர், வெஸ்லி, பாப்டிஸ்ட், பிரஸ்பிட்டேரியன், பெந்தேகோஸ்ட் என்று இப்படியாய் அழைத்துக் கொள்ளப்பட்டனர்.
But just before the closing of the age, he said, I set before you an open door.
ஆனால் சபை காலங்களின் முடிவிற்கு சற்று முன்னர் அவர் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று கூறியுள்ளார். புரிகின்றதா?
And that's the age that we believe we're in right now. The open door age between the last going out of the Laodicean church.
அந்த காலத்தில் தான் நாம் இப்போது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். திறந்த வாசல் காலம் லவோதிக்கேயா சபையின் கடைசியாக வெளியே செல்லுதலாகும்.
It's exactly 325 years to the Laodicean council.
சரியாக லவோதிக்கேயா சங்கத்திற்கு 325 ஆண்டுகளுக்கு முன்னர் இவைகள் ஏற்படுத்தப்பட்டது.
And in there they adopted these forms such as sprinkling, pouring and false baptisms, false Holy Spirit, all these other things. They adopted it.
அப்பொழுதுதான் அவர்கள் தெளிக்குதல், ஊற்றுதல், கள்ள ஞானசானங்கள், கள்ள பரிசுத்தாவி, இன்னும் பலவித காரியங்கள் எல்லாம் நியமித்துக் கொண்டனர். அவர்கள் அதை நடைமுறையில் கொண்டு வந்தார்கள்.
And then when Luther being a priest and come out of the Catholic Church brought these things with him.
பின்னர் லூத்தர் ஒரு பாதிரியாக இருந்ததினால் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வந்தபோது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உடன் கொண்டு வந்தார்.
And out of there comes Swingley, out of Swingley come Calvin, out of Calvin come Wesley, on down.
அதிலிருந்து வெளிவந்தவர் தான் ஜ்விங்கிலி, அவரிலிருந்து வெளிவந்தவர் தான் கால்வின், அவரிலிருந்து வெளிவந்தவர் தான் வெஸ்லி, இப்படியாய் வழி வழியாய் வந்தனர்.
And they just keep bringing those dogmas down.
அவர்கள் அந்த கோட்பாடுகளை அப்படியே தங்களோடு கொண்டு வந்தனர்.
And how can God lead his church when they're following roads that he never even brought out for them to be led on?
சபைகளை நடத்தி கொண்டு வருவதற்கென்று அவர் வகுக்காத வழிகளை அவர்கள் பின்பற்றி வரும்போது எப்படி தேவனால் அவருடைய சபையை வழிநடத்த முடியும்?
நினைவிருக்கட்டும்,
வெளிப்படுத்தல் 17 அந்த ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்கின்றது, அவைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எனவே அதை நான் கூறலாம் என்று யூகிக்கிறேன்.
It said this woman was a whore. That means that she was an ill-famed woman.
இந்த ஸ்திரீயை ஒரு மகாவேசி என்று வேதம் கூறுகின்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால் அவள் ஒரு துர்கீர்த்தி பெற்ற ஸ்திரீ.
That she is supposed to be married to a husband and committed fornications with the world.
அவள் ஒரு மனிதனுக்கு விவாகம் ஆனவளாய் இருந்து உலகத்துடன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாள்.
And she was a mother of harlots, therefore she had daughters.
அவள் வேசிகளுக்கு தாயாய் இருக்கிறாள், எனவே அவளுக்கு குமாரத்திகள் இருக்கிறார்கள்.
And we have geographically drawn that.
நாங்கள் அதை வரைபடத்தில் வரைந்துள்ளோம்.
Being in there myself.
நானே அங்கு போயிருக்கிறேன்.
Seen it in the scriptures, seen the doctrines and everything. I believe the Lord has perfectly laid it on the line that there can't be nothing else but the Catholic Church.
நானே அதை வார்த்தைகளில் பார்த்து அவளுடைய உபதேசங்களையும் மற்றெல்லா காரியங்களையும் பார்த்து அது கத்தோலிக்க சபையை அன்றி வேறெதுவுமாய் இருக்க முடியாதபடி தேவனதை கிரமமாக வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த விதமாக மட்டுமே அது இருக்க முடியும்.
And what did she give birth to? The Protestant churches. Exactly she did.
அவள் பெற்றெடுத்தது என்ன? புரொட்டஸ்டன்ட் சபைகளை பெற்றெடுத்தாள். சரியாக அதைதான் அவள் செய்தாள்.
And she had in her hand a cup of the wine of her fornications. and she was given it to the kings of the earth.
வேசித்தனமாகிய மதுவினால் நிறைந்த கோப்பையை தன் கரத்தில் வைத்துக் கொண்டு அதை பூமியின் ராஜாக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தாள்.
And she was a ruler over all the earth, spiritually speaking.
ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்க போனால் பூமி முழுவதும் மேலும் ஆளுகை செய்கிறவளாய் இருந்தாள்.
That's exactly right.
அது முற்றிலும் சரியே.
There's not another look as we could go back to Daniel and get the image.
வேறொருவர் இல்லையே. கவனியுங்கள், நாம் தானியேலின் புத்தகத்துக்கு சென்று அந்த சிலையை சற்று பார்ப்போம்.
Look at the image, the head of gold, the Babylonian kingdom.
அந்த சிலையை பாருங்கள், பொன்னினால் தலை, பாபிலோனிய ராஜ்யம்.
Brass or silver, Medo-Persia.
வெள்ளி, மேதிய பெர்சிய ராஜ்யம்.
Brass, Alexander the Great and so forth, the Grecian kingdom.
வெண்கலம், மகத்தான அலெக்சாண்டர், கிரேக்க ராஜ்யம்.
Then the Roman empires, eastern and western Rome, the two feet.
அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம், இரண்டு பாதங்களான கிழக்கு ரோமாபுரி, மேற்கு ரோமாபுரி ஆகும்.
And notice in these 10 kingdoms, which exactly comes to those 10 horns that we're speaking of this morning.
கவனியுங்கள், இந்த 10 ராஜ்யங்களும் அந்த 10 கொம்புகளும் எவ்வளவு பொருத்தமாய் பொருந்துகிறது என்று பாருங்கள். இன்று காலையில் நாம் அதை குறித்து பேசினோம்.
In each one of those 10 kingdoms that was to rise, there was iron and clay mixed together.
அந்த எழும்ப வேண்டிய 10 ராஜ்யங்களிலும் ஒவ்வொரு ராஜ்யத்திலும் இரும்பும் களிமண்ணும் கலந்திருந்தது.
And that iron come from the lakes, which was Rome.
அந்த இரும்பு கால்களிலிருந்து வந்ததா இருக்கிறது, அது ரோமாபுரி.
And there's a streak of Romanism mixed in every nation there is under heaven through the Catholic Church.
பரலோகத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் கத்தோலிக்க சபையின் மூலமாக அந்த ரோம மார்க்கம் கலக்கப்பட்டிருக்கிறது. அது அப்படியே சரியாக இருக்கிறது.
And they would not mix anywhere.
எங்கேயும் அவைகள் ஒன்றாக சேராது.
And they'd intermarry among one another.
அவர்களுக்குள்ளாக அவர்கள் கலப்பு மனம் செய்து கொள்வார்கள்.
The Bible said they would.
அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று வேதம் கூறுகின்றது.
Look at them today.
இன்றைக்கு நீங்கள் அவர்களை நோக்கி பாருங்கள்.
Your boy goes to Catholic girl, when they go to get married, they have to promise to raise the children Catholic. See? Vice versa.
உங்களுடைய மகன் ஒரு கத்தோலிக்க பெண்ணோடு தொடர்பு கொண்டு அவளை மணந்து கொண்டால் அவளுடைய பிள்ளைகளை அவள் கத்தோலிக்க பிள்ளைகளாய் வளர்ப்பேன் என்று வாக்களிக்க வேண்டும். பாருங்கள், அதே விதமாக உங்கள் பெண் ஒரு கத்தோலிக்கனை மணந்தாலும் காரியம்
அப்படியேதான்.
பாருங்கள், மற்றவர்களுடைய பலனை உடைக்கும்படிக்கே அப்படி செய்கிறார்கள்.
But what is it?
ஆனால் அது என்ன?
The Bible claims the whole thing is a prostitute.
அந்த முழு காரியமும் ஒரு வேசி என்று வேதம் கூறுகின்றது.
Now what are you going to do? Right.
இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாய்? அது உண்மை.
And how the sins of the people will be visited.
ஜனங்களுடைய பாவங்கள் எப்படியாய் விசாரிக்கப்படுகின்றது?
We went back in Deuteronomy and showed that an illegitimate child, bastard child, could not even enter the congregation of the Lord for 14 generations.
ஒரு முறை தவறி பிறந்த வேசி பிள்ளையானது 14 தலைமுறைகளுக்கு கர்த்தருடைய சபைக்குள் பிரவேசிக்க கூடாது என்பதை காட்ட நாம் உபாகமத்தில் பார்த்தோம்.
That was under the law.
இது நியாய பிரமாணத்தின்படியானது.
And Christ came to magnify the law.
நியாய பிரமாணத்தை மிகைப்படுத்தவே கிறிஸ்து வந்தார்.
How much more is it now?
இப்பொழுது எந்த அளவிற்கு அது மிகைப்பட்டிருக்கிறது?
What's the matter with these little flappers on the street today?
இவைகளுக்கு என்ன சம்பவிக்கிறது? இன்று தெருவில் போகும் இந்த சல்லாபக்காரிகளுக்கு.
These little cigarette-sucking women and short-wearing, bob-head flappers and so forth.
புகைப்பிடித்துக் கொண்டு அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு தலைமயிரை வெட்டிக் கொண்டிருக்கும் இப்படியா செய்கிற இந்த சல்லாபக்காரிகளுக்கு என்ன சம்பவித்தது? இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? அதன் காரணம் என்னவென்றால் அவளுடைய தாய் அந்த விதமாக நடந்து
கொண்டார்.
அதன் விசாரிப்பு அக்கிரமம் ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு அப்படி போவதுதான் அந்த விசாரிப்பாகும்.
And what have we got?
நமக்கு என்ன இருக்கின்றது?
We've got to a place that's a conglomeration of nothing but messy sin.
அது குழப்பமான பாவத்தின் ஒன்று திரட்டப்பட்ட குழம்பான நிலையைத்தான் நாம் இப்பொழுது வந்தடைந்துள்ளோம்.
That's the reason God raised up Russia, you know, with an atomic bomb to wipe her off like the Antediluvian flood was when he raised the clouds.
அந்த காரணத்தினால் தான் ஜலப்பிரளயத்துக்கு முன்னர் இருந்தவர்களை அழிக்க தேவன் மேகங்களை எழுப்பினது போல அணு குண்டினால் அழித்து போடவே தேவன் ருஷியாவை எழுப்பினார். நிச்சயமாக அவரிடம் இருக்கின்றது. வேதமும் அவ்வாறே கூறுகின்றது.
ரஷ்யா, the atheistic country as they are atheistic, has absolutely playing just exactly in the hands of Almighty God.
நாத்திக தேசமாகிய ருஷ்யா அவர்கள் நாஸ்திகர்கள் தான். அவர்கள் சரியாக சர்வ வல்லமுள்ள தேவனின் கருத்தின் கருவிகளாய் கிரியை செய்கின்றனர்.
Just as King Nebuchadnezzar was to destroy Israel because they failed to walk with God.
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடன் நடக்க தவிர காரணத்தினால் அவர்களை நேபுகாத்நேச்சார் அழித்தது போன்றே.
Russia is raising right up to avenge the saints of the Catholic Church of the blood that she shed of the saints. The Bible said so.
பரிசுத்தவான்கள் ரத்தத்தை சிந்திய காரணத்திற்காக கத்தோலிக்க சபையை பழி வாங்கவே ருஷியா எழும்பிக் கொண்டு வருகிறது. வேதம் அவிதமாக கூறுகிறது. அது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள போகிறது.
So look here. If their mother was a coarse girl, and their grandmother and her mother was a flapper.
எனவே இங்க பாருங்கள், அவர்களுடைய தாய் ஒரு குழு பாடையா இருந்தால், அவருடைய பாட்டியும் அப்படியாய்தான் இருந்தால், அவருடைய தாய் ஒரு சல்லாபக்காரியாய் இருந்தால்,
இன்றைக்கு
இவள் எப்படி இருப்பாள்? ஒரு ராக் அண்ட் ரோல் நடனமாடி ஆடைகளை கடைந்து போடுகிற ஒருத்தியாய்தான்
இருப்பாள்.
இவளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறார்கள்?
And you say, does God do that? Yes, sir.
நீங்கள் சொல்லலாம், தேவனா அதை செய்கிறார் என்று. ஆமையா.
God visits the iniquity of the children, the generation, even the 14 generations.
தேவன் பிள்ளைகளின் அக்கிரமத்தை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அந்த தலைமுறையிலிருந்து 14 தலைமுறைகளுக்கு விசாரிக்கிறார்.
And if Christ come to magnify it, we'd say 100 generations or 500 generations.
கிறிஸ்து அதை மிகப்படுத்த வந்திருக்கிறார். ஆனால் நாம் சொல்லலாம், ஒரு 100 தலைமுறைகள் அது 500 தலைமுறைகள் என்று.
Why said them of old, you've heard him say them of old time, thou shalt not kill.
ஏன் இயேசு சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயா என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் அவனை ஏற்கனவே கொன்று விட்டான் என்று. விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னார். மிகைப்படுத்துதல் என்றால் என்ன? அது பன்மடங்கு பெரியதாகுகிறதாகும். நியாயப்பிரமாணத்தின் கீழ் அது 14 தலைமுறைகளாய் இருக்குமாயின் அதே காரியம் இன்றைக்கு எவ்வளவு காலம் நீடிக்கும்?
And young man and middle-aged man and married man have no more respect for their marriage vows.
வாலிப மனிதன், நடுத்தர வயது மனிதன், திருமணமான மனிதன் இவர்களுக்கும் இவர்களுடைய விவாக பொருத்தனைகளுக்கும் மதிப்பே கொடுக்கிறதில்லை.
ஏன்?
அவர்கள் பெண்களை கொண்டு போய் வீதியில் உள்ள நாய்களை போன்று எந்த இடத்திலும் அவர்களோடு ஜீவிக்கிறார்கள்.
A dog's got better respects and better morals than some people have.
சில ஜனங்களுக்கு இருப்பதை காட்டிலும் ஒரு நாய்க்கு மேலான மரியாதையும் மேலான நெறிமுறைகளும் இருக்கிறது.
I know that's over strong, but that's right.
இது மிகவும் கடினமான ஒரு சொல் என்று நான் அறிவேன். ஆனால் அது உண்மையாயிருக்கிறது.
And the churches go right along and say nothing about it.
ஏன் சபைகள் அதை கண்டு காணாமல் விட்டு விட்டு அதை குறித்து ஒன்றுமே கூறுவதில்லை?
Why, they're acting just like their mammy does.
ஏன் அவர்களுடைய தாய் நடந்து கொண்டது போலவே அவர்கள் நடக்கிறார்கள்?
The church has inherited.
சபைகள் அதை சுயந்தரித்துக் கொண்டனர்.
Cause the church in this Protestant church come out of the Catholic church, the sins of the Catholic church is visited upon the Protestants.
சபையும் இந்த புரொட்டஸ்டன்ட் சபையும் கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வந்த காரணத்தால் கத்தோலிக்க சபையின் பாவங்கள் இந்த புரொட்டஸ்டன்ட் சபையின் மேல் விசாரிக்கப்படுகிறது. நிச்சயமாக விசாரிக்கப்படுகிறது. எனவே பானை கெட்டிலே அழுக்கு என்று கூற முடியாது. அது முற்றில உண்மையே. இதை நாம் பார்த்தோம், வேத வார்த்தைகளிலும் இதை கண்டறிந்தோம். இன்றிரவு மேஜையின் மேல் நான் ஒரு குறிப்பையும் பார்க்கவில்லை. தேவன் ஒரு ஸ்தாபனத்தை நியமித்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள்.
Show me one place where God ever ordained a woman preacher.
ஒரு பெண் பிரசங்கியை தேவன் நியமித்ததாக வேதத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து எனக்கு காட்டுங்கள்.
Show me one place where God ever ordained sprinkling.
தெளிப்பு ஞானஸ்தானத்தை நியமித்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள்.
Show me one place where God ever ordained pouring.
ஊட்டுதலை தேவன் நியமித்ததாக வேதத்தில் உள்ளிடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள்.
Show me one place where God ever had anybody baptized in the name of the Father, Son, Holy Ghost.
பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுத்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள்.
Find those things.
இந்த காரியங்களை தேடி பாருங்கள்.
And yet we constantly do them.
அப்படி இருந்தும் நாம் அவைகளை தொடர்ந்து செய்கிறோம்.
It's just right down the church.
இவைகள் சபையில் செய்யப்பட்டு வருகின்றது.
Now, I said, the reason we couldn't be Baptists, because we believe in being baptized in the name of the Lord Jesus Christ.
நாம் பாப்டிஸ்டுகளாக இருக்க முடியாததற்கு காரணம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலான ஞானஸ்நானத்தை நாம் விசுவாசிக்கிறபடியினால்.
There's no one ever in the Bible baptized any other way.
வேதத்தில் ஒருவருக்கும் கூட வேறு எந்த விதமான ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை.
You show me one place where one person is baptized in the name of the Father, Son, and Holy Ghost, I'll raise my hands and say I'm a false prophet.
ஒரு இடத்தை வேதத்தில் காட்டுங்கள் எங்கே பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதென்று, அப்பொழுது நான் என் கரத்தை உயர்த்தி நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று
அறிக்கையிடுகிறேன்.
வேதாகமம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று கூறுமானால் அதன் அர்த்தம் நீங்கள் அந்த விதமாகத்தான் செய்ய வேண்டும் என்பதேயாகும். மீண்டும் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் பவுல் கட்டளையிட்டான்.
No matter how they've been baptized, they'd come be baptized again.
அவர்கள் எப்படி ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் சரி, அவர்கள் வந்து மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும்.
They were baptized with the same man who baptized Jesus Christ, John the Baptist.
இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அதே மனிதனான யோவான் ஸ்நானகன் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருந்தான்.
He said that won't work no more. You got to come be baptized again.
பவுல் சொன்னார், அது இனி கிரியை செய்யாது, நீங்கள் வந்து மீண்டும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று.
And they had to do it before they received the Holy Ghost.
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்னதாக அவர்கள் அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது.
It was God's program.
அது தேவனுடைய திட்டமாய் இருந்தது.
I might go just a little deeper next tonight.
அதை காட்டில் இன்னும் அதிக ஆழமாக நான் இன்றிரவு செல்லக்கூடும்.
Why? Jesus keeps his word. Do you believe that?
ஏன் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஏறக்குரிய நீங்கள் எல்லாருமாக இன்று காலையில் வந்திருக்கிறபடினாலே இதை இன்னும் சிறிது அதிகமாக சிந்திக்க விரும்புகிறேன்.
Why would Paul command that after it's been done?
ஞானஸ்நானம் எடுத்தான பின்னர் ஏன் திரும்ப எடுக்க வேண்டும் என்று பவுல் கட்டளையிட்டார்?
Paul said even if an angel from heaven come and preached anything else, that he'd be a curse.
பரலோகத்திலிருந்து வந்த ஒரு தூதன் வேறு எதையாவது பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடமன் என்று பவுல் கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் கூறலாம், அதன் பெயரில் எங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது என்று. இல்லை, அப்படி உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு தான் பிசாசு ஏவாளிடம் வந்தான், ஒரு புதிய வெளிச்சம்.
You don't need no new light. You need to walk in the light that God's already put here. That's all.
எந்த ஒரு புதிய வெளிச்சமும் தேவையில்லை. தேவன் ஏற்கனவே இங்கே வைத்துள்ள வெளிச்சத்தில் நீங்க நடக்க வேண்டியதா இருக்கிறது. அவ்வளவு தான் அவசியமாயிருக்கிறது.
Now, watch this just how simple.
இப்பொழுது கவனியுங்கள் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறது பாருங்கள்.
When they come down from Mount Transfiguration, Jesus said to his disciples, "Who does man say I, the Son of Man?"
அவர்கள் மறுபடியிலிருந்து கீழே இறங்கி வந்தவுடன் இயேசு அவருடைய சிஷியரிடத்தில் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்.
One said, "You're Moses or Elijah, one of the prophets."
ஒருவர் நீர் மோசே என்றும் அல்லது எலியா என்றும் அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள்.
He said, "Who do you say?"
அதற்கு அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்.
Peter said, "Thou art Christ, the Son of the living God."
அதற்கு பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார்.
He said, "Blessed art thou, Simon, the son of Jonas, for flesh and blood has not revealed this to you."
அதற்கு இயேசு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார்.
See, it doesn't come through seminaries, it doesn't come through denominations.
பாருங்கள், இது ஒன்று குருமார் பள்ளியின் மூலமாக வரவில்லை, இது ஸ்தாபனங்களின் மூலமாக வரவில்லை.
Flesh and blood has not revealed this to you.
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை.
You never learned it through any school of theology.
நீங்கள் இதை எந்த வேத சாஸ்திர பள்ளியிலிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை.
But my Father, which is in heaven, has revealed this to you.
ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
And upon this rock I'll build my church, and the gates of hell can't prevail against it.
இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார்.
A spiritual revelation of who he is.
அவர் யாராய் இருக்கிறார் என்ற ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாட்டின் மேல் கட்டுவேன் என்றார்.
Notice, and I say that thou art Peter, and I'll give unto thee the keys to the kingdom.
கவனியுங்கள், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், பரலோக ராஜ்யத்தின் தெருவுகோல்களை நான் உனக்கு தருவேன்.
And whatever you bind on earth, I'll bind in heaven.
பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்.
Whatever you loose on earth, I'll loose it in heaven.
பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படுகிறது.
Now he had to keep his word or he wasn't God.
இப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டியவராய் இருக்கிறார், இல்லையேல் அவர் தேவனாய் இருக்க முடியாது.
Now, and when he did that, a few days later he was crucified, rose, ascended up into heaven, and Peter opened the gospel on the day of Pentecost.
அவர் அதை செய்த சில தினங்களுக்கு பின்னர் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், வானங்களுக்குள் ஏறி போனார், பேதுரு சுவிசேஷத்தை திறந்து அந்த பெந்தேகோஸ்தே நாளன்று. பேதுரு அதை செய்தானா? அவன் நிச்சயமாக அதை செய்தான்.
Now watch, when they were all mocking him because they were filled with the Spirit.
இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் எல்லாரும் அவர்களை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தனர்.
They were called heretics, holy rollers, or some kind of a name like that.
அவர்கள் மதபேதம் உள்ளவர்கள் என்றும் பரிசுத்த உருளைகள் என்றும் அல்லது அப்படி ஏதோ ஒரு விதமான பெயரால் அழைக்கப்பட்டனர்.
And they even laughed and said, "These are full of new wine."
இவர்கள் மதுபானத்தினால் இருந்திருக்கிறார்கள் என்று கூட கூறப்பட்டனர்.
And Peter, standing up in the midst of them, lifted up his voice and he said, "Men and brethren, hear my voice."
பேதுரு அவர்கள் மத்தியில் நின்று கொண்டு உரத்த குரலில், மனிதர்களே, சகோதரர்களே, என் சத்தத்துக்கு செபி கொடுங்கள்,
என்
வார்த்தைக்கு செபி கொடுங்கள், நான் கூறுகிறதை அறிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்லவே, பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேலையாயிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது.
And it shall come to pass in the last days that I'll pour out of my spirit.
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
And what he would do upon his sons and his daughters, his handmaids and so forth in the day.
அவர்களுடைய குமாரர் மேலும், அவருடைய குமாரத்திகள் மேலும், அவருடைய ஊழியக்காரர் மேலும், இவர்கள் முதலானவர் மேலும் அவர் என்ன செய்வார்?
And when they begin to hear this, they were cut at their heart.
அவர்கள் இதை கேட்க துவங்கின போது அவர்கள் இருதயங்களில் குத்தப்பட்டவர்களாகி,
for they heard a man that didn't know his ABCs, yet they had to take notice to him, know he had something inside of him burning him up. The Holy Spirit.
ஏனென்றால் ABC என்ற அச்சரங்களுக்கு கூட தெரியாத மனிதர்கள் பேசினதை அவர்கள் கேட்டார்கள். இருப்பினும் அவர்கள் மேல் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்குள் ஏதோ காரியம் பரிசுத்த ஆவி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை அறிந்தார்கள்.
Stopping would be like trying to put a fire out on a dry building on a windy day. You couldn't do it.
அவனை நிறுத்துங்கள், பாருங்கள், ஏன் நன்றாக உலர்ந்து போன கட்டிடத்தில் ஒரு காற்றான நாளில் தீப்பிடித்து அதை அணைக்க யோசிப்பது போல இருக்கும், உங்களால் அதை செய்ய முடியாது.
He was filled with the Holy Spirit.
அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான்.
And what did he do now?
அவன் இப்பொழுது என்ன செய்தான்?
They said, "Well, man and brother, what can we do to be saved?"
அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, சகோதரர்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று.
Now watch out, Peter. You have the keys to the kingdom. See?
இப்பொழுது கவனியுங்கள், பேதுரு, உன்னிடம்தான் ராஜ்யத்தின் தெருவுகோல்கள் இருக்கிறதே, புரிகின்றதா?
Now when Jesus rose on the third day, he did not have the keys to the kingdom of heaven. Did you know that?
இயேசு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த போது பரலோக ராஜ்யத்தின் தெருவுகோல்கள் அவரிடத்தில் இல்லை, உங்களுக்கு தெரியுமா?
He said, "I got the keys to death and hell, but not to the kingdom, because they had been given to Peter."
அவர் சொன்னார், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய தெருவுகோல்கள் என்னிடம் இருக்கிறது, ஆனால் பரலோக ராஜ்யத்தின் தெருவுகோல்கள் அல்ல. ஏனென்றால் அவைகளை அவர் பேதுருவிடம் கொடுத்து விட்டாயிற்று.
I said, "Peter, whatever you loose on earth, I'll loose in heaven."
அவர் சொன்னார், பேதுருவே, பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்.
What you bind on earth, I'll bind in heaven.
நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அதை நான் பரலோகத்தில் கட்டுவேன் என்றார்.
Now here he stands with the keys to open up this blessed thing to the world.
இதோ அவன் இங்கே தெருவுக்குள் நின்று கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காரியத்தை உலகத்துக்கு அவன் திறக்கப்
போகின்றான்.
இதோ திறவுகோள்களை கருத்தில் வைத்துக்
கொண்டிருக்கிறான்.
ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
No matter what the apostles said to do, God has to recognize it in heaven if he's given that authority.
அவர் அந்த அதிகாரத்தை அளித்திருப்பாரானால் அப்போஸ்தலன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி தேவன் அதை பரலோகத்தில் அங்கீகரிக்க வேண்டும்.
Now Peter said, repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins and you shall receive the gift of the Holy Ghost.
பேதுரு சொன்னான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று. அது சரிதானே?
And that's the reason the keys turned in heaven to any other name, any other way, any other form.
அந்த காரணத்தினால் தான் வேறு எந்த பெயருக்கும் வேறு எந்த வழிக்கும் வேறு எந்த முறைக்கும் பரலோகத்தில் சாவி திரும்பவில்லை.
It turned on earth and it turned in heaven, or Jesus didn't keep his word to Peter.
அது பூமியில் திரும்பினால் அது பரலோகத்தில் திரும்பும். அப்படி இல்லை என்றால் இயேசுவானவர் பேதுருவுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையை அவர் காத்துக் கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம்.
And every place in the Bible they were baptized. After that they were baptized in the name of Jesus Christ.
வேதத்தில் எல்லா இடத்திலும் அதற்கு பின்னர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது.
And those who were baptized before that had to come and be baptized over again in the name of Jesus Christ to get the Holy Ghost.
அதற்கு முன்னதாகவே ஞானஸ்தானம் பெற்ற யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு திரும்பி வந்து மீண்டும் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிற்று.
That's correct. It still runs the same.
அதுதான் சரியானது. இன்னமும் அது அந்த விதமாகவே இருந்து கொண்டு வருகிறது.
So if we are teaching baptism in the name of Father, Son and Holy Ghost, it's false prophecy.
எனவே நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் உண்டான ஞானஸ்தானத்தை கூற யோசித்தால் அது ஒரு கள்ள தீர்க்க தரிசனமாகும்.
நான்
உங்களை புண்படுத்த விரும்பவில்லை. சபையானது என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதை அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஒன்றும் படிப்பறிவில்லாத பைத்தியக்கார கூட்டமாக இங்கு நிற்கவில்லை. நாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், நாம் அறிந்திருக்கிறோம்.
I challenge anybody to show me one place where anybody was ever baptized in the name of Father, Son, Holy Ghost.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றதாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு காட்டும்படியாக நான் சவாலிடுகிறேன்.
Now you go listen to false prophecy or the truth.
நீங்கள் கள்ள தீர்க்க தரிசனத்திற்கா அல்லது சத்தியத்திற்கா எதற்கு செவி கொடுக்க போகிறீர்கள்?
Search the scriptures, it's up to you.
வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அது உங்களை பொறுத்தது.
Show me where one person in the Bible where a church was ever ordained a denomination in the Bible.
ஒரு சபையாவது ஒரு ஸ்தாபனமாவது நியமிக்கப்பட்டதாக வேதாகமத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் இருக்கிறதை எனக்கு எடுத்து காட்டுங்கள் பார்க்கலாம்.
Show me the Bible where they ever ordained a woman preacher.
ஒரு பெண் பிரசங்கியை நியமித்ததாக வேதாகமத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் எனக்கு காட்டுங்கள்.
Show me the Bible where all these things that we've been talking about ever was ordained in the Bible. They're not there.
நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்த இந்த காரியங்கள் நியமிக்கப்பட்டது என்று வேதாகமத்தில் எனக்கு எடுத்து காட்டுங்கள். அவைகள் அதில் இல்லை.
Tell me one place.
ஒரு இடத்தை எனக்கு சுட்டி காட்டுங்கள்.
You go to a denomination.
நீங்கள் ஒரு ஸ்தாபனத்துக்கு போங்கள்.
Well, when the Methodists raised up, they preached sanctification. That's good.
சரி, மெத்தடிஸ்டுகள் எழுப்பின போது அவர்கள் பரிசுத்தமாகுதலை குறித்து பிரசங்கித்தனர்,
நல்லதுதான்.
ஆனால் அவர்கள் அதை செய்த போது அவர்களுடைய ஸ்தாபனத்தை உண்டாக்கினார்கள், அதனோடு அது
முடிந்துவிட்டது.
அந்த காரணத்தினால் தான் வேதம் உங்களுக்கு ஒரு நாமம் உள்ளது என்று கூறுகிறது. நான் ஒரு
கிறிஸ்தவன்.
சரி, அப்படியானால் நீ எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார்.
You say a Methodist? Well, you're a prostitute then.
ஒரு மெத்தடிஸ்ட் என்று நீ சொல்லுகிறா? ஏன், அப்படியானால் நீ ஒரு வேசி.
I'm a Baptist, prostitute.
நான் ஒரு பேப்டிஸ்ட் என்றால் ஒரு வேசி.
Pentecostal, you're a prostitute.
ஒரு பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் நீ ஒரு வேசி.
You belong to that church. You should belong to Christ.
நான் அந்த சபையை சேர்ந்தவன். இல்லை, நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவளாயிருக்க வேண்டும். மெத்தடிஸ்ட் பாப்டிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ள எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்றால் உங்களுடைய இருதயத்தில் ஒரு கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும். அந்த ஸ்தாபனங்கள் ஒவ்வொன்றினால பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும், அது சரி.
But when you think you're going to heaven just because you're a Methodist or Baptist, you're wrong.
ஆனால் நீங்கள் ஒரு மெத்தடிஸ்ட் அல்லது பாப்டிஸ்ட் என்பதாக இருப்பதனால் பரலோகத்துக்கு போவதை நினைக்கும் போது நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள்.
That's why we stay out of that thing.
அதை நிமித்தமாகவே நாங்கள் அதற்கு புறம்பாய் இருக்கிறோம்.
Why can't the Baptist say?
ஏன் பாப்டிஸ்ட்களால் அதை காண முடியவில்லை?
I asked a Methodist man here right at the ACE just long ago.
சமீபத்தில் ஒரு வியாசம் எழுதி கொண்டிருந்த ஒரு மெத்தடிஸ்ட் மனிதனிடத்தில் நான் கேட்டேன்.
He said the only thing we got against you hang around the Pentecostals.
அவன் சொன்னான், உங்களுக்கு எதிராக எங்களுக்கு இருக்கின்ற ஒரே காரியம் நீங்கள் பெந்தகோஸ்துகளையே சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்றான்.
I said, who's we?
எங்களுக்கு என்று குறிப்பிடுகிறீரே, அது யார் என்றேன்.
We Methodists.
மெத்தடிஸ்டுகளாகிய எங்களை தான் என்றார்.
I said, well, I'll tell you what I'll do. I'll come to your city and you at the Methodist sponsored.
நான் சொன்னேன், சரி நான் என்ன செய்வேன் என்று உமக்கு கூறுகிறேன். நான் உங்கள் பட்டணத்திற்கு வருகிறேன், மெத்தடிஸ்டுகளை எனக்கு ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ண சொல்லுங்கள் என்றேன்.
Oh, sir, of course we couldn't do that.
ஓ, நிச்சயமாக எங்களால் செய்ய முடியாது என்றார். அதைதான் நான் நினைத்தேன் என்று சொன்னேன்.
I stay with the Pentecostal because the Pentecostal believes it. Right.
நான் பெந்தேகோஸ்துகளோடே இருக்கிறேன் ஏனென்றால் பெந்தேகோஸ்துகள் அதை விசுவாசிக்கிறார்கள், அது சரியே.
They rally around it.
அவர்கள் அதை சுற்றி வருகிறார்கள்.
They're the ones drawing the benefits of it.
அதிலிருந்து பலன்களை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள்.
I mean, read that article, Life magazine just recently about the Pentecostal church.
பெந்தேகோஸ்து சபையை குறித்து லைஃப் பத்திரிகையில் சமீபத்தில் வெளியானதை எத்தனை பேர் வாசித்தீர்கள்?
One of the greatest phenomena in this age.
அது இந்த காலத்தில் நடைபெற்ற மகத்தான சம்பவங்களில் ஒன்றாகும்.
They got more converts in one year than all the rest of churches put together.
மற்ற எல்லா சபைகளையும் ஒன்றாக கூட்டி ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு ஆண்டில் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தவர்களின் எண்ணிக்கையில் பெந்தேகோஸ்து சபையில் மட்டும் வந்தவர்கள் அவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறார்கள்.
Why?
ஏன்?
Even in their errors, God's moving them on because they believe the truth and marching on with it.
அவர்களுடைய தவறுகளிலும் கூட தேவன் அவர்கள் மேல் அசைவாடுகிறார், ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை விசுவாசித்து அதனோடு கூட அணிவகுத்து செல்லுகின்றனர்.
The truth.
அது உண்மையாயிருக்கிறது.
But what are we doing now?
ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள்.
That's why we're not denomination.
அக்காரணத்தினால் தான் நாம் ஒரு ஸ்தாபனம் அல்ல.
Just as sure as Pentecostal denominates.
பெந்தேகோஸ்தினர் நிச்சயமாகவே ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி கொண்டனர்.
And why back then when the Holy Ghost first poured out on the Pentecostal church 40 years ago and they began to speak with tongues, one of the gifts.
40 ஆண்டுகளுக்கு முன்னர் முதன்முறையாக பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்து சபையின் மேல் ஊற்றப்பட்ட போது அவர்கள் வரங்களில் ஒன்றாகிய அந்நிய பாஷையில் பேச துவங்கினர்.
That's the smallest of the gifts.
அது எல்லா வரங்களிலும் மிக சிறிய வரம்.
That's the least of the gifts according to St. Paul. You're speaking with tongues.
பரிசுத்த பவுலை பொறுத்தமட்டில் அந்நிய பாஷைகளில் பேசுதல் வரங்களிலேயே மிகவும் குறைவான வரமாக இருந்தது.
And as soon as it fell, oh, they say we got it now, and they made a denomination. The General Council, which is now the Assemblies of God.
அந்த வர மனிதர் மேல் விழுந்தவுடன் அவர்கள் நாங்கள் அதை பெற்றுவிட்டோம் என்று கூறிக்கொண்டு தங்களை ஒரு பொது ஸ்தாபனமாக்கிக் கொண்டார்கள். இப்பொழுது அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற பெயரில்
இருக்கிறார்கள்.
அந்நிய பாஷைகளை பேசாமல் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க முடியாது என்கிறார்கள். தேவன் அவர்களை விட்டு கடந்து போய் அவர்களை அப்படியே இருக்கும்படியாய் விட்டுவிட்டார்.
Certainly. Yes, sir.
நிச்சயமாக ஆமையா.
Along come the oneness and found out the baptism in Jesus' name.
அதை தொடர்ந்து ஒருத்துவக்காரர்கள் வந்து இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க அறிந்து கொண்டனர்.
Oh, we got it. They organized.
அவர்களுடனே ஓ, நாங்கள் அதை பெற்றுவிட்டோம் என்று கூறி தங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர்.
What did you do? God just moved right out and left them set there.
அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் அவர்களை விட்டு கடந்து போய் அவர்கள் அப்படியே இருக்கும்படியாய் விட்டுவிட்டார்.
It's for whosoever will let him come.
விரும்புகின்ற யாவரும் வரக்கடவர்கள் என் இருக்க கடவுது.
See, the oneness can't go to the assemblies. The assemblies can't go to the oneness.
பாருங்கள், ஒருத்துவக்காரர்களால் அசம்பிளிஸ்காரர்களிடத்தில் போக முடியாது. அசம்பிளிஸ்காரர்களால் ஒருத்துவக்காரர்களிடத்தில் போக முடியாது.
I've talked to some of the best men they got, Mr. Goss and Dr. Pope and many.
அவர்களிடத்தில் உள்ள மிக சிறந்த மனிதர்கள் ஒரு இடத்தில் திரு காஸ், டாக்டர் போப் முதலானவரிடம் பேசியிருக்கிறேன். அவர்கள் மகத்தான மனிதர்கள். நான் அவர்களோடு உட்கார்ந்து அந்நிய பாஷை ஆரம்ப அடையாளம் என்று அறிவுபடுத்த மேதைகளாகி நீங்கள் எப்படி கூறலாம் என்று கேட்டேன்.
What said Brother Branham? One, two, or three of them is real honest. Said we know that's wrong. But what can we do?
அவர்கள் ஒன்று ரெண்டு மூன்று பேர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். அவர்கள் சகோதரன் பிரண்ணாம் அது தவறு என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதை குறித்து நாங்கள் எதையாவது சொன்னால் அது முழு திட்டத்தையுமே தடை செய்யும் என்றார்கள். நிச்சயமாக அதற்கு பின்னால் நீங்கள் பிஷப்பாகவோ அல்லது பொது மேலாளராகவோ இருக்க முடியாது. அதுதான் அபிப்பிராயம்.
Brother, I'd rather have me a little mission on the corner, a preacher under a pine tree, and have the truth.
சகோதரனே, அதை காட்டிலும் நான் அந்த தெருக்கோடியில் ஒரு சிறு ஊழியமோ அல்லது ஒரு பைன் மரத்தின் கீழிருந்து பிரசங்கித்து சத்தியத்தை உடையவனாயிருப்பேன்.
Certainly, know that you're telling the truth.
நிச்சயமாக நீங்கள் சத்தியத்தை சொல்லுகிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள்.
Man wants the truth, and you're obligated as a Christian to bear forth the record of truth.
மனிதனுக்கு தேவையானது சத்தியமே. ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் அதற்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாயிருப்பீர்கள்.
Then all these things, if you haven't been baptized in the name of Jesus Christ, and you haven't done these things, and you haven't received the Holy Ghost,
நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறாதவர்களாயும் இந்த காரியங்களை செய்யாதவர்களாயும் இருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. ஓ, நான் அந்நிய பாஷைகளில் பேசினேன் என்று நீங்கள் கூறலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல. சோனியக்காரர், மந்திரவாதிகள், பிசாசுகள் இன்னும் மற்றெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். நிச்சயமாக அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியே கிடையாது, உங்களுக்கு தெரியும். மனித மண்டை ஓட்டில் ரத்தத்தை ஊற்றி குடித்து நடனமாடி அந்நிய பாஷைகளில் பேசி பிசாசை அழைப்பார்கள். நிச்சயமாக அவர்களிடம் பரிசுத்த ஆவி கிடையாது. எனவே நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசினதினாலே அதை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல.
The only way you know you got it when your spirit bears record with his spirit and the fruits of the spirit follow you.
நீங்கள் அதை பெற்று விட்டீர்கள் என்று அறிந்து கொள்ள இருக்கின்றதான ஒரே ஒரு வழி, உங்கள் ஆவியானது அவருடைய ஆவியுடனே சாட்சி பகன்று ஆவியின் கனிகள் உங்களை தொடர்ந்தால் மட்டுமே.
Love, faith, joy, peace, long suffering, goodness, meekness, gentleness.
அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம் ஆகியவைகளே.
That's when you know you got the Holy Ghost.
அப்பொழுதுதான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை அறிய முடியும். அது தன்னை பற்றியே சாட்சி பகரும். நாங்கள் அசம்பிளிஸ் அல்லது பாப்டிஸ்ட் அல்லது பிரஸ்பிட்டேரியன் சேர்ந்தவர்கள் என்பதன் பேரில் சார்ந்திருக்க முயற்சித்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று
பாருங்கள்.
ஒரு வேசியின் பெயரை தான் நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். அது முற்றிலும் தவறே. அந்த காரியத்தை விட்டு வெளியே வாருங்கள். அதை விட்டு வெளியே வா. உங்கள் சபை முதலானதை விட்டு வெளியே வா என்று சொல்லவில்லை. அதை குறித்து நீ செய்ய விரும்புகிறதை நீ செய். ஆனால் ஓ, நான் ஒரு பிரஸ்பிட்டேரியன், அற்புதங்களின் நாட்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொள்கிறாயே, அதை விட்டு வெளியவா. நீங்கள் ஏன் விசுவாசிக்க கூடாது? வேதம் அதை போதிக்கிறதே. ஓ, நான் கிறிஸ்துவன் சபையை சேர்ந்தவன், அற்புதங்கள் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று அவர்கள் கூறுகிறார்களே. அவர்கள் கள்ள தீர்க்குதரிசிகள்.
I can show you where Jesus Christ gave power to the church to heal the sick and raise the dead and cast out devils.
வியாதி எஸ்தரை சுகப்படுத்தவும் மரித்தோரை எழுப்பவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரத்தை சபைக்கு இயேசு கிறிஸ்து எங்கே கொடுத்தார் என்று என்னால் காட்ட முடியும்.
I challenge any man to show me a scripture in the Bible where he took it away from the church.
ஆனால் அதை சபையிலிருந்து அவர் எடுத்து போட்டார் என்பதற்கு வேதத்திலிருந்து எனக்கு வேறு வார்த்தைகள் எடுத்து காட்டும்படியாய் நான் சவாலிடுகிறேன்.
What took it away? Your own dogma. Right, not God's word.
அதை வெளியே எடுத்து போட்டது என்ன? உங்களுடைய சொந்த கோட்பாடுகளே. சரியா? தேவனுடைய வார்த்தையை எடுத்து போடவில்லை.
The Holy Spirit still get the job done, going right on just the same. And he will forever.
பரிசுத்த ஆவியானவர் இன்னமும் அந்த வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார். மாறாதவராய் அதை செய்து கொண்டே போகிறார். என்றென்றுக்குமா இதை செய்வார்.
That's the reason we're not denomination. Having a form of godliness and denying the power thereof, from such turn away.
அதன் காரணமாகத்தான் நாம் ஒரு ஸ்தாபனம் அல்ல. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
We don't believe in that stuff.
அந்த விதமான காரியங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை.
Now, how did it ever start?
இது எந்த விதமாக துவங்கினது?
We'll have to hurry and get to it just as quick as possible now. How did it ever start?
நாம் சற்று துரிதப்பட்டு எவ்வளவு சீக்கிரமாக கூடுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் இது எவ்விதமாக துவங்கியது என்பதை பார்ப்போம்.
Now we've got plenty of scriptures wrote out here about the Holy Ghost.
இப்பொழுது பரிசுத்த ஆவியை குறித்து அதிகப்படியான வேத வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன்.
And another thing, we made a challenge last night on the perseverance of the saints.
இன்னொரு காரியம், பரிசுத்தவான்களின் விடாமுயற்சியை குறித்து நேற்றிரவு நாம் ஒரு சவாலிட்டோம்.
Not in the way the Baptists believe it. No, sir.
பாப்டிஸ்ட் விசுவாசிக்கின்ற விதத்தை போன்று அல்ல. இல்ல ஐயா.
I'm sure different with the Baptists near idea of their theory of Calvinism.
கால்வீனிய கொள்கையின் அவருடைய கருத்திற்கும் பாப்டிஸ்டுகளுடனும் நிச்சயமாக எனக்கு கருத்து வித்தியாசம் உண்டு.
I certainly disagree with the Presbyterians.
பிரஸ்பிட்டியர்களுடனும் எனக்கு கருத்து வித்தியாசம் உண்டு.
I disagree with the Methodists upon their way of Armenian doctrine. Yes, sir.
மெத்தடிஸ்டுகளுடன் அவர்களுடைய அர்மீனிய உபதேசத்தின் மேல் உள்ள முறைமைகளுடன் நான் ஒத்துப்போக மாட்டேன். ஆமையா.
But they both got a truth, but you got to bring it back here where it is the truth.
ஆனால் அவர்கள் இருவரிடம் ஒரு சத்தியம் உண்டு. ஆனால் சத்தியம் இருக்கின்ற இடமாகிய இங்கே நீங்கள் அதை கொண்டு வர வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் அங்கே அதனிடத்திற்கு போகும்போது நீங்கள் அதனோடு கட்டுக்கடங்காமல் போய்விடுகிறீர்கள் நிச்சயமாக. பாப்டிஸ்டுகள் உள்ளே வருகிறார்கள். ஒரு சிலரை தண்ணீரில் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். போதகர்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களில் 10 of 9 பேர்கள்
புகைப்பிடிக்கிறார்கள்.
பின்னர் திரும்பி வெளியே போய் ராம் முழுவதுமாக சீட்டு பங்கோ விளையாடுகிறார்கள். ஊரெல்லாம் சுற்றி கோணலான வியாபார வழிகளில் ஈடுபடுகின்றனர்.
All women wearing shorts out here running around the streets and bobbing their hair.
அவர்களுடைய பெண்கள் எல்லாரும் அரை கால் சட்டை அணிந்து வீதிகளில் சுற்றி கொண்டு தலைமயிரை வெட்டி கொண்டு
and smoking and talking in little sticks and soap parties and telling dirty jokes.
புகைப்பிடித்துக் கொண்டு பேசிக்கொண்டும் தையல் விருந்துகளில் கலந்து நகைச்சுவையாய் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள்.
You call that Christianity?
நீங்கள் அதை கிறிஸ்தவம் என்று அழைக்கிறீர்களா?
And you think you got eternal security?
உங்களுக்கு நித்திய பாதுகாப்பு உண்டு என்று நினைக்கிறீர்களா?
You're going to hell like that.
ஆண்டவிடமாக இருந்தால் நீங்கள் நரகத்துக்கு போகிறீர்கள்.
You wouldn't enjoy yourself in heaven in any manner. Certainly not.
எந்த விதத்திலும் பரலோகத்தில் நீங்கள் அனுபவிக்கப் போவதில்லை. நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கப் போவதில்லை.
That's not eternal security.
அது நித்திய பாதுகாப்பு அல்ல.
But when a man is born again of the Holy Ghost.
ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் போது.
And you Pentecostal, because you jumped up and down, spoke in tongues and ran up down the aisle, that don't mean you got eternal security.
பெந்தெகோஸ்துகளே, நீங்கள் மேலும் கீழும் குதிப்பதினாலும் அந்நிய பாஷைகளில் பேசுவதினாலும் சபைக்குள்ளே இங்கும் அங்கும் ஓடுவதினாலும் நித்திய பாதுகாப்பை பெற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம் அல்ல.
You never get that in your head.
அந்த விதமான கருத்தை வைத்திருக்க வேண்டாம்.
No, sir. It certainly doesn't.
இல்லை ஐயா, அது நிச்சயமாக அதுவல்ல.
Because you know that your own life bears you out record that you're not right with God.
ஏனென்றால் உங்களுடைய சொந்த ஜீவியமே நீங்கள் தேவனோடு சரியா இல்லை என்று சாட்சி பகிர்கின்றது என்று உங்களுக்கே தெரியும். அது உண்மை.
You're not right. That's not eternal security yet.
நீங்கள் சரியா இல்லை. அது இன்னும் நித்தியமான பாதுகாப்பு அல்ல.
I want to ask you something.
ஆனால் நான் உங்களிடம் ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன்.
Is there an eternal security?
நித்திய பாதுகாப்பு என்று ஒன்று இருக்கிறதா?
The Bible says so.
வேதாகமம் அந்த விதமாக கூறுகிறது.
The Bible said that our names were put on the Lamb's book of life before the world ever began.
உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டன என்று வேதாகமம் கூறுகிறது.
As I said this morning, I say it again.
இன்று காலையில் நான் கூறினது போலவே நான் மீண்டும் அதை கூறுகிறேன்.
The man who wrote the song, there was a new name written down in glory tonight in his mind. His idea was all right, but he was wrong scripturally.
இன்றிரவு மகிமையில் ஒரு புது பெயர் எழுதப்படுகிறது, அது என்னுடையதே என்று ஒரு மனிதன் அந்த பாட்டை எழுதினான். அவனுடைய கருத்து சரிதான், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக அவன் தவறாக இருக்கிறான்.
Your name wasn't put on the night you got saved.
நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தினத்தன்று உன்னுடைய பெயர் எழுதப்படவில்லை.
Your name according to the Bible, according to Revelation 13:17 and so forth was put on there before the world ever began.
வேதாகமத்தின்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 உன்னுடைய பெயர் உலக தோற்றத்துக்கு முன்பே எழுதப்பட்டது.
And Jesus Christ was slain before the foundation of the world.
இயேசு கிறிஸ்துவும் உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்டார் என்று இருக்கிறது.
How could God, who is infinite,
எல்லையற்றவரான தேவன் எப்படி,
How could an infinite God, knowing the end from the beginning, how could he ever permit sin to come on earth if it wasn't for a reason?
ஒரு வரம்பற்ற தேவன் எப்படி ஆதியிலிருந்து அந்தம் வரை அறிந்துள்ளவர் ஒரு காரணத்திற்காக அல்லாமல் எப்படி பாவம் பூமியினேல் வரும்படி அனுமதித்திருக்கக்கூடும்? ஏற்கனவே கூறினவற்றை நாம் மீண்டும் பார்ப்போம். முதலாவதாக இருந்தது என்ன, ரட்சகரா அல்லது ஒரு பாவியா? நிச்சயமாக ரட்சகர்
தான்.
ரட்சகரா அல்லது ஒரு பாவியா, யார் அதிக வல்லமை
உள்ளவர்கள்?
ஒரு ரட்சகரால் பாவத்தை நீக்கி போட கூடுமானால் அவரே அதிக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரி, பாவம் சம்பவிக்கும்படியாக அவர் ஏன் முதலாவதாக அனுமதித்தார்? அவர் ஒரு ரட்சகர் என்று காட்டும்படியாக அதை அனுமதித்தார். சுகத்தை அளிப்பவரா அல்லது சுகவீனமா, எது அதிக வல்லமை உள்ளது? ஒரு சுகம் அளிப்பவரே. அப்படியானால் அவர் சுகவீனத்தை வரும்படியா ஏன் அனுமதித்தார்? அவர் ஒரு சுகத்தை அளிப்பவர் என்பதை காட்டும்படியாக அனுமதித்தார். இப்பொழுதே நான் பக்தி பரவசமாய் உணர்கிறேன். ஆம் ஐயா. ஓ என்னே, அவைகள் அவருடைய தன்மைகளாய் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர் தொல்லை வரும்படியாய் அனுமதிக்கிறார். அதன் காரணமாகத்தான் அவர் துக்கம் வரும்படியாய் அனுமதிக்கிறார், அவரே சந்தோஷம் என்பதை காட்டும்படியாக. நிச்சயமாக அதுதான். பகல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை காட்டும்படியாகவே நமக்கு ஒரு இரவு உண்டாய் இருக்கிறது. சமாதானம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை காட்டும்படியாகவே நமக்கு கோபம் இருக்கின்றது. நிச்சயமாக அது சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கிறது. அவர் அற்புதமானவராய் இருக்கிறார்.
How did it start?
இப்பொழுது அது எப்படி துவங்கினது?
We'll get straight to it just as quick as we can, so it won't keep you all night.
நாம் நேராக அதற்கு போவோம். நம்மால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக பார்ப்போம். அதனால் நான் இன்றிரவு அதிக நேரம் காக்க வைக்க மாட்டேன்.
Now there's got to be a beginning of all things.
எல்லா காரியங்களுக்கும் துவக்கம் என்ற ஒன்று இருக்கிறது.
I want to ask you something.
ஒரு காரியத்தை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன்.
Now this may you just tuck this over in your vest pocket.
நீங்கள் வேண்டுமானால் இதை உங்கள் நெஞ்சு பாக்கெட்டில் சொருகி வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய வழக்கமானவைகளோடு வைக்க வேண்டாம்.
But listen to this.
ஆனால் இதற்கு செவி கொடுங்கள்.
If you are an eternal creature, then you never had a beginning or never can have an end.
நீங்கள் ஒரு நித்தியமான ஒரு சிருஷ்டியா இருந்தீர்களானால் அப்படியானால் உங்களுக்கு ஒரு துவக்கமே இருந்திருக்காது அல்லது முடிவு என்றே ஒன்று இருக்காது.
For eternal comes from the word which has no beginning or no end.
ஏனென்றால் நித்தியம் என்ற வார்த்தையானது துவக்கமோ அல்லது முடிவோ இல்லாதது என்ற வார்த்தையிலிருந்து வந்தது.
Don't you remember?
உங்களுக்கு அது ஞாபகம் இல்லையா?
I said this morning that how the Melchizedek, when he met Abraham coming from the slaughter of the kings.
இன்று காலையில் நான் சொன்னேன் எப்படி மெல்கிசேதேக்கு ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமை சந்தித்த போது.
And the Bible said in Hebrews 7 that Levi paid tithes to Melchizedek when he was in the loins of his father Abraham?
வேதாகமத்தில் எபிரேயர் 7 அதிகாரத்தில் லேவி தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் அறையில் இருந்த போதே மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் செலுத்தினான் என்று கூறுகிறது.
Abraham got Isaac, Isaac got Jacob, Jacob got Levi.
ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு லேவியை பெற்றான்.
That was father, grandfather and great grandfather.
அது தகப்பன், பாட்டன், மூப்பாட்டன்.
And while Levi was in the loins of his great grandfather, the Bible gives him credit for paying tithes to Melchizedek.
லேவி அவருடைய முப்பாட்டனாரின் அறைகளில் இருந்தபோதே அவன் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று வேதம் கணக்கு கொடுக்கிறது. இப்பொழுது பேசுங்கள் நித்தியத்தை குறித்து.
என்ன
அவன் அதை நிழலாட்டமா செய்தான், மறைந்திருந்து செய்தான் என்று வேதம் கூறவே இல்லை. அவன் தசமபாகம் செலுத்தினான் என்றுதான் வேதம் கூறுகின்றது. ஆமென்.
Then if we come to the right seed when Paul preached the gospel, I was there, you were there.
அப்படியானால் நாம் சரியான வித்தின் மூலமாக வந்திருப்போமானால் பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது நீங்கள் அங்கே இருந்தீர்கள்.
We're going to get into that just in a minute. Come up to our ears.
நாம் அதற்குள்ளாக சீக்கிரமா போய் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் நம்முடைய காதுகளண்டை வந்துவிட்டது.
Notice, that's what the scripture claims to us.
கவனியங்கள் அதைதான் வேத வார்த்தைகள் நம்மிடம் உரிமை கோருகிறது.
அது
இன்னும் எங்கே போகின்றது என்று சிந்தித்து பாருங்கள்.
Levi, then Jacob his father, then Isaac his father, then Abraham his father. His great grandfather.
அதற்கு பின்னர் அவன் தகப்பனாகிய யாக்கோபு, அதற்கு பின்னர் அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு, அதற்கு பின்னர் அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவனுடைய முப்பாட்டனார்.
When Levi was in the loins of his great grandfather, he paid tithes to Melchizedek.
லேவி அவனுடைய முப்பாட்டனுடைய அறைகளில் இருந்த போதே மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் செலுத்தினான்.
I want to ask you, who is this Joel 27:8 when he said, "Where was you when I laid the foundations of the earth?"
உங்களை ஒன்று கேட்கிறேன். யோபு 38 அதிகாரத்தில் கர்த்தர் யோபுனிடத்தில், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கிற இவர்கள் யார்?
When the morning stars sang together and the sons of God shouted for joy.
அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பிரித்தார்களே.
Who were those sons of God that were shouting for joy?
இப்படியா கம்பீரித்த இந்த தேவ புத்திரர்கள் யார்?
Jesus told him that I had joy with you before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன் நான் உங்களோடு சந்தோஷமா இருந்தேன் என்று இயேசு கூறினார்.
We're not creatures of time, we're creatures of eternity.
நாம் ஒன்று காலவரம்புள்ள சிருஷ்டிகள் அல்ல, நாம் நித்தியத்தின் சிருஷ்டிகளாய் இருக்கிறோம்.
No man can come to me except my father draws him.
இதை கொஞ்சம் கவனியுங்கள். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில்
வரமாட்டான். என்னிடத்தில்
வருகிறவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து, பிதாவின் கருத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அப்படி இருக்க நீங்கள் எப்படி இழுக்கப்பட்டு
போவீர்கள்? You're afraid, you're running around here.
பாருங்கள், நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்கள், நீங்கள் பயப்படுகிறீர்கள், நீங்கள் இங்கே சுற்றி ஓடுவீர்கள்.
And that's one of the best evidences where you haven't been nowhere yet. That's right.
நீங்கள் உலகத்தில் எங்கேயும் போய் சேரவில்லை என்பதற்கு அது மேலான சாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. அது சரி.
How can God ever save you if he...
தேவன் எல்லாற்றவராக இல்லை என்றால் அவரால் எப்படி ரட்சிக்க முடியும்?
How many in this church would raise your hands and believe that God's infinite?
இந்த சபையில் உள்ள எத்தனை பேர் கைகளை உயர்த்தி தேவன் எல்லையற்றவர் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும்? எல்லையற்றவர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்படியே பரிபூர்ணர் என்பதாகும். எல்லையற்றவர் அந்த வார்த்தையை உங்களால் விளக்கி கூற முடியாது. உங்களுடைய புகைப்பட கருவியை எடுத்து நீங்கள் எப்பொழுதாவது எல்லையற்றதை படம் பிடிக்க பொருத்தினதுண்டா? ஏன், அதிலிருந்து அது விலகிக் கொண்டே இருக்கிறது, அதுதான் அர்த்தம், சரிதானே? அதன் மேல் உங்களால் அந்த கருவியை பொருத்தவே முடியாது. அன்றுவிடமாகத்தான் தேவன் இருக்கிறார். அவர் எல்லையற்றவராக இருக்கிறார்.
And if he's infinite, there could not be a beetle, not a fly, not a flea, not a louse, not a chigger.
அவர் எல்லையற்றவரானால் உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் அறியாத ஒரு வண்டோ, ஒரு ஈயோ, ஒரு பேனோ, ஒரு எலியோ எந்த ஒரு மிருகமோ இருக்க முடியாது. அல்லது பூமியில் இருந்ததும் இனி பூமியில் இருக்க போவதுமான அனைத்தையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே அறிந்திருந்தார். இது எல்லையற்றவர் என்பது குறித்து ஏதோ ஒரு கருத்தாகும்.
Oh, then an infinite God who saves you here, knowing he's going to lose you next week or next month or next year, why he's defeating your very purpose.
சரி, அப்படியானால் உன்னை ரட்சிக்கின்ற ஒரு எல்லையற்ற தேவன் ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ அல்லது ஒரு வருஷத்திலோ உன்னை இழந்திடப் போவதை அறிந்திருப்பாரானால் அது அவருடைய ரட்சிக்கின்ற நோக்கத்தையே தோல்வியடைய செய்யும்.
He can't lose you.
அவரால் உன்னை இழக்கவே முடியாது.
என்
வசனத்தை கேட்டு என்னை அனுப்பிடுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்க்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அவரால் அப்படி செய்ய முடியாது. இனி நீங்கள் ஒருபோதும் இழக்கப்பட மாட்டீர்கள்.
He that's born of God does not commit sin. For the seed of God remains in him and he cannot sin.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான்.
How can he sin when there's a sin offering for him?
அவனுக்காக ஒரு பாவ நிவாரண பலி இருக்கும்போது அவனால் எப்படி பாவம் செய்ய முடியும்?
How can I be sick when I'm in perfect health?
நான் பரிபூர்ண சுகமுள்ளவனாய் இருக்கும்போது என்னால் எப்படி சுகவீனமாய் இருக்க முடியும்?
How can I be blind when I can see?
என்னால் காண முடிகின்ற போது எப்படி குருளாய் இருக்க முடியும்? இந்த கட்டிடத்திற்குள்ளாய் இருந்து கொண்டு அதே சமயத்தில் எப்படி கூட்டத்திற்கு வெளியாயும் இருக்க முடியும்? ஒரே நேரத்தில் எப்படி நான் குடித்தும் செய்த நிலையிலும் இருக்க முடியும்?
உன்னால்
அதை செய்ய முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் ஒரு பாவ நிவாரணத்தின் கீழ் இருக்கிறீர்கள், எனவே உங்கள் பாவங்கள் உங்களுக்கு எண்ணப்பட மாட்டாது.
Did not David say, "Blessed is the man who God will not reckon sin if you sin too"?
எவனுடைய பாவத்தை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ, பாவத்தை சுமத்தாதிருக்கிறாரோ, அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லவில்லையா?
God don't hold a sin against his creature.
தேவன் அவருடைய சிருஷ்டிக்கு எதிராக பாவத்தை எடுப்பதில்லை.
That's strong.
இது வலிமையான உபதேசம்.
That isn't skim milk, but that's the Bible.
இது வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் அல்ல, ஆனால் அதுதான் வேதம்.
God will not reckon sin to the righteous.
தேவ நீதிமான்களின் பாவத்தை கணக்கில் எடுப்பதில்லை.
God by his grace through predestination, not willing that any should perish, but all might come to repentance.
தேவன் அவருடைய கிருபையினாலே முன்குறிப்பின் மூலம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
But being infinite to know who would come and who would not come, he could predestinate everything to work to his will.
ஆனால் எல்லையற்றவராய் இருக்கிறபடினால் யார் வருவார்கள், யார் வரமாட்டார்கள் என்பதை அறிந்தவராய் அவருடைய சித்தத்தின்படி கிரியை நடிப்பிக்கும்படியாய் அவர் எல்லா காரியங்களையும் முன்குறிக்க முடிந்தது. அவர் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் ஏன் முதல் கட்டத்திலேயே பாவத்தை அனுமதித்தார்? அவர் ரட்சகராய் இருந்தபொழுது ஒரு பாவி கூட இல்லை என்றால் அவர் ரட்சகராக இருந்திருக்கவே முடியாது.
There to be what is in him cannot be pulled out.
அவருக்குள்ளாக இருந்ததான அந்த ரட்சிக்கும் தன்மையை வெளியே இழுக்க முடிந்திருக்காது.
How did he ever become a healer?
அவர் எப்படி ஒரு சுகமளிப்பவராக ஆனார்? அவர் எவ்விதமாக ஒரு சுகமளிப்பவரானார்?
Because he permitted sickness to come that he might show himself a healer.
அவர் தம்மை ஒரு சுகமளிப்பவராக காட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் சுகவீனத்தை அனுமதித்தார்.
He was a healer.
அவர் ஒரு சுகமளிப்பவராக இருந்தார். அவர் சுகமளிப்பவர் என்று எவ்விதமாக அறியப்பட்டிருப்பார்? நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய சுகமளிக்கும் தன்மையை எந்த விதமாக கிரியை செய்திருக்க முடியும்? வியாதியே இல்லாதிருந்திருக்குமானால் அவர் எப்படி ஒரு சுகமளிப்பவராக இருக்க முடியும்? எனவே அவர் சுகவீனத்தை அனுமதிக்க வேண்டியவராக இருந்தார்.
Who can tell The power of what to do about it.
ரோமர் 8 அதிகாரத்தில் பவுல் புத்தியினே குயவனிடம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று யார் கூற முடியும்? யாரால் கூற முடியும் களிமண் எலும்பினின்றி நீ ஏன் என்னை இன்னிபிடமாக வணங்கின்றாய் என்று சொல்லக்கூடுமா? எகிப்திலே தம்முடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் பார்வோனை எகிப்திலே எழுப்பவில்லையா? அவர் விரும்புகிறவனை அவர் கடினப்படுத்துகிறார், அவர் விரும்புகிறவனை அவர் நீதிமானாக்குகிறார். ஆகையால் விரும்புகிறாலும் அல்ல, ஒருகிறாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம். எனவே உங்களுக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அது கிருபையினால் இருக்குமானால், அது ஒரு இலவசமான ஈவா இருக்குமானால், அதை குறித்து நீங்கள் செய்ய வேண்டியதான ஒரு வேலையும் இருக்காது. தேவன் அதை உனக்கு கொடுத்தார், அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்த காரியத்தை தான் தேவன் உனக்கு முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் தேவ குமாரராகவும் சுவீகார புத்திரராகவும் இருக்கும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. அப்படியானால் அவர் யார் என்பதையும் அவருடைய தன்மைகளையும் நிரூபிக்கும்படி தம்முடைய சொந்த சிந்தையில் உலக தோற்றத்துக்கு முன்பு அவர் ஆட்டுக்குட்டியை அடித்தார். அந்த ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்ட போது நாமும் அதோடு கூட அடிக்கப்பட்டோம். உலக தோட்டத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியான ரத்தம் அவருடைய சொந்த நினைவில் உண்டான போது என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் அப்பொழுதே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டாயிற்று. எல்லாம் அவருடைய மகத்தான சிந்தையில் எழுதப்பட்டாயிற்று. அவர் எல்லையற்றவராக இருக்கிறார். அவர் எல்லையற்றவராக இல்லை என்றால் பின்னை அவர் ஏன் பாவத்தை அனுமதித்தார்? யார் பலசாலி? நான் சொல்லிவிட்டேன், ஒரு ரட்சகரா அல்லது ஒரு பாவியா? யாரிடம் அதிகமாக பலன் இருக்கிறது? அப்படியானால் அதிக பலமுள்ளவன் தான் குறைவான பலமுள்ளவனை அனுமதிக்க வேண்டும். அவர் அதை தம்முடைய மகிமைக்காகவே செய்கிறார். அவர் லூசிபரை உண்டாக்கிய போது அவன் தான் பிசாசாக ஆகப் போகிறான் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் தான் இரட்சகராகிய கிறிஸ்து என்று காட்டும்படியாக அவனை அப்படியாக இருக்கும்படியாக அவர் விட்டுவிட்டார். ஆண்டவரமாய் சம்பவிக்க அவர் அதை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் கூறவில்லையா?
எனவே
நீங்கள் இதை குறித்து பயப்படுகிறீர்கள். நாம் மனந்தளராமல் எழுந்து நமது பணிகளை செய்வோம். வாயில்லா கால்நடைகளை போல் இருக்க வேண்டாம். செய்யும்படி உங்களை கெஞ்சவோ தூண்டாமல் ஒரு வீரனாய் இருங்கள். எனக்கு அது பிடிக்கும், எழும்பி நில்லுங்கள். நான் சிறுவனாக இருந்த போது எனக்கு ஒரு கவிதை மிகவும் உதவி செய்தது. இதை போன்றுதான் அது இருக்கும்.
In the Romans in for days you heard a card croaker before the castle say
Roma sakravarti naatkalil oru roma veeran irundan oru kolaiyana murumurupavan kotaikku munnal ippadi kooruvadai ketten.
Oh, it's safe in such a fir tree, there's no one can shake it.
Ippadi patta oru devadana marathin keel irupadu paadukavalanadu, adai yaaralum asikka mudiyadu.
Oh no, said the hero, I'll find a way or make it.
ஓ அப்படி இல்லை, நான் அதற்கு வழியை கண்டுபிடிப்பேன் அல்லது உண்டாக்குவேன் என்று சொன்னான் அந்த வீரன். அதுதான் காரியம்.
If this Bible teaches that Jesus Christ is the same yesterday and forever,
இந்த வேதாகமம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மறந்தவராய் இருக்கிறார் என்று போதிக்குமானால்,
it wasn't an easy thing when I stepped out of this tabernacle that day and everybody tell me this happened and that happened.
நான் அந்த நாளன்று அந்த ஜெபக் கூடாரத்தை விட்டு வெளியேறின போது எல்லாரும் என்னிடத்தில் இது சம்பவிக்கும் அது சம்பவிக்கும் என்று கூறின போது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. உங்களை ஒரு மூட பக்தி பைராக்கியம் உள்ளவன் என கருதுவார்கள், சிறைச்சால் அடைப்பார்கள், எல்லா மருத்துவ சங்கங்களும் உங்களுக்கு விரோதமாக வரும்
என்பார்கள்.
ஆனால் தேவனோ அதை செய் என்கிறார், அவர் சுகம் அளிப்பவர் என்று வேதம் கூறுகிறது. இப்பொழுதோ வானத்தின் கீழ் இருக்கும் ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு எழுப்புதல் அக்கினி எரிந்து கொண்டிருக்கின்றது. ஏன், அதன் சார்பில்
நில்லுங்கள்.
உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? நீங்கள் பெற்ற வேலையை குறித்து பயப்படுகிறாயா?
Can you stand up to the work ahead of you? You're tired and empty mind.
உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள வேலைகளை உன்னால் செய்ய முடியுமா? உங்களிடத்தில் களைத்தும் காலியுமான சிந்தை இருக்கிறதா?
I hate that stuff.
எனக்கு இந்த காரியம் பிடிக்காது.
Or do you stand up to the work ahead of you? Still ever running to it.
அல்லது உனக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள வேலைகளை உன்னால் செய்ய முடியுமா? அல்லது அதனூடாக உங்களுக்கு பயம் போடுகின்றதா?
If so, tackle the next five by thinking you're going to do it.
அப்படியானால் நான் இதை நிச்சயமாய் செய்வேன் என்று நினைத்துக் கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வேலையை செய்யப்பார்.
Stay with it. Certainly.
அதில் நிலைத்திருங்கள் நிச்சயமாக.
Purpose in your heart like Daniel. Stay with God.
தானியேலை போல உங்கள் இருதயத்தில் நோக்கமுள்ளவளாய் இருங்கள், தேவனுடன் தரித்திருங்கள்.
What did this all happen?
இவை எல்லாம் எங்கு சம்பவித்தது?
How did it take place?
எந்த விதமாக இவை சம்பவித்தது?
What makes people thus?
ஜனங்களை இந்த விதமாக இருக்கும்படி செய்கிறது என்ன?
Why are we just about ready to be destroyed?
அழிக்கப்படுவதற்கு நாம் ஏன் ஆயத்தமாக இருக்கிறோம்?
Brother Branham, explain to me.
சகோதரர் பிரணாம், இதை எனக்கு விளக்குங்கள்.
What makes you think that this whole thing's got to be wiped off?
இந்த முழு காரியமும் அழிக்கப்பட்டு போகும் என்று உம்மை நினைக்க வைப்பது என்ன?
It was wiped off once before.
Yeah.
Is that right? In the end, a little bit of destruction.
இதற்கு முன்னர் ஒரு முறை அழிக்கப்பட்டாயிற்று, அது சரிதானே? ஜலப்பிரளய அழிவின் போது.
Now here comes some deep things. We'll get ready to read.
இப்பொழுது இங்கே சில ஆழமான காரியங்கள் வருகின்றன, அவைகளை வாசிக்க நாம் ஆயத்தமாவோம்.
Now I want you to turn with me now over into the book of Genesis at the third chapter.
இப்பொழுது நீங்கள் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்துக்கு என்னுடன் வேதத்தை திருப்புங்கள்.
If you want to know anything, I can show you in this book of Genesis where every cult and every ism and everything that we got right today began in Genesis.
நீங்கள் எந்த காரியத்தை அறிய விரும்பினாலும் இன்றைக்கு நம்மிடையே உள்ள எல்லா காரியத்தையும் எல்லா இசத்தையும் என்னால் அதை ஆதி ஆகமத்திலிருந்து எடுத்து காட்ட முடியும்.
Genesis means the beginning. Certainly.
ஆதி ஆகமம் என்பதற்கு துவக்கம் என்று அர்த்தம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்?
We find the Catholic Church in the beginning. Babylon, Nimrod, the founder.
நாம் கத்தோலிக்க சபையை துவக்கத்திலேயே பார்க்கிறோம், அதன் ஸ்தாபகன் பாபிலோனியன் ஆகிய நிம்ரோத். நாம் அது வேதாகமத்தின் மத்தியில் பார்க்கிறோம், நாம் அது வேதாகமத்தின் கடைசியில் பார்க்கிறோம். வேரிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு சிறு சிலைகளை தொழுது கொள்வதன் மூலமாக துவக்கத்திலேயே பெண் பிரசங்கிகளை உள்ளே கொண்டு வர முயற்சித்ததை நாம் பார்க்கிறோம்.
All right.
ஹிஸ்லாப்பின் இரண்டு பாபிலோன்கள் என்ற சரித்திர புத்தகத்தை எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள்?
Find out in these histories, they had a woman.
சரிதானே, இந்த புத்தகங்களை வாசித்தறியுங்கள், இந்த விக்கிரகங்களை உண்டாக்கும் ஒரு பெண் இருந்தால்.
And then you remember, even Jacob stole his father's gods, and his daughter hid them under and took them out there in the wilderness, which defiled the camp later on.
பின்னர் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, யாக்கோபும் கூட அவன் மாமனாரின் தெய்வங்களை திருடினான். அவனுடைய மனைவி அதை அவளுக்கு அடியில் ஒழித்து வைத்து அவைகள் அங்கே வனாந்தரத்துக்கு கொண்டு சென்றார். பின்னர் அவைகள் அவருடைய பாளையத்தையே அசுசிப்படுத்தினது.
All right, let's read here now Genesis.
இப்பொழுது நாம் ஆதி ஆகமத்திலிருந்து வாசிப்போம்.
Now the serpent was more subtle than any beast of the field which the Lord God had made.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமான தந்திரமுள்ளதாயிருந்தது.
And he said unto the woman, Yea, as God said, ye shall not eat of every tree of the garden.
அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
The woman said unto the serpent, we may eat of the fruit of the trees of the garden.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்.
But of the fruit of the tree in the midst of the garden, God has said, ye shall not eat of it, neither shall you touch it, lest you die.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால்.
And the serpent said unto the woman, Ye shall not surely die.
அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை.
For God does know that in the day that you eat thereof, then your eyes shall be opened.
நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும்.
See, new life.
பார்த்தீர்களா, புதிய வெளிச்சத்தை தேடுகின்றது.
And ye shall be as gods, knowing good and evil.
நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது.
See how these fellows are today trying to take away from the Bible.
பாருங்கள், இந்த நாட்களில் இவர்கள் எப்படியா வேதத்திலிருந்து எடுத்து போட முயற்சிக்கிறார்கள் என்று.
Why is it just as easy to pour or sprinkle or this way or that way?
ஏன் தண்ணீரை ஊற்றுவதோ அல்லது தெளிப்பதோ அல்லது இந்த விதமான அல்லது அந்த விதமான அப்படி செய்வது சுலபமாக இருக்கிறது அல்லவா என்கிறார்கள்.
No sir.
இல்லை ஐயா.
God put on a program and that's what we're supposed to follow this.
தேவன் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துள்ளார், அதன்படியாய்த்தான் இந்த வேதத்தை நாம் பின்தொடர்ந்து கை கொள்ள வேண்டியவளாய் இருக்கிறோம்.
And when the woman saw that the tree was good for food and that it was pleasant to the eye.
அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்
and a tree to be desired to make one wise.
புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு.
She took of the fruit thereof and did eat and gave also to her husband with her and he did eat.
அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான்.
And their eyes of them both were open and they knew they were naked.
அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து.
And they sewed fig leaves together and made them aprons.
அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள்.
I'd like to stop here for a minute.
இங்கே ஒரு நிமிடம் நான் நிறுத்த விரும்புகிறேன்.
Now there's got to be a beginning of everything.
எல்லா காரியங்களுக்கும் ஒரு துவக்கம் இருக்கத்தான் வேண்டும்.
You had a beginning.
உங்களுக்கு ஒரு துவக்கம் உண்டாயிருந்தது.
Now here's what I want to base the whole thing on. Now we talked about these last two meetings in the year.
இதில்தான் நான் முழு காரியத்தையும் அஸ்திவாரப்படுத்த விரும்புகிறேன். நாம் இதை குறித்து நாம் கடந்து ரெண்டு தினங்களாக இங்கேயும் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
Now this morning we went back and dramatized in the Bible.
இன்று காலையில் நாம் அதை வேதாகமத்திலிருந்து எடுத்து ஒரு காட்சியை போன்று பார்த்தோம்.
That when God was making the earth, that when he was forming the gases.
அதாவது தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி கொண்டிருந்த போது, அவர் வாயுக்களையும் உண்டாக்கி கொண்டிருந்த போது.
And then the gases become calcium and potash and different things.
அந்த வாயுக்கள் கால்சியம் பொட்டாசியம் மற்ற வித்தியாசமான காரியங்களாக ஆனது.
He was making your body.
அப்பொழுது அவர் உங்களுடைய சரீரத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்.
He was laying the building out like a great master builder, like a contractor laying out his materials to build a housing project.
ஒரு சிறந்த கட்டிடம் கட்டுபவன் போன்று, வீடுகளை கட்டுகிற ஒரு கான்ட்ராக்டர் போன்று எல்லா தேவையான பொருட்களையும் சுற்றி வைத்துக் கொண்டிருந்தார்.
He was making your body and he had it laying there.
அவர் உங்களுடைய சரீரத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார், அதை அங்கே வைத்துக் கொண்டிருந்தார்.
He knew just exactly in his mind what was going to be done.
என்ன செய்யப்பட போகிறது என்பதனையும் அவர் தம்முடைய சிந்தனையில் அப்படியே கொண்டிருந்தார்.
This hand, God made that hand before him while he's making the world.
இந்த கரம், அவர் உலகத்தை உண்டாக்கி கொண்டிருந்த போது தேவன் இந்த கரத்தை உண்டாக்கினார்.
But my spirit he made before there was a world.
ஆனால் என்னுடைய ஆவியையோ உலகம் என்று ஒன்று உண்டாவதற்கு முன்னதாகவே உண்டாக்கப்பட்ட ஒன்றாயிருந்தது.
Now, but this hand and this body he made when he made the world, cause this body came out of the earth and going back to the earth.
ஆனால் இந்த கரத்தையும் சரீரத்தையும் அவர் இந்த உலகத்தை உண்டாக்கின போது உண்டாக்கினார். ஏனென்றால் இந்த சரீரம் பூமியிலிருந்து வந்ததும் திரும்பி பூமிக்கு போகின்ற ஒன்றுமாயிருக்கிறது.
God made that.
தேவன் இதை உண்டாக்கினார்.
He laid it all out in his great blueprint, his program.
அவர் அவை யாவற்றையும் அவருடைய திட்டம் முழுவதையும் அவருடைய மகத்தான வரைபடத்தில் பொருத்தி வைத்திருந்தார்.
Now when he went to make in the earth, he made the man and the man didn't look just right.
அவர் பூமியை உண்டாக்கும்படியாக சென்றபோது அவர் மனிதனை உண்டாக்கினார். மனிதனோ காண்பதற்கு சரியா இல்லை.
Now we had that this morning, went through the drama.
இன்று காலையில் நாம் அதை பார்த்தோம், அதை நாடகபாணியில் கண்டோம்.
Now that the father came down and looked at his son made in his image and so forth.
தேவன் கீழே இறங்கி வந்து அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட குமாரனை கண்டார்.
Then he made him a wife, a helpmate.
அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு துணையை ஒரு மனைவியை உண்டாக்கினார் என்று பார்த்தோம்.
Now remember that all of the creatures of the earth, Adam had named them.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், பூமியின் சிருஷ்டிகள் எல்லாவற்றுக்கும் பெயரிட்டவன் ஆதாமே.
He had made the cattle and the beast and everything.
கால்நடைகளையும் மிருகங்களையும் மற்றும் எல்லா காரியங்களையும் அவர் உண்டாக்கினார்.
And today we chronologists and different great minds of science has been trying for 6,000 years to find out that missing link.
இன்றைக்கு விஞ்ஞானத்தில் மகத்தான வித்தியாசப்பட்ட சிந்தைகள் ஆயிரம் வருஷங்களாக காணாமற் போன அந்த இணைப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
Why the animal man is animal life, we know that.
ஏனென்றால் மனிதன் ஒரு மிருக ஜீவனை போன்றுதான் என்பதை நாம் அறிவோம்.
That we are made and a woman is just a part of a man, a byproduct.
ஒரு ஸ்திரீயானவள் மனிதனின் ஒரு பகுதியாய் இருக்கிறாள், ஒன்றிலிருந்து உண்டாக்கப்பட்ட இன்னொன்றாய் இருக்கிறாள்.
A woman was not in the original creation.
ஸ்திரீயானவள் மூல சிருஷ்டிப்பில் இடம்பெறவில்லை.
God had done quit creating for years and years and years until he made the woman out of a rib out of his side.
தேவன் தமிழ் சிருஷ்டிப்பில் வேலையை முடித்து அநேக அநேக வருஷங்களுக்கு பின்னரே ஸ்திரீயை மனிதனின் விலா எலும்பிலிருந்து உண்டாக்கினார்.
Adam had named all the creation everything else. But he wasn't nothing for himself.
எல்லா சிருஷ்டிக்கும் ஆதாம் பெயர் சூட்டினான், ஆனால் அவனுக்கென்று அங்கே ஒன்றும் இல்லாதிருந்தது.
So he made him a helpmate, took a rib from his side, closed up the gash and made a helpmate to him.
எனவே அவர் அவனுக்கு ஒரு துணியை ஏற்படுத்தினார், அவனுடைய பக்கவாட்டிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அந்த இடத்தை மூடி அதிலிருந்து ஒரு துணைவியை உண்டாக்கினார்.
And man in his spirit was both man and woman.
ஆனால் மனிதன் அவனுடைய ஆவியில் ஆணும் பெண்ணுமாயிருந்தான்.
And a woman is just a part of a man.
ஒரு ஸ்திரீயானவள் ஒரு மனிதனின் ஒரு பகுதியாயிருக்கிறாள்.
And when a man takes to himself a wife,
ஒரு மனிதன் தனக்கென்று ஒரு மனைவியை தெரிந்து கொள்ளும் போது,
and she's correctly his wife, a God-given wife, she'll be just to him as part of him.
அவள் சரியாக அவனுடைய மனைவியாய் இருப்பாளாயின், தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மனைவியாய் இருப்பாளாயின், அவள் அப்படியே அவனில் ஒரு பகுதியாயிருப்பாள்.
That's the reason he has so many scruples in the marriage.
அக்காரணத்தினால் தான் விவாகரங்களில் அத்தனை சச்சரவுகள் இருக்கின்றன.
Is because you go out and see some girl with pretty brown eyes or blue eyes or something like that and some pretty figure and you fall for her.
ஏனென்றால் நீங்கள் வெளியே போய் யாரோ ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள், அவள் அழகாக பழுப்பான கண்களும் அல்லது நீல கண்களும் அல்லது அது போன்ற ஏதோ காரியங்களையும் அழகான உருவத்தையும் உடையவளாய் இருக்க கண்டு உடனே அவளை நேசிக்க துவங்குகிறீர்கள்.
First time she has her first baby and teeth comes out and she gets wrinkled and old and then you want to kick her out.
அவள் முதல் குழந்தையை பிரசவித்த பின்னர் அவளுடைய பற்கள் வெளிவந்து லேசாக முகத்தில் சுருக்கம் விடுகின்றது, அவளை உடனே வேண்டாம் என்று தள்ளிவிட பார்க்கிறீர்கள். பெண்களாகிய உங்களில் சிலர் அழகிய சுருட்டு தலைமையிலே கொண்ட பையன் ஒருவனை சந்திக்க போகிற போது அவனுடைய தாயின் எண்ணெய் குழம்பிலிருந்து அதிகம் எடுத்து தலையில் ஊற்றி தலைவாரி கொண்டு
வருகிறான். I know that by experience.
அனுபவத்தில் எனக்கு அது தெரியும். அந்த தலைமயிர் உயர்ந்து போக வழி உண்டு.
But what happens?
ஆனால் என்ன சம்பவிக்கிறது?
What is it? You fall for that?
அது என்ன? நீங்கள் அதற்கு மயங்கி விடுகிறீர்கள்.
You ought to pray first. Because a woman is part of you.
ஸ்திரீயானவள் உன்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறபடினால் முதலாவதாக நீங்கள் அதற்காக ஜெபித்தாக வேண்டும்.
And if you have embraced a woman to your bosom and taken her for your wife, and you, she makes an imprint on you.
நீங்கள் ஒரு ஸ்திரீயை கண்டு உங்கள் நெஞ்சத்தில் அவளை அணைத்து அவளை உங்களுடைய மனைவியாய் ஏற்றுக்கொள்ளும் போது அவள் உங்கள் மேல் ஒரு முக அடையாளத்தை உண்டு பண்ணுகிறாள்.
We'll say it like this so you'll understand.
நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நாம் இதை கூறுவோம்.
And any other woman against that bosom won't fit that print.
வேறு எந்த ஸ்திரீயாவது நீங்கள் உங்கள் மார்போடு அணைக்கும் போது அவளுடைய ஏற்படுத்தின அடையாளத்தில் இவனுடைய அடையாளம் பொருந்தாது. அதற்கு நீ தேவனுக்கு உத்தரவாதம் உள்ளவனாயிருப்பாய். நீங்கள் அதை சற்று நினைவில் வையுங்கள். மற்றவனுடைய மனைவை வெளியே அடித்துக் கொண்டு போகிறவனே, இன்றைக்கு இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு ஏழை சிறு பெண்ணை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அவளை எனக்கு தெரியும்.
And some gambler buying her a big fine clothes and things and trying to play up to her like that.
ஏதோ ஒரு சூதாட்டக்காரன் அவளுக்கு ஏதோ துணிமணிகளை வாங்கி கொடுத்து அந்த விதமாக அவளோடு விளையாட
முயற்சித்தான்.
ஒரு எலி அப்படிப்பட்ட காரியத்தை செய்யுமா? அவன் ஒரு மனிதனாகவே கருதப்பட
முடியாதவன்.
உங்களுக்கு தெரியும், ஒரு நாய் எவ்வளவு கீழ்த்தரமாய் நடந்து கொள்ளாது, இருப்பினும் நீங்கள் அந்த நாயை அசுசியானவள் என்று அழைக்கிறீர்கள்.
She's got more miles than half the women of Jeffersonville's got.
ஜெஃபர்சன்வில்லில் இருக்கும் பெண்களின் பாதி பேர்களை காட்டிலும் அதற்கு அதிக நெறிமுறைகள் இருக்கிறது.
And you call an old mother hog a sow?
நீங்கள் அந்த வயதான தாய்ப்பன்றியை அசுசியானவள் என்று அழைக்கிறீர்கள்.
And she's not more modern than the women of this United States, many of them.
இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அநேக ஸ்திரீகளை காட்டிலும் அந்த தாய்ப்பன்றிக்கு அதிக நெறிமுறைகள் இருக்கின்றன.
Exactly right.
அது முற்றிலும் சரியே.
Now I know that's flat, and I told you I was going to grind it home, and I want you to know it. That's true.
அது முற்றிலும் உண்மை. அது மிகவும் வெளிப்படையாக இருக்கிறது என்று நான் அறிவேன். நான் முன்னதாகவே சொன்னேன், நான் இதை ஆழத்தில் கொண்டு போய் பறிய வைக்கப் போகிறேன் என்று. நீங்கள் இதை அறிய வேண்டும், அது உண்மை. இந்நாட்களில் பெண்களுக்கு நெறிமுறையே என்னவென்று தெரியாது.
என்னுடைய
மனசாட்சியை புண்படுத்தவில்லையே என்கிறார்கள். சரி, உங்களுக்கு தான் மனசாட்சியே கிடையாது. கவனியங்கள், ஆமையா இருந்தால் அப்பொழுது எது சரியானது எது தவறானது என்று உங்களுக்கு தெரியும்.
This man, when he was created, God separated his spirit.
இப்பொழுது கவனியங்கள், இந்த மனிதன் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவன் அவனுடைய ஆவியை வேறு பிரித்தார்.
And he took a piece off a man inside and made a woman out of it.
அந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு துண்டை அவனுடைய விலாவிலிருந்து வெளியே எடுத்து அதை கொண்டு ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார்.
And then he took the feminine deity spirit of the man and made a woman out of it.
பின்னர் அவனில் இருந்த அந்த பெண்மை தன்மையை, மனிதனின் நேர்த்தியான ஆவியை அவனிலிருந்து வெளியே எடுத்து ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார்.
And he made the man masculine, burly.
மனிதனையோ ஆண்மையோடும் திடகாத்திரம் உள்ளவனாகவும் உண்டாக்கினார்.
And when you see a man, little, you know, manicuring, whatever you call his fingernails.
நகங்களை அழுகுபடுத்திக் கொண்டு வைத்திருக்கின்ற ஒரு மனிதனை பார்க்கும் போது, உங்களுக்கு தெரியுமே, ஒரு பக்கத்தில் நான்கும் இன்னொரு பக்கத்தில் ஐந்தும்,
slicking his hair down, holding his mouth open front, and such stuff as that. One of these pretty boys.
தலைமையிரை கீழோக்கி பாரிக்கொண்டும் வாயை முன்பாகமாக திறந்து கொண்டிருப்பது, அது போன்ற காரியம், அழகான பையன்கள்.
You just remember, sis, there's something wrong with that bird.
ஞாபகத்தில் வையுங்கள், அவனிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது, பெண்மைத்தனம்.
There's something wrong. Better keep your eye on him.
அவனை சற்று கவனிப்பது மேலாயிருக்கும்.
And when you see a woman with a cigarette in the side of her mouth with a pair of overalls on, said, I'll tell you how I like it.
வாயின் ஓரத்தில் ஒரு சிகரெட்டை வைத்துக் கொண்டு நீல கால்ச்சட்டி அணிந்து கொண்டு, அடே பையன்களா, அது என்னதென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறும் ஒரு பெண்ணை நீங்கள் காணும் போது, சகோதரனே, அவளை சற்று கவனியுங்கள், அங்கே ஏதோ காரியம் அவரிடம் தவறாக இருக்கிறது.
A woman's supposed to be a woman. And she's supposed to dress like a woman.
ஒரு ஸ்திரீயானவள் ஒரு ஸ்திரீயாக இருக்க வேண்டும், ஒரு ஸ்திரீயை போல உடுத்திக் கொள்ள வேண்டும்.
When God made a man, he made him one thing and he made a woman something else.
தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கிய போது அவனை ஒரு காரியமாகவும் ஸ்திரீயை வேறு விதமாகவும் உண்டாக்கினார்.
And when God dresses a man, he dresses him one way and a woman something else.
தேவன் ஒரு மனிதனை உடுத்துவிக்கும் போது அவனை ஒரு விதமாக உடுத்துவித்தார், ஸ்திரீயையோ இன்னொரு விதமாக உடுத்துவித்தார்.
And the Bible said it's abomination for a woman to put on a garment that pertains to a man.
புருஷரின் ஆடைகளை ஸ்திரீகள் தரிப்பது அருவருப்பானது என்று இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
And you women putting on these little pants and things and wearing out your little, why does she call knickerbocker?
ஸ்திரீகளாகி நீங்கள் இந்த கால்ச்சட்டை முதலான காரியங்களை இங்கே அணிந்து கொள்ளுதல், அதை நீங்கள் என்ன என்று அழைக்கிறீர்கள், நிக்கர்பாக்கரா? அவர்கள் அதை என்னவென்று அழைக்கிறார்கள்? ஆம், அப்படியாகத்தான் அழைக்கிறார்கள். இல்லை இல்லை, அது அரைக்கால் சட்டை அல்ல, இரண்டு நீளமாக கால்கள் இதற்கு இருக்கிறது. அவைகள் பெடல் புஷர்ஸ், ஓவர்ஹால்ஸ், டங்கரீஸ் போன்றவை. உள்ள போய் பாருங்கள், இது ஸ்திரீகளுக்குத்தான் என்கிறார்கள். நான் சொன்னேன் நீங்கள் தப்பாய் புரிந்து கொண்டீர்கள். இல்லை இல்லை, மரியாதை உள்ள பெண்கள் இவைகளை அறியவே மாட்டார்கள்.
Women might, but ladies don't. That's right.
மரியாதை உள்ள பெண்கள் அல்ல, ஒருவேளை சாதாரண பெண்கள் இதை அணியலாம் என்னேன். உண்மை.
The Bible said it's an abomination for a woman to put on a garment and for a man to put on a garment that pertains to a woman.
புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரித்துக் கொள்வதும் ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரித்துக் கொள்வதும் தேவனுக்கு அருவருப்பான காரியம் என்று வேதம் கூறுகின்றது.
And man is becoming more sissified every day and women is becoming more masculine.
நாளுக்கு நாள் மனிதன் பெண்மையாகிக் கொண்டே போகிறான், ஸ்திரீயோ ஆண்மையாகிக் கொண்டே போகிறாள்.
What's the matter?
என்ன காரணம்?
We're going to find out in a few minutes by the Bible.
இன்னும் சில நிமிஷங்களில் வேதத்திலிருந்து நாம் அதை பார்ப்போம்.
Women aren't women no more.
ஸ்திரீகள் ஸ்திரீகளா இல்லை.
I don't mean you Christian women. I'm talking about the general run.
கிறிஸ்தவ ஸ்திரீகளாகிய உங்களை குறித்து நான் கூறவில்லை. நான் பொதுவாக ஸ்திரீகளை குறித்து கூறுகிறேன்.
They want to act like man. Want to cut their hair like man.
அவர்கள் ஒரு ஆண்மகனை போல நடந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆண்களைப் போல தலைமையரை வெட்டிக் கொள்ள விரும்புகிறார்கள்.
Put their hand up on a bar like that and saying God bless America with a cigarette out of the corner of their mouth.
ஒரு கட்டையின் மேல் கையை தூக்கி வைத்துக் கொண்டு வாயின் ஒரு ஓரத்தில் ஒரு சிகரெட்டை வைத்துக் கொண்டு தேவன் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக என்று பாடுகிறார்கள்.
Go down the street. Back out like that of right in the highway.
வீதி வழியாக சென்று இவ்விடமாய் நெடுஞ்சாலையின் மத்தியிலே பின்னிடுவார்கள். ஆனால்
We count it, I want to tell you something. And you women drivers. Listen.
நாங்கள் என்னி பார்த்தோம், உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். பெண் காரோட்டிகளே கவனியுங்கள்.
Billy Paul and I on this last campaign around the nation, 6 months, I kept a count of how many scruples on the road.
6 மாதங்களாக நாடு முழுவதும் நடந்த சுவிசேஷ கூட்டங்களின் போது நானும் பில்லியும் காரோட்டி சென்ற போது வழியில் கண்ட விபத்துக்களை எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்.
And out of 300 mishaps on the road, guess how many of us women drivers?
சாலையில் நடந்த சுமார் 300 விபத்துக்களில் எத்தனை பெண் காரோட்டிகள் என்று யோசித்து பாருங்கள், பார்க்கலாம்.
There was only like a 19 of them were men.
அவர்களில் 19 பேர்கள் தான் ஆண்கள்.
And 281 MB women drivers.
அப்படியானால் அதில் 281 பேர் பெண் காரோட்டிகள்.
Women drivers.
பெண் காரோட்டிகள்.
I'm not saying any good women drivers.
நன்றாக கார் ஓட்டும் பெண்கள் இல்லை என்று நான் கூறவில்லை.
But she'll turn anyway.
ஆனால் அவள் எந்த பக்கமும் திரும்புகிறாள்.
And you just try to get back at her.
அவள் பிறகாலே போய் பார்க்க முயற்சியுங்கள்.
Better be kind of nice looking, stand there, push out a hair up when a cop comes up.
அவள் நல்ல அழகாயிருந்து போலீஸ்காரன் வரும்போது அங்கே தலைமையிறை கைகளால் கோதிக்கொண்டு நின்று கொண்டிருக்கட்டும்.
Why say show you in the wrong?
அந்த போலீஸ்காரன் அவளை பார்த்து, ஏன் நிச்சயமாக நீ தவறுதான் என்று கூறி அவளை விட்டு விடுவான்.
We ain't got no law.
நம்மிடத்தில் அதற்கு சட்டங்கள் இல்லை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் என்னுடைய வரி வழக்கில் அன்றொரு நாள் அது நிரூபிக்கப்பட்டது.
We ain't got no law.
நம்மிடத்தில் சட்டங்கள் இல்லையே.
If they are, no wonder that great lords of England said democracy was all sails, no anchor.
ஜனநாயகத்திற்கு பாய்மரங்கள் தான் இருக்கிறதே அல்லாமல் நங்கூரமே கிடையாது என்று இங்கிலாந்தின் மகத்தான பிரபுக்கள் கூறினதில் வியப்பொன்றும் இல்லை.
That's right. Stand on a soapbox electioneering.
அது உண்மை. ஒரு மரப்பட்டியின் மேல் நின்று கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்வது.
Democracy is rotten. And so is dictators and all the rest of the whole thing is rotten.
ஜனநாயகம் என்பது ஒரு அழுகி போன்றதாகும். அதே விதம் தான் சர்வாதிகளும் மற்ற காரியங்களும் முழு காரியமும் அழுகி போனதாக இருக்கிறது. தேவன் செய்யத்தக்கதான ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது. அவர் கூறியுள்ளது போன்று முழு காரியத்தையும் அழித்து போட்டு புதியதாய் துவங்க வேண்டும். இப்போது அவருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்று கவனியுங்கள்.
Now, when this woman, he made him a helpmate, and she was to be his helpmate.
இப்பொழுது இந்த ஸ்திரீயை அவர் அவனுக்கு ஒரு துணையாய் உண்டாக்கினார். அவள் அவனுக்கு துணைவியாய் இருக்க வேண்டியவளாய் இருக்கிறார்.
And then, now here I've never had a preacher to agree with this yet.
இதுவரையிலும் ஒரு போதகரியும் இதற்கு இணங்க வைக்க என்னால் முடியவில்லை.
And they try to make it some other way, but yet it don't make sense to me.
அவர்கள் அதை வேறு விதமாகத்தான் கூற முயற்சிக்கிறார்கள். ஆனால் இது இன்னும் எனக்கு அர்த்தமுள்ளதாகவே தென்படவில்லை.
They try to say that Adam and Eve eat some apples.
ஆதாமும் ஏவாளும் ஆப்பிள் பழம் சாப்பிட்டார்கள் என்று கூற அவர்கள் முயற்சிக்கிறார்கள்.
Brother, if I don't say this for a joke now, but I want to say it for...
நான் இதை வேடிக்கைக்காக அல்ல, ஆனால் இதை கூற வேண்டும் என்பதற்காகவே விரும்புகிறேன்.
If eating apples make women realize they're naked, we better pass the apples again.
ஏனென்றால் ஸ்திரியானவள் நிர்வாணியாய் இருக்கிறாள் என்று உணர்வை ஆப்பிள் பழம் சாப்பிடுவது உண்டாக்க கூடுமானால் நாம் மீண்டும் அவர்களுக்கு ஆப்பிள்களையே கொடுப்பது நலமாயிருக்கும்.
You know that, child.
அது சரி என்று உங்களுக்கு தெரியும்.
You know eating an apple that wasn't what they did made them realize they were naked.
உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் சாப்பிடுவது அதுவல்ல அவர்கள் செய்த காரியம் அவர்கள் நிர்வாணி என்று உணர்த்தினதும் அதுவல்ல.
Certainly was it had to come to sexually.
நிச்சயமாக ஆப்பிள் சாப்பிடுவதல்ல அது இனச்சேர்க்கையாக தான் இருக்க வேண்டும்.
It had to be because they realized they were naked when they taken this forbidden fruit.
அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டதை புசித்த மாத்திரத்தில் அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது.
Ain't a woman a fruit tree?
ஸ்திரியானவள் ஒரு கனிதரும் விருட்சம் அல்லவா?
Aren't you the fruit of your mother?
நீங்கள் உன் தாயின் கனி இல்லையா?
That was the fruit that was forbidden to be taken.
புசிக்க வேண்டாம் என்று கூறப்பட்ட கனி அதுவே.
Now here's a great thing.
இப்பொழுது இங்கே ஒரு மகத்தான காரியம் இருக்கிறது.
Now the closest science has ever got to knowing what the human being was.
மானிட வர்க்கம் என்ன என்று அறிய விஞ்ஞானத்திற்கு இதுவரை கிடைத்துள்ள மிக நெருக்கமான ஆதாரம்.
They dig up old bones, they take fossils and they take heads and they take skulls and arms and bones and try to make it look like a human being.
அவர்கள் பூமியை தோண்டி அதிலிருந்து பழைய எலும்புகள் மண்டை ஓடுகள் கைகள் கால்கள் முதலாளர்களை எடுத்து அவைகளை பொருத்தி ஏது மனிதனை போன்று காணப்படுகிறது என்று முயற்சிக்கிறார்கள்.
And they know that the closest thing they've ever come to find the human next to it is a chimpanzee.
அப்படி செய்ததில் அவர்களுக்கு மனிதனுக்கு மிக நெருக்கமாக கிடைத்தது ஒரு சிம்பன்சி குரங்குதான்.
He's the closest species to a human being.
மனித வர்க்கத்துக்கு ஒரு நெருக்கின இனம் சிம்பன்சி தான்.
But yet it isn't nothing with the human being. The highest.
ஆனால் அப்படி இருந்தாலும் அது மனித வர்க்கத்துக்கு அதை ஈடுபடுத்த முடியாது. மனிதன் உயர்தரமான ஜீவராசி.
The lowest form of life that there is a frog. The highest form is a human being.
ஜீவராசிகளில் மிகவும் கீழானது தவளை, மிகவும் உயர்வானது மானிட வர்க்கம்.
God started at the bottom and made right up till he brought it plumb to his image.
தேவன் அடியிலிருந்து துவக்கி அப்படியே படிப்படியாக உயர்த்தி முடிவில் அது அவருடைய சாயலுக்கே வந்து விட்டது.
Birds and the birds and the beasts and on up till he got to the image of God.
அவர் பறவைகளிலிருந்து மிருகங்களுக்கும் அப்படியே படிப்படியாக தேவ சாயலுக்கு கொண்டு வந்தார்.
He made man in that image. That's the highest form.
மனிதன் அவர் அதுபோன்ற சாயலில் தான் உண்டாக்கினார். அதுதான் உயர்வான ஜீவராசி.
The lowest form is just a polywog that turned into a frog and so forth.
மிகவும் தாழ்வான ஜீவராசி தவளை குஞ்சு பின்னர் தவளையாக மாறுகிறது. அப்படியாக.
Now, this missing link that they can't find.
இப்பொழுது இந்த காணாமற் போன இணைப்பு அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது.
What's the scripture?
இப்பொழுது வேத வாக்கியங்களை கவனியுங்கள்.
You are going to disagree with this, many of you.
உங்களில் அநேகர் இதில் என்னோடு இணங்க மாட்டீர்கள்.
I just want you to bear it in mind and don't be prejudiced against it. Listen.
ஆனால் இதை மட்டும் உங்கள் சிந்தையில் வையுங்கள். அதற்கு எதிராக தவறான எண்ணம் கொள்ளாதீர்கள். கவனியுங்கள்.
I know many of you have just been listening to Dr. Dehan.
உங்களில் அநேகர் டாக்டர் டிஹாம் அவர்களின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று நான் அறிவேன்.
I certainly as a man of his caliber, a good Baptist brother. And I certainly appreciate it.
ஒரு நல்ல திறன் கொண்டவர் என்பதிலும் ஒரு நல்ல பாப்டிஸ்ட் சகோதரன் என்ற முறையிலும் நான் நிச்சயமாக அவரை
பாராட்டுகிறேன்.
அவர் அதிக நுண்ணறிவும் ஞானமும் கொண்டவர். எனக்கு தெரிந்தவைகளை காட்டிலும் அதிகமாக மறந்துவிட்டார்.
Because he's a doctor of the divinity and he's a medical doctor and he's a doctor of science. He's a smart man.
ஏனென்றால் அவர் வேத சாஸ்திரத்தில் டாக்டர் பட்டமும் மருத்துவத்தில் டாக்டர் பட்டமும் விஞ்ஞானத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றவர். புத்தி சாதுரியமான மனிதன்.
But he's saying that those when the sons of God saw the daughters of man were fair.
ஆனால் அவர் என்ன கூறுகிறார் என்றால் தேவ குமாரர் மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டபோது என்பதை.
He takes Josephus' stand and say that they press themselves into human flesh and taken unto them wives.
இதற்கு அவர் ஜோசிஃபரின் கருத்தை சார்ந்தவராய் விழுந்து போன தேவ தூதர்கள் மனித மாம்சத்துக்குள்ளாகி மனுஷ குமாரத்திகள் தங்களுக்கு மனைவிகளாக தெரிந்து கொண்டார்கள் என்கிறார்.
And there were giants in the land of Nod.
நோத் என்னும் தேசத்தில் ராட்சதர்கள் இருந்தார்கள்.
And they taken themselves wives and lived.
அவர்கள் தங்களுக்கு மனைவிகளை தெரிந்து கொண்டு அவர்களோடு ஜீவித்தார்கள்.
When the sons of God, fallen angels, taken and seen the daughters of man in the sex desire was such a great thing and yet them being sinful for fallen they pressed themselves into human flesh.
தேவ குமாரர்கள் விழுந்து போன தேவ தூதர்கள் இனச்சேர்க்கை விருப்பம் அதிக மோசமானது என்றாலும் மனுஷ குமாரத்திகள் அவர்கள் கண்டபோது அவர்கள் விழுந்து போன காரணத்தினால் பாவமாகி அவர்கள் தங்களை மனித மாம்சத்துக்குள் ஆக்கிக் கொண்டார்கள் என்பது. அவர்கள் அதை செய்திருந்தால் அவர்கள் தெய்வீக சுகத்தை கெடுத்து போடுவார்கள். அவர்கள் எல்லா காரியங்களையும் கெடுத்து போடுவார்கள். பிசாசினால் சிருஷ்டிக்க கூடுமானால் அவன் தேவனுக்கு சமமானவன். பிசாசினால் சிருஷ்டிக்க முடியாது. பிசாசினால் சிருஷ்டிக்க கூடும் என்று வேதத்தில் ஒரு இடத்தை எனக்கு காட்டுங்கள். அவனால் சிருஷ்டிக்க முடியாது. ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டதை தான் அவனால் தாறுமாறாக்க முடியும். அவன் சிருஷ்டிகர்த்தன் அல்ல, அவன் ஒரு தாறுமாறாக்குகிறவன். சரி, அப்படியானால் என்ன சம்பவித்தது? கவனி, எங்கள் இதுதான் நான் கூறுவது. இதோ இருக்கிறது காணாமற் போன இணைப்பு. அவர்கள் மனித குரங்கை, சிம்பன்சியை மனிதனுக்கு அடுத்ததாய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிம்பன்சியை ஒரு ஸ்திரீயுடன் இனச்சேர்க்கை செய்து அவர்களால் ஒரு பிள்ளையை கொண்டு வர முடியாது. ஒரு மானிட வர்க்கத்தை ஒரு மிருகத்தோட இனச்சேர்க்கை செய்து ஒன்றையும் பிரிப்பிக்க முடியாது. அது ஒன்றோடொன்று கலவாது.
You can't blood transfuse any animal.
எந்த மிருக ரத்தத்தையும் மானிடருக்கு செலுத்த முடியாது.
When I was in Africa, they treat those poor colored people there in such a way. Someone said to me, they're nothing but animals.
நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது அந்த ஏழை கருத்த ஜனங்களை அவ்வளவு மோசமான விதமாக நடத்துகிறார்கள். யாரோ என்னிடம் அவர்கள் மிருகங்களை அன்றி வேறொன்றும் இல்லை என்றார்கள்.
I said, I beg your pardon.
நான் சொன்னேன், என்னை மன்னிக்கவும்.
They're just as much human as you are. Maybe a little more.
நீங்கள் எந்த அளவிற்கு மானிடரோ அந்த அளவிற்கு அவர்களும் மானிடர்களே. ஏன், இன்னும் சற்று அதிகமாகவே என்று கூறலாம் என்று
சொன்னேன்.
நான் இதை சொல்லட்டும், உங்களுக்கு அந்த விதமான மனப்பான்மை இருக்கும் போது நீங்கள் மீண்டும் மிருகமாகவே திரும்புகின்றீர்கள்.
I said, that man, if he's as black as the ace of spades, or if he's as yellow as a pumpkin, or if he's as blue as indigo, he might save your life by giving you a blood transfusion.
நான் சொன்னேன், அந்த மனிதன் அவன் கட்ட கருப்பாய் இருந்தாலும், அல்லது பூசணிக்காயை போன்று அவ்வளவு மஞ்சளாய் இருந்தாலும், அல்லது அவன் அவ்வளவு நீல நிறமாய் இருந்தாலும், அவனால் உனக்கு ரத்தம் கொடுத்து உன்னை பிழைக்க வைக்க முடியும். ஆனால் மிருகத்தின் ரத்தத்தை ஒருபோது மனிதனுக்குள் செலுத்துவதே இல்லை
என்றேன்.
நிச்சயமாகவே அவன் ஒரு மனிதன்.
Just because one skin is black and the other brown, the other yellow and the other white, that has nothing to do with it.
ஒருவனுடைய தோல் கருப்பாகவும், இன்னொருவனுக்கு பழுப்பு நிறமாகவும், இன்னொருக்கு மஞ்சள் நிறமாகவும் இருப்பதனால் அது ஒன்றையும் செய்வதற்கில்லை.
The Bible said, God of one blood made all man. That's exactly right.
வேதம் கூறுகின்றது, தேவன் சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால் உண்டாக்கினார் என்று. அது முற்றிலும் சரியே.
Places we lived in, changing our colors, had nothing to do with it.
நாம் ஜீவிக்கின்ற மண்ணும் நம்முடைய நிறங்களை மாற்றினது, அதற்கு அதனோடு ஒன்றையும் செய்வதற்கில்லை.
God made one man, all nations, one blood, all nations the same.
தேவன் ஒரு மனிதனை கொண்டு எல்லா தேசங்களையும், ஒரு ரத்தத்தை கொண்டு எல்லா தேசங்களையும் உண்டாக்கினார்.
The Chinese, the colored man can say now, the black man can say now, that Chinese, he's yellow, I ain't gonna have nothing to do with it.
அந்த மஞ்சள் நிற சீன மனிதனோடு எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கருத்தவன் சொல்ல முடியாது, நிறத்தவனும் சொல்ல முடியாது.
He's your brother.
அவன் உங்களுடைய சகோதரன்.
And you white man can't say to the yellow man or the black man, anyone, I have nothing to do with you.
வெள்ளையனாகிய நீ எந்த மஞ்சள் நிற மனிதனிடத்திலும் கருத்தவனிடத்திலும் அவர்கள் யாரிடத்தும் எனக்கு உன்னோடு எவ்வித சம்பந்தம் இல்லை என்று நீ கூற முடியாது.
Your brother. Exactly right.
அவன் உன்னுடைய சகோதரன், முற்றிலும் சரியே.
Notice. Now here's what's taking place.
இப்பொழுது கவனியுங்கள், சம்பவித்தது இதுதான்.
I believe and can support it by the Bible that it is the serpent that did it.
அதை செய்தது சர்ப்பம் தான் என்று நான் அதை விசுவாசிக்கிறேன். வேதத்திலிருந்தும் அதற்கு ஆதாரம் காட்ட முடியும்.
The serpent is that missing person between the chimpanzee and the man.
மனிதனுக்கும் சிம்பன்சிக்கும் இடையே காணாமற் போன அந்த இணைப்பு சர்ப்பமே.
Cause listen. Notice this now, that the serpent was not a reptile.
ஏனென்றால் இப்பொழுது இதை கூர்ந்து கவனியுங்கள், சர்ப்பம் என்பது ஒரு ஊர்ந்து செல்லும் பிராணி அல்ல.
He was most stuffed of all the beasts of the field.
சகலை காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமுள்ளதாய் இருந்தது.
Now I went and got dictionaries today from everywhere to look up this word, what the word of subtle meant.
நான் இன்று போய் பல இடங்களிலிருந்து அகராதிகளை கொண்டு வந்து சப்டில் தந்திரமுள்ளது என்ற அந்த வார்த்தையின் அர்த்தத்தை தேடி பார்த்தேன்.
It means to be smart, to be crafty.
அதன் அர்த்தம் என்னவென்றால் சாமர்த்தியம் உள்ளதாய் இருப்பது, மிக தந்திரமாய் இருப்பது என்பதாகும்.
And the best interpretation of the Hebrew from M-A-H-A-H, Maha, means having a true knowledge of the principles of life.
அதன் இணையான எபிரேய வார்த்தையான மாஹா என்பதன் அர்த்தம் வாழ்க்கையின் கொள்கைகளின் உண்மையான அறிவை உடையவன் என்பதாகும்.
Now let's watch this just a minute.
இதை ஒரு நிமிடம் கவனித்து பார்ப்போம்.
He's smart, crafty, yet he's called the serpent.
அவன் ஒரு சாமர்த்தியம் உள்ளவன், தந்திரசாலிய, இருப்பினும் அவன் சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறான்.
But remember, he was the smartest thing there was, and the more like the human being than anything else that was on the field. Closest to the human being.
ஆனால் நினைவிருக்கட்டும், இருந்தவைகளிலேயே அவன் மிகவும் சாதுரியம் உள்ளவனும், பூமியின் மேல் இருந்தவைகளில் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் மனிதனை போன்று காணப்பட்டவனும், மனித வர்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமுமாய் இருந்தான்.
He was not a reptile.
அவன் ஒரு ஊரும் ஜீவராசி அல்ல.
The curse made him a reptile.
மற்ற எல்லாவற்றை காட்டிலும் சாபம் அவனை ஊனும் பிராணியாக ஆக்கிவிட்டது.
And he was the Bible said he was the most beautiful of all.
அவன் மிகுந்த அழகுள்ளவன் என்று வேதம் கூறுகின்றது.
And even the curse didn't take all his beauty away.
அந்த சாபமும் கூட அவனுடைய எல்லா அழகையும் நீக்கி போடவில்லை.
Yet the glorious colors of the snake is beautiful, and his grace and his shrewdness.
இருப்பினும் சர்ப்பத்தின் மகிமையான நிறமும் வசீகரமும் புத்திசாலித்தனமும் அழகாகத்தான் இருக்கிறது.
Even the curse didn't move at all.
சாபமும் கூட அதை நீக்கி போடவில்லை.
But remember, God told him that his legs would come off and he'd go on his belly.
ஆனால் நினைவிருக்கட்டும், அவனுடைய கால்கள் இழக்கப்பட்டு வயிற்றினால் நகர்ந்து செல்லும் என்று வேதம் கூறியுள்ளார்.
And you can't find one bone in a snake that looks like a human being, and that's the reason science is lost.
சர்ப்பத்துக்கு ஒரு எலும்பு கூட மனிதனுடையதே போன்று காணப்படவில்லை. அந்த காரணத்தினால் தான் விஞ்ஞானத்தினால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று.
But there he is.
அவன் அதோ இருக்கிறான்.
God hid it from the eyes of the wise and prudent and promised to reveal it to the sons of God in the last days when the sons of God will be made manifest.
தேவனது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கடைசி நாட்களில் தேவ புத்திரர்கள் வெளிப்படுகையில் அதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவேன் என்று வாக்களித்துள்ளார்.
When God's sons rejoice in before the foundation world.
தேவ புத்திரர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பு அவருடன் கெம்பிரித்தார்கள்.
When the great revelation of the Godhead and things to be brought down in the last days, he would manifest these things through the sons of God.
இந்த தேவ புத்திரர்கள் வெளிப்படுகின்ற கடைசி நாட்களின் போது தெய்வத்துவ முதலான காரியங்களின் மகத்தான வெளிப்பாடு அப்பொழுது இவர்கள் மூலமாய் அவர் வெளிப்படுத்த செய்வார்.
You know the scripture teaches that. And here we are.
வேத வாக்கியங்கள் அதை போதிக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். இதோ நாம் அந்த நாட்களில் தான் இருக்கிறோம்.
That's the reason God's opening these things to us.
அந்த காரணத்தினால் தான் இந்த காரியங்களை எல்லாம் தேவன் நமக்கு திறந்து கொடுக்கிறார்.
God is bringing his sons into manifestation.
தேவன் அவருடைய புத்திரரை வெளிப்படுதலுக்குள் கொண்டு வருகிறார்.
He's going beyond the limitations of any human knowledge, way into the spiritual revelations and bring it down.
மனித அறிவின் வரம்பை மீறி அவன் ஆவிக்குரிய வெளிப்படுத்தலுக்குள் போய் அதை வெளிக்கொண்டு வருகிறான்.
Have we been teaching in this Bible, here's to him that has wisdom.
ஞானம் இதிலே விளங்கும் என்று வேதம் போதிக்கவில்லையா?
Not what he learned in some seminary, but what he learned on his knees before God and what pleased God to give him.
ஏதோ குருமார் பள்ளியில் கற்றுக்கொண்டதல்ல, ஆனால் தேவனுக்கு முன்பாக முழங்காலிலிருந்து கற்றுக்கொண்டது. அதை அவனுக்கு கொடுக்க தேவன் பிரியமுள்ளவராயிருந்தார்.
Sons of God made manifest.
தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட செய்தார்.
Here's the serpent. Now here's what the serpent was. I'm going to give you my description of him.
இதோ இங்கே இருக்கிறது சர்ப்பம். இப்போது சர்ப்பமானது இப்படியாகத்தான் இருந்தது. அவனை பற்றின விவரணத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க போகிறேன்.
We come down from the frog on to that, the polywog, and on down, on and so he finally comes to the monkey, to the chimpanzee.
தவளை குஞ்சிலிருந்து தவளைக்கும் இப்படியாய் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தால் நாம் சிம்பன்சி குரங்கு வருக்குமாய் வருகிறோம்.
And from the chimpanzee, now we jump from the chimpanzee to the human. And we wonder why.
நாம் அங்கே சிம்பன்சியில் இருந்து நேராக மனித வர்க்கத்துக்கு தாவுகிறோம். ஏன் என்று வியக்கின்றோம்.
Well, science says, no, wait, we can breed the woman to the monkey or to the chimpanzee and vice versa, a man breed to the chimpanzee.
விஞ்ஞானம் கூறுகின்றது, இப்பொழுது சற்று பொறுங்கள், நாம் ஸ்திரீயை சிம்பன்சி குரங்கோடு இனச்சேர்க்கை செய்யலாம் அல்லது மனிதனை சிம்பன்சியோடு இனச்சேர்க்கை செய்யலாம். அது கிரியை செய்யாது. வேறு எந்த மிருகத்தோடு இனச்சேர்க்கையும் செய்ய முடியாது, அது கிரியை செய்யாது. ரத்தம் ஒன்றாய் கலக்காது. உங்கள் ரத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அது முற்றிலுமாக வேறுபட்ட ரத்தம், முற்றிலுமாக வேறுபட்டது. இங்கே இதற்கிடையே வேறு ஏதோ ரத்தம் இருக்கிறது, அந்த மிருகத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஓ அல்லேலூயா, நான் இப்பொழுதே பக்தி
பரவசப்படுகிறேன்.
கவனியுங்கள், ஏன் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை? தேவன் அதை அவர்களிடமிருந்து மறைத்து விட்டார். சர்ப்பத்தின் எலும்புகளில் ஒன்று கூட மனித எலும்பை போல் இல்லை.
Put the thing so far away that it couldn't be discovered by a smart man.
அவர் அதை அவ்வளவு தூரமாக்கி விட்டபடியினால் சாமர்த்தியமான மனிதனால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று.
Now I'm going to show you where that smart man comes from. Where is that anyhow?
அந்த சாமர்த்தியமான மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அவன் எங்க இருக்கிறான்?
See, he can't come through that.
எப்படி இருந்தாலும் பாருங்கள், அவனால் அதனூடாக வர முடியவில்லை.
It's got to come by revelation. The Christ the Son, if on this rock I'll build my church and the gates of hell can't prevail against it. Spiritual revelation.
அது வெளிப்பாட்டினால் வர வேண்டியதாக இருக்கிறது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு.
How did Abel know to offer a lamb instead of Cain offering the fruits of the field?
காயினின் பலியாகிய நிலத்தின் கனிகளுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும் என்று ஆபேல் எப்படி அறிந்து கொண்டான்?
He was spiritually revealed to him.
ஆவிக்குரிய பிரகாரமாக அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
You don't get it by seminaries, you don't get it through denominations, you get it from heaven.
நீங்கள் குருமார் பள்ளிகளின் மூலமாய் அதை பெறுவதில்லை, அதை ஸ்தாபனங்களின் மூலமாக நீங்கள் பெறுவதில்லை, நீங்கள் அதை பரலோகத்தில் இருந்துதான் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள்.
Now, what's the serpent? This serpent, which was first.
இப்பொழுது சர்ப்பத்தை கவனியுங்கள், முதலாவதாக இருந்த இந்த சர்ப்பம்,
Let's draw a picture of him now.
அவனை ஒரு படமாக இப்பொழுது வரைவோமாக.
He's a great big fellow. He's between the chimpanzee and the man.
அவன் பிரம்மாண்டமான ஒரு உருவம். அவன் சிம்பன்சி குரங்கிற்கும் மனிதனுக்கும் இடையே உள்ளவன்.
And the serpent, the devil, Lucifer, knew that that was the only blood that would mix with this human blood.
சாத்தானாகிய லூசிபருக்கு மட்டும்தான் தெரியும், சர்ப்பத்தின் ரத்தம் மனித ரத்தத்தோடே கலக்க முடியும் என்று.
The only person he could deal with.
அவனால் ஈடுபடக்கூடிய ஒரே நபர் அது சர்ப்பம்தான் என்று அவனுக்கு தெரியும்.
He couldn't deal with a chimpanzee, that blood would mix.
அவனால் சிம்பன்சியுடன் ஈடுபட முடியாது என்பதும் அவனுக்கு தெரியும், அந்த ரத்தம் மனித ரத்தத்தோடே கலவாது.
He couldn't deal with different things.
அவனால் மற்ற வித்தியாசமான காரியங்களோடு ஈடுபட முடியவில்லை.
He couldn't deal with the sheep, he couldn't deal with the horse.
அவனால் செம்மறியாட்டுடன் ஈடுபட முடியவில்லை, அவனால் ஒரு குதிரையோடு ஈடுபட முடியவில்லை.
He couldn't deal with any animal. He had to deal with this serpent.
எந்த மிருகத்துடனும் அவனால் ஈடுபட முடியவில்லை, இந்த சர்ப்பத்தோடு மட்டும்தான் அவன் ஈடுபட வேண்டியதாயிற்று.
Let's take him out and see what he looks like.
இப்பொழுது நாம் சர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு அவன் என்ன தோற்றத்தை உடையவனாய் இருந்தான் என்று பார்ப்போம்.
Great big fellow. Prehistoric giant.
அவன் ஒரு பிரம்மாண்டமானவன், சரித்திரம் எழுதப்படுவதற்கு முன்னதான காலத்தின் ராட்சதன்.
That's where they find these big bones. Now I'll show you this in the Bible. Now watch closely.
அந்த காலத்தில் தான் இந்த பெரிய எலும்புகள் எல்லாம் கண்டெடுத்தனர். இதை நான் வேதத்தில் உங்களுக்கு காட்டுகிறேன், இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள்.
All right. This great big fellow, let's say he was 10 foot tall. Great big shoulders. Looked just like a man.
சரி, இந்த பிரம்மாண்டமானவன் இப்படி சொல்வோம், அவன் 10 அடி உயரம் இருந்தான், மகத்தான பெரிய தோள்கள், பார்ப்பதற்கு ஒரு மனிதனை போலவே காணப்பட்டான். கீழாக வந்து பார்ப்போமானால் ஒரு மிருகத்தோடு இன்னொரு மிருகத்தின் ரத்தம் ஒத்து போனது. உங்களால் மிருகத்தோடு மிருகத்தை இனச்சேர்க்கை செய்ய முடியும். இப்படியாய் மிருகங்களின் ரத்தமும் உருவமும் மேலான தரமாய் உயர்ந்து கொண்டே வந்தது, மனித மேன்மைக்கு அது வந்தது.
But the last connection here between here was cut off.
ஆனால் இந்த கடைசி இணைப்பு இங்கே மனிதனுக்கும் சிம்பன்சிக்கும் இடையே இருந்தது, துண்டிக்கப்பட்டது.
How many knows that science can't find the missing link?
எத்தனைக்கு பேருக்கு தெரியும் இந்த காணாமற் போன இணைப்பை விஞ்ஞானத்தினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று?
All of you know that.
உங்கள் யாவருக்கும் அது தெரியும்.
Why? Here he is. The serpent.
ஏன் இதோ அவன் இருக்கிறான், அந்த சர்ப்பம்.
Here was a great big fellow.
இங்கே அவன் ஒரு பிரம்மாண்டமான உருவமுள்ளவனாக இருந்தான்.
And the devil comes down. Now he says, I can't inspire.
பிசாசு கீழே இறங்கி வந்து, என்னால் இவனுடைய உணர்ச்சியை தூண்டிவிட முடியும் என்றான்.
Now when you go to looking at women and acting women, remember you are anointed of the devil. It's not your own wife.
ஒரு ஸ்திரீயை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் போது, பெண்களோடு ஈடுபாடு கொள்ளும் போது, அவள் உங்களுடைய சொந்த மனைவியா இல்லை என்றால் நீங்கள் பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள்.
Notice, now, the devil come down and got into this serpent and he found Eve in the Garden of Eden naked. And he talked about the fruit in the midst.
கவனியுங்கள், பிசாசு கீழே வந்து சர்ப்பத்துக்குள் நுழைந்து, சர்ப்பம் ஏவாளை நிர்வாணமா ஏதேன் தோட்டத்திலே கண்டு நடுவில் இருக்கிற கனியை குறித்து அவரிடத்தில் பேசினது. நடுவில் என்பது மத்தியில் என்று அர்த்தமாகும். உங்களுக்கு புரிகின்றது, ஆண்களும் பெண்களுமாய் கலந்திருக்கின்ற இக்கூட்டம்.
And he said, now it's pleasant, it's good to the eye.
சர்ப்பம் அது நல்லதும் பார்வைக்கு இன்பமுமாய் இருக்கிறது என்றான்.
What did he do?
அவன் என்ன செய்தான்?
He began making love to Eve. And he lived with her as a husband.
அவன் ஏவாளோடு நிலைகளை புரிய துவங்கி ஒரு புருஷனை போன்று அவளோடு ஜீவித்தான்.
And she saw it was pleasant, so she went and told her husband, but she was already pregnant. But Satan.
அவளது இன்பமாய் இருக்க கண்டால், எனவே அவளுடைய புருஷனிடத்தில் போயதை சொன்னாள். ஆனால் அவள் ஏற்கனவே சாத்தானால் கர்ப்பமாயிருந்தாள்.
And she brought forth her first son whose name was Cain, the son of Satan.
அவள் தன்னுடைய மூத்த குமாரனை பெற்றால் அவனுடைய பெயர் காயின், சாத்தானின் மகன்.
Now you say that's wrong.
இப்பொழுது அது தவறு என்று நீங்கள் சொல்லலாம்.
All right, we'll just find out what's wrong or not.
அது தவறா அல்லது சரியா என்று இப்பொழுது நாம் அதை கண்டறிவோம்.
And I will put enmity between thy seed and the serpent's seed.
உன் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன்.
What? The serpent's seed.
என்ன? சர்ப்பத்தின் வித்து.
She had a seed and he had a seed.
அவளுக்கு ஒரு வித்து இருந்தது, சர்ப்பத்துக்கு ஒரு வித்து இருந்தது.
And he shall bruise thy head and you shall bruise his heel.
அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்.
And a bruiser means to make an atonement.
நசுக்குதல் என்பதன் ஆங்கில பதத்திற்கு பாவ நிவாரணம் செய்தல் என்று அர்த்தம்.
Now there's your seed of the serpent.
இப்பொழுது அங்கே இருக்கிறது சர்ப்பத்தின் வித்து.
Now notice, here comes these two men out.
கவனியுங்கள், இங்கே வெளியே வருகிறார்கள் இந்த இரண்டு மனிதர்களும்.
Now this serpent, when he stood there, this great big giant of a fellow, stood up there, he was guilty of committing adultery. With Adam's wife.
இந்த சர்ப்பம் அங்கே நின்றபோது இந்த மகத்தான பெரிய ராட்சதன் அங்கே நின்றான். அவன் ஆதாமுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்த குற்றவாளியாய் இருந்தான். இன்றைக்கு பாவம் எங்கே படுத்து கிடக்கிறது?
What makes things where they are today?
இன்றைக்கு காரியங்கள் இருக்கின்ற விதமாய் செய்கிறது என்ன?
Now, I surely you can catch what I'm talking about.
எதை குறித்து நான் பேசுகிறேன் என்பதை நீங்கள் சுலபமாய் கண்டுபிடித்து விடலாம்.
And there it was.
அது அதோ இருக்கிறது.
And when he did, God said, give a call for Eve and Adam.
அவன் அப்படி செய்த போது தேவன் ஏவாளையும் ஆதாமையும் அழைக்க துவங்கினார்.
And he said, I was naked.
அதற்கு அவர்கள், நான் நிர்வாணி என்றார்கள்.
And he said, who told you was naked?
அதற்கு அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் என்றார்.
Then they begin the army fashion passing about.
அதற்கு பிறகு ராணுவத்தில் செய்யும் வழக்கம் போல் பழியை அடுத்தவன் மேல் சுமத்த தொடங்கினர்.
Said, but the woman you gave me, done it.
ஆதாம் அவரிடம், சரி தேவரே, எனக்கு தந்த ஸ்திரீயானவள் அது செய்தாள்.
She was the one who persuaded me.
அவள் தான் என்னை இணங்கும்படி செய்தாள்.
And she said, the serpent gave me an apple.
அதற்கு அவள், சர்ப்பம் எனக்கு ஆப்பிள் கொடுத்தது என்றாளா?
All right, preacher, get next to yourself.
சரி போதகரே, அர்த்தார் போல் பாருங்கள்.
She said, the serpent beguiled me.
அதற்கு அவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்றாள்.
You know what beguiled means?
வஞ்சித்தல் என்பதன் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா?
Means defiled.
கரைப்படுதல் என்ற அர்த்தம்.
She, the devil never gave her an apple.
அவள் கரைப்பட்டுத்தான் இருந்தால் சாத்தான் அவளுக்கு ஒன்றும் ஆப்பிளை கொடுக்கவில்லை.
The serpent has beguiled me.
சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்றால்
Then the curse came.
அதற்கு பிறகுதான் சாபம் வந்தது.
He said, because you listened to the serpent instead of your husband, you took life from the world and you allow your multiply your sorrows and your conception shall be to your husband and so forth.
அவர் நீ உன் புருஷனுக்கு பதிலாக சர்ப்பத்துக்கு செபி கொடுத்தபடியினால் நீ உலகத்திலிருந்து ஜீவனை எடுத்து போட்டாய். உன்னுடைய வேதனைகளை நீ பெருக்கிக் கொள்வாய். உன்னுடைய புருஷனால் நீ கர்ப்பவதி ஆவாய் என்றெல்லாம் சொன்னார்.
And because you listened to your wife instead of me, I took you from the dust, the highest species, back to the dust you go.
நீ எனக்கு பதிலாக உன் மனைவிக்கு செபி கொடுத்தபடியினால் ஒரு உயர்வான வர்க்கமாக நான் உன்னை மண்ணிலிருந்து எடுத்தேன். நீ திரும்ப மண்ணிக்கே போவா என்று சொன்னார்.
And serpent, because you did that, off goes your leg, upon your belly you go all the days of your life.
சர்ப்பமே, நீ இதை செய்த காரணத்தால் உன்னுடைய கால்கள் இல்லாமற் போகும். ஜீவிய காலமெல்லாம் நீ உன் வயிற்றால் நகர்ந்து செல்வாய்.
And you'll be hated and dust shall be your meat.
நீ எல்லாராலும் வெறுக்கப்படுவாய். மண் உனக்கு ஆகாரமாயிருக்கும்.
There you are. There's that missing link.
அங்கேதான் விஷயம். அங்கேதான் இருக்கிறது இந்த காணாமற் போன இணைப்பு.
Now, here comes Cain.
இப்பொழுது இதோ வருகிறான் காயின்.
Let's watch the natures.
இவருடைய சுவாபங்களை கவனிப்போம்.
Here comes Cain.
இதோ வருகிறான் காயின்.
What is he?
அவன் என்னவாயிருக்கிறான்?
He's a shrewd businessman. He tills the fields. Smart, intelligent, religious, very religious. What's his attributes now?
அவன் புத்தி சாதுரியமான வியாபார புருஷன், வயலை உழுகிறவன், சமர்த்தன், அறிவாளி, பக்தி உள்ளவன், மிகவும் பக்தி வாய்ந்தவன். அவனுடைய தன்மைகளை பாருங்கள்.
Just move with me just for a few minutes longer.
இன்னும் சில நிமிஷங்களுக்கு நான் கூறுகின்றதை கவனியுங்கள்.
Here he comes out. He knows he's moral. He wants to go to church.
இதோ அவன் வருகிறான். தான் ஒழுக்கம் கொண்டவன் என்று அவன் அறிவான். அவன் சபைக்கு போக விருப்பம்
உள்ளவன். அவன்
அவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி அவனுக்கு ஒரு காணிக்கை செலுத்துகிறான். ஒரு பலிபீடமும் முதலானவைகளை கட்டுகிறான். ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல் அவனுடைய பூக்களை வைக்கிறான். நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து அவைகளை தேவனுக்கு
செலுத்தினான்.
அதுதான் விஷயம். கர்த்தாவே, நாங்கள் ஆப்பிள் சாப்பிட்டோம் என்று அறிவோம். அதுதான் அதற்கு காரணமாக இருந்தது. அவனுடைய பின்சந்ததியார் சிலர் அதே விதமான கருத்தை உடையவளாய்
இருக்கின்றனர்.
அது எங்கிருந்து வந்தது என்பதை அது காட்டுகிறது. நிலத்திலிருந்த ஆப்பிள்களை உள்ளே கொண்டு வந்து அவைகளை அதன் மேல் வைத்து இது ஒரு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணும் என்றான். தேவனோ, அது ஆப்பிள்கள் அல்ல என்றார்.
But by spiritual revelation, Abel knew it was blood.
ஆனால் ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாட்டின் மூலமாக அது ரத்தம் என்று ஆபேல் அறிந்திருந்தான்.
So he brought a lamb, hacked it so, and it died.
எனவே அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதன் தொண்டையை அறுத்தான். அது மரித்தது.
And God said, that's right, that's what done it. It was blood.
தேவன் சொன்னார், அது உண்மை, அதை செய்தது அதுதான், அது ரத்தம் என்றார்.
You know what blood I'm talking about.
நான் எந்த ரத்தத்தை குறித்து பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். சரி,
it was blood that did it.
அதை செய்தது ரத்தம்தான்.
Now watch. And then when Cain saw his holy roller brother had been accepted before God and signs and wonders was being taken place down there, he got jealous of him.
இப்பொழுது கவனியங்கள். தேவனுக்கு முன்பாக அவனுடைய பரிசுத்த உருளை சகோதரன் ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் சம்பவிக்கின்றதை கண்ட பின்னர் அவன் மேல் அவனுக்கு பொறாமை வந்தது. இந்த காரியத்திற்கு உடனே முடிவு கட்ட வேண்டும்
என்றான்.
இன்றைக்குள்ள அவனுடைய சகோதரர்களை நோக்கி பாருங்கள், அவனுடைய பிள்ளைகளை நோக்கி
பாருங்கள்.
நான் அவனை காட்டிலும் சாமர்த்தியம் உள்ளவன், எனவே அவனுக்கு கோபம் வந்தது. கோபம் எங்கிருந்து வந்தது? நீங்கள் அதை கோபம் என்று சொல்லலாமா? அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். அவன் ஒரு
கொலைக்காரன்.
தேவனை ஒரு கொலைக்காரன் என்று உங்களால் அழைக்க முடியுமா? ஆதாம் தேவனின் குமாரனாயிருந்தான்.
The Bible said that Adam was the son of God. That pure beginning back there.
வேதாகமம் கூறுகிறது, ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று. அப்போது அந்த சுத்தமான துவக்கம்.
Adam was God's son.
ஆதாம் தேவனுடைய குமாரனாயிருந்தான்.
And that jealousy and envy and everything could not come out of that pure stream.
அந்த பொறாமை குரோதம் மற்ற எல்லா காரியங்களும் அந்த சுத்தமான ஓட்டத்திலிருந்து வர முடியாது.
It had to come through another place.
எனவே அது வேறு ஒரு ஓட்டத்தின் ஊடாகத்தான் வந்திருக்க முடியும்.
And it comes through Satan, who was a murderer to begin with.
அது சாத்தானின் மூலமாக வந்து துவக்கத்திலேயே அவன் ஒரு கொலைக்காரன்.
The Bible said he was a liar and a murderer to begin with.
வேதம் கூறுகின்றது அவன் ஆதி முதற்கொண்டு பொய்யனும் கொலைபாதகனுமாயிருக்கிறான் என்று. அதோ அந்த சுவாபம் அங்கே இருக்கிறது.
And he killed his brother.
அவன் தன் சகோதரனை கொன்றான்.
And that was a type of the death of Christ.
அது கிறிஸ்துவின் மரணத்தின் ஒரு பாவனையாயிருக்கிறது.
Then out of that, of course, he raised up Seth to take his place.
பின்னர் அதிலிருந்து நிச்சயமாக அவனுடைய ஸ்தானத்தை எடுக்கும்படி அவர் சேத்தை எழுப்பினார்.
Death, burial, and resurrection of Christ.
அது கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல்.
And watch. Then here comes your giants.
பின்னர் கவனியுங்கள், இதோ வருகிறார்கள் உங்களுடைய ராட்சதர்கள்.
Then Cain went to the land of Nod.
பின்னர் காயின் நோத்துனும் தேசத்துக்கு சென்றான்.
If his daddy was a great big giant of a fellow, what would Cain be like, his daddy?
அவனுடைய தகப்பன் ஒரு மகத்தான பெரிய ராட்சதனை போன்றவனாய் இருந்தால் இவன் எப்படி இருப்பான்? அவன் தகப்பனை போலவே இருப்பான்.
And he went to the land of Nod and took one of his sisters.
அவன் நோத்தெனும் தேசத்திற்கு போய் தன்னுடைய சகோதரர்கள் ஒருத்தியை மனைவியாய் எடுத்துக்
கொண்டான்.
அவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி, அங்கே ஏவாளின் மூலமாக அல்லாமல் வேறு எந்த வழியாகவும் ஸ்திரீ உண்டாயிருக்க முடியாது. அவர்களுக்கு குமாரனும் குமாரத்திகளுமா 70 பேர்கள் இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. பெண்களே இல்லாமல் போயிருந்தால்,
This man.
பெண் பிள்ளைகள் பிறந்தபோது அவர்கள் வேதாகமத்தில் எழுதி வைக்கவில்லை, ஆண்களை மட்டும்தான் எழுதியுள்ளார்கள்.
And when there was no more females than Eve, when she died, the human race ceased to exist. She had to have daughters.
ஏவாளை அல்லாமல் வேறு பெண்களே இல்லை என்றால் அவள் மரித்தபோது மானிட வர்க்கமே இல்லாமல் போயிருக்கும். அவளுக்கு குமாரத்திகள் இருந்திருக்க வேண்டும்.
And he had to marry his own sister.
அவனுடைய சொந்த சகோதரியே அவன் மனந்தாக வேண்டும்.
He went to the land of Nod and got his wife.
அவன் நோத்தின் தேசத்திற்கு சென்று அங்கு பெண் கொண்டான்.
And when he married her in there's where they found those great big giants, which were fallen sons of God who came to their daddy, the devil, through Cain.
அவன் அவளை அங்கு மணந்த போது அந்த இடத்தில் தான் மகத்தான பெரிய ராட்சதர்கள் காணப்பட்டனர். அவர்கள் தான் விழுந்து போன தேவ புத்திரர். அவர்கள் அவருடைய தகப்பனாகிய சாத்தானால் காயினின் மூலமாக வந்தவர்கள். அதோ இருக்கிறது உங்களுடைய காணாமற் போன இணைப்பு. சர்ப்பத்தின் வித்தை
கவனியுங்கள்.
இப்பொழுது கவனியுங்கள், சர்ப்பத்தின் வித்து பக்தி உள்ளது என்பது நினைவிருக்கட்டும்.
Watch it start moving now for a few minutes.
ஒரு சில நிமிஷங்கள், இப்பொழுது அதன் போக்கை சற்று கவனியுங்கள்.
Here goes the seed of the serpent.
சர்ப்பத்தின் வித்து இதோ இப்படி போகின்றது.
What happened to them?
அவர்களுக்கு என்ன சம்பவித்தது?
Now let me just read something here. Just wrote down this afternoon.
இப்பொழுது நான் ஒரு காரியத்தை வாசிக்கட்டும். இன்று மதியம் நான் அதை எழுதி வைத்தேன்.
What comes through the line of Abel?
ஆபேலின் சந்ததியினூடாக வந்தது என்ன?
Listen to this.
இதை கவனியுங்கள்.
All right, along came Abel.
ஆபேல் வந்தான்.
After Abel comes Seth.
ஆபேலுக்கு பின்னர் சேத் வந்தான்.
After Seth comes Noah.
சேத்துக்கு பின்னர் நோவா வந்தான்.
After Noah comes Shem.
நோவாவுக்கு பின்னர் ஷேம் வந்தான்.
After Shem comes Abraham.
ஷேமுக்கு பின்னர் ஆபிரகாம் வந்தான்.
After Abraham comes Isaac.
ஆபிரகாமுக்கு பின்னர் ஈசாக்கு வந்தான்.
After Isaac comes Jacob.
ஈசாக்கு பின்னர் யாக்கோபு வந்தான்.
After Jacob comes Judah.
யாக்கோபுக்கு பின்னர் யூதா வந்தான்.
After Judah come David.
யூதாவுக்கு பின்னர் தாவீது வந்தான்.
After David come Christ. To the perfection.
தாவீதுக்கு பின்னர் பரிபூரணத்துக்கு கிறிஸ்து வந்தார்.
Watch back there how the Spirit of God lived in Abel.
பின்னோக்கி பார்த்து தேவனுடைய ஆவியானவர் எந்த விதமாக ஆபேலுக்குள் ஜீவித்து வந்தார் என்று கவனியுங்கள்.
Look how it lived in Seth.
சேத்துக்குள் அவர் எப்படி ஜீவித்தார் என்று பாருங்கள்.
Look how it lived in Judah.
யூதாவுக்குள் அவர் எப்படி ஜீவித்தார் என்று பாருங்கள்.
Look how it lived in David.
தாவீதுக்குள்ளாய் அவர் எப்படி ஜீவித்தார் என்று பாருங்கள்.
Look at the same spirit calling out through that righteous seed all the way down.
காலங்களின் ஊடாக அதே ஆவியானது எப்படியாய் நீதிமான்களின் வித்தில் அழைக்கிறது என்று பாருங்கள்.
No matter what they done, they were predestinated.
அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது அக்கறை இல்லை. அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
Look at Jacob, a dirty.
யாக்கோபை நோக்கி பாருங்கள், ஒரு மோசமான.
I don't say this sacrilegious, but Jacob, a little shyster, hanging under his mother's coattail all the time, running around a little sissy boy.
இதை நான் அவபக்தியாய் கூறவில்லை. ஆனால் யாக்கோபு ஒரு நாணம் கொண்டவன். எப்போதும் அவன் தாயின் முந்தானையின் பின்னே போகிறவன். பெண்மைத்துவம்
கொண்டவன்.
அவன் தன்மேல் எதையோ அணைத்துக் கொண்டு போய் தகப்பனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள தகப்பனை
ஏமாற்றினான்.
ஆனால் அதுபோ அவனுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அளிக்கப்பட்டதாக இருந்தது. நிச்சயமாக அவனுக்கு அளிக்கப்பட்டது. அங்கே புறப்பட்டு போய் அவனுடைய மாமனாரிடத்தில் போய்
சொன்னான்.
புன்னை மர கொப்புகளையும் பட்டைகளையும் வெட்டி தண்ணீரில் போட்டு அவைகள் கர்ப்பமாய் இருக்கும் போது அவைகளை பயமுறுத்தி அவைகள் புள்ளி உள்ள குட்டிகளை ஈனும்படி செய்து மாமனாரை ஏமாற்றி மந்தையை தனக்காக சேர்த்தான். அதிலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அது உண்மை. யாக்கோபை குறித்து எதையாகிலும் சொல்லுகின்ற எவனுக்கும் ஐயோ. கள்ள தீர்க்கதரிசி என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லது அந்த பாலாம் தீர்க்கதரிசனமா என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமே? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று
சொன்னான். And in a strange land, and the eagle stirs her nest, I stirred him and took him out.
அவர் யாக்கோபை வெறுமையான அவாந்தர வெளியிலே கண்டுபிடித்தார். கழுகு தன் கூட்டை கழிப்பது போல் நான் அவனை கழித்து அவனை சுமந்து கொண்டு போனேன். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
What's that come down to that perfection?
அது பரிபூர்ணத்துக்கு வருகின்றதை கவனியுங்கள்.
That spirit worked down to the perfection in Christ.
அந்த ஆவியானது கிரியை செய்து கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணப்பட்டது.
Down to every one of the patriarchs coming right down.
ஒவ்வொரு கூத்திர பிதாவின் ஊடாக கிரியை செய்து கொண்டே வந்தது.
No matter what they did, what they said, what they did, they were absolutely the seed of the righteous.
அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதும் என்ன சொன்னார்கள் என்பதும் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் முற்றிலுமாய் நீதிமானின் வித்தாய் இருந்தார்கள்.
And here, when righteous Abraham, glory. Oh, I just feel real good.
இங்கே நீதிமானாகிய ஆபிரகாம் மகிமையோ, எனக்கு நல்ல உணர்வு தோன்றுகிறது.
When righteous Abraham met Melchizedek, who was God himself.
நீதிமானாகிய ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்த போது தேவன் தாமே மெல்கிசேதேக்காக வந்தார்.
Who was Melchizedek?
மெல்கிசேதேக்கு யார்?
The king of Salem, which is king of Jerusalem. King of peace.
சாலமின் ராஜா, அதற்கு எருசலேமின் ராஜா என்றும் சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம்.
He had no father, he had no mother. He never had a beginning of days or ending of life. Ever who he is still living.
இவன் தகப்பனும் தாயும் இல்லாதவன், நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவன். அவர் யாராக இருந்தாலும் அவர் இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்.
He never was born, he never will die.
அவர் பிறக்கவே இல்லை, அவர் இறக்கப் போவதும் இல்லை.
He never had father or mother, he never had a beginning of days or ending of life.
அவருக்கு தகப்பன் அல்லது தாய் என்ற ஒன்று இருந்ததே இல்லை. அவருக்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லை. அவர் யார் என்று சொல்லுங்கள்.
The eternal God.
அது நித்திய தேவனே அவர்.
And what we call I forget just what you call that now. Theophany is what it is.
அதை என்னவென்று நீங்கள் அழைப்பீர்கள் என்பதை நான் மறந்து விட்டேன். அதன் பெயர் தியோபன் என்பதா?
Just like not a myth, but yet it's just something made manifest.
அது ஒரு கட்டுக்கதை அல்ல, ஆனால் இருப்பினும் வெளிப்பட செய்த ஏதோ காரியமாய் அது இருக்கின்றது.
Like he come to Abraham in the tent up there like an angel and prophesied and told Sarah she left behind him and so forth. The same thing.
மாம்பினையின் சமபூமியில் அதில் அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவருக்கு பின்னால் இருந்த கூடாரத்தில் சாரால் நகைத்திட தீர்க்கு தரிசனமாய் சென்ற போது தோன்றினது போன்று அதே விதமாக அதே காரியம். இதோ அவர் இருக்கிறார், அவர் மெல்கிசேதேக்கு சந்தித்தார்.
And it was allotted to his great-great-grandson down here. The seed of the righteous.
இவனுடைய முப்பாட்டனார் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தபோது இவன் அவனுக்குள் நீதியின் வித்தில் இருந்தான். அது அவனுடைய கொள்ளு பேரனாகிய லேவி நீதிமானின் வித்திற்கு கணக்கிடப்பட்டது.
Now here comes the seed of the serpent.
இப்பொழுது இதோ வருகிறது சர்ப்பத்தின் வித்து.
Now remember, there'll be enmity, war between them.
நினைவிருக்கட்டும், அங்கே பகை இருக்கும், அவைகளிடையே சண்டை இருக்கும்.
The seed of the serpent comes along, and what does it produce?
சர்ப்பத்தின் வித்து அதனோடு தொடர்ந்து வருகிறது, அது என்ன உண்டு பண்ணுகிறது?
Now let's take the first few years.
இப்பொழுது நாம் முதல் சில பரிச்சயங்களை எடுத்து பார்ப்போம்.
Watch what takes place. Now we read it right down because I've just checked it up.
இப்பொழுது அங்கே என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். அதை நேரடியாக வாசிப்போமே என்றால் நான் இப்பொழுது தான் அதை ஒப்பிட்டு பார்த்தேன்.
The seed of the serpent produced Cain.
சர்ப்பத்தின் வித்து காயினை உற்பத்தியாக்கினது.
Cain went to the land of Nod, produced giants.
காயின் நோத்தனும் தேசத்திற்கு போய் அங்கே ராட்சதர்களை உற்பத்தியாக்கினான்.
பின்னர்
அவர்கள் நோவாவின் தேசத்திற்கு வந்தார்கள். அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்களும் கற்றவர்களும் புத்திசாலிகளுமாய் இருந்தார்கள். அது சரிதானே? அவர்கள் கட்டடம் கட்டுபவர்களும் புதிதாக கண்டுபிடிக்கிறவர்களும் விஞ்ஞானிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் நீதிமான வித்தின் வழியாய் வந்தவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் சாத்தான் ஆகிய சர்ப்பத்தின் வித்தின் வழியாய் வந்தவர்கள். அவர்கள் மகத்தான மனிதர்கள், கட்டடம் கட்டுபவர்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள். வேதம் அந்த விதமாய்த்தான் கூறுகிறது. அவர்கள் வெண்கலங்களை கொண்டு வேலை செய்தனர், அவர்கள் இரும்பை கொண்டு வேலை செய்தனர், அவர்கள் உலோகங்களை கொண்டு வேலை செய்தனர். அவர்கள் காரியங்களை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் பலதரப்பட்ட உலோகங்களை வலுப்படுத்தினார்கள், வீடுகளை கட்டினார்கள், முதலான வேலை செய்தார்கள். வேதம் அந்த விதமாகத்தான்
கூறுகிறது.
ஸ்திரீயின் வித்தாகிய நோவாவை நீதிமானை பார்த்து கேலி பரியாசம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அது சரிதானே?
Let's follow them a little farther.
அவர்களை நாம் இன்னும் சிறு தொடர்ந்து போய் பார்ப்போம்.
Then we get them up to the ark. Everything was destroyed.
பின்னர் நாம் அவர்களை பேழை மட்டுமாய் பார்க்கிறோம். எல்லாம் அங்கே அடிக்கப்பட்டது.
God's in such a conglomeration of sin, and they took the ruling, smartest and intelligent.
பாவத்தின் ஒரு கூட்டுக்குள்ளாகி சாமர்த்தியம் உள்ளவர்களும் அறிவுள்ளவர்களுமாகி அவர்கள் ஆளுகையை எடுத்துக் கொண்டார்கள்.
The God looked down, there wasn't very many left, so he just took Noah and his family in the ark and rained the water down and destroyed the whole thing.
தேவன் கீழ் நோக்கி பார்த்து மிக சிலரையே காணும் அளவிற்கு போய்விட்டது. எனவே தேவன் நோவாவையும் குடும்பத்தையும் பேடுக்குள் கொண்டு சென்று தண்ணீரை பூமியின் மீது பொழிந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டார். அதற்கு முன்பாகவே அவர் ஏனோக்கை எடுத்துக் கொண்டார். அது சரிதானே?
There was all the seed, almost all the seed. But his purpose has to be fulfilled.
அங்கே எல்லா வித்தும் இருந்தது, ஏறக்குறைய எல்லா வித்தும் இருந்தது, ஆனால் அவருடைய நோக்கம் நிறைவேறியாக வேண்டும்.
Now Noah and his sons which come out, Ham, Shem and Japheth, come out in the righteous line.
இப்பொழுது பேழையை விட்டு நீதிமானின் வழியில் காம், சேம், யாபேத் இவர்கள் மூவரும் வெளியே வந்தார்கள்.
How did the seed ever get over?
சர்ப்பத்தின் வித்து எந்த விதமாக பேழைக்குள் சென்றிருக்கும்?
The seed come over in the ark just like it did in the beginning through the woman. Their wives.
ஆரம்பத்திலேயே அது செய்தது போலவே சர்ப்பத்தின் வித்து ஸ்திரீயின் மூலமாக அவர்களுடைய மனைவிகளின் மூலமாக உள்ளே வந்தது.
They carried the seed of Satan through the ark just as Eve packed the seed of Satan to give birth to Cain through the woman.
அவர்கள் சாத்தானின் வித்தை பேழையின் ஊடாக சாத்தானின் வித்தை ஏவாள் சுமந்து காயினை பிறப்பித்தது போலவே ஸ்திரீயின் மூலமாக பேழைக்குள் வந்தார்கள்.
You put them women in your platforms for preachers. The Bible condemned it.
அந்த ஸ்திரீகளை நீங்கள் மேடையின் மேல் பிரசங்கிமார்களாக்க விரும்புகிறீர்களா? வேதம் அதை கண்டிக்கிறது.
Paul said if any man thinks himself to be a prophet or even spiritual, let him acknowledge what I write, the commandments of the Lord. But if he be ignorant, just let him be ignorant.
ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும் என்று பவுல்
கூறுகிறான்.
நான் இங்கே இருக்கும் இந்த பாப்டிஸ்ட் சபையிலிருந்து நான் வெளியே வந்ததன் காரணமே அதுதான். சகோதரன் ஃபிளீமன் சற்று முன்பு இங்கே இருந்தார். நான் நினைக்கிறேன் அன்றிரவு அவர் அங்கே இருந்தார்
என்று. டாக்டர்
டேவிஸ் என்னிடம், நீ அங்கே எழுப்பி நின்று இந்த பெண்களை பிரசங்கிமார்களாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றார். நான் அதை செய்ய மாட்டேன், நிச்சயமாக செய்யவே மாட்டேன் என்று சொன்னேன். அதற்கு அவர், அப்படியானால் நான் உன்னை வெளியே எரிந்து விடுவேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் தூக்கி எரியப்பட்டால் அது மேலானது.
I said, this is the word of God and it condemns the thing and I cannot hold up for what God condemns. No, sir.
இது தேவனுடைய வார்த்தை. இந்த காரியத்தை அது கண்டிக்கிறது. தேவன் கண்டிக்கின்ற காரியத்தை நான் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க முடியாது. முடியாது, இல்லை ஐயா.
Every who does it is showing their false teachers, false prophets.
அதை யார் செய்தாலும் சரி, அவர்கள் கள்ள போதகர்கள் என்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் என்றும் எடுத்து காட்டுகிறார்கள்.
The Bible said they would be.
அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது.
To see the very elect if possible.
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான காரியம்.
There you are.
அங்கேதான் இருக்கிறது காரியம்.
Notice this now.
இதை இப்பொழுது கவனியுங்கள்.
And now there, then come Ham. Ham with his wife and them.
அதற்குள்ளாக இருந்து பின்னர் காமும் அவன் மனைவியும் மற்றவர்களும் வந்தார்கள்.
He had a curse put on him.
இவன் ஒரு சாபத்தை தன்மேல் உடையவனாயிருந்தான்.
From Ham come Nimrod, who built Babylon.
இந்த காமிலிருந்து பாபிலோனை கட்டின நிம்ரோது வந்தான்.
Out of Babylon came the Catholic Church, the beginning of it.
அந்த பாபிலோனிலிருந்து வெளியே வந்தவன்தான் கத்தோலிக்க சபை, அதன் துவக்கம்.
Come on down to Ahab.
இப்படி வழிவழியாக வந்தவன்தான் ஆகாப்.
Come on down from Ahab into Judas Iscariot, wound it up, the Antichrist.
ஆகாபிலிருந்து வழிவழியாய் வந்தவன்தான் யூதாஸ் காரியோத்து, வந்து முடிவில் ஆண்டி கிறிஸ்துவின் முடிந்து விடுகிறது.
And in this last days, here is the spirit of the Antichrist and the spirit of the Christ.
இந்த கடைசி நாட்களில் ஆண்டி கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் இங்கே இருக்கிறது.
The spirit of the Antichrist saying the days of miracles is past.
ஆண்டி கிறிஸ்துவின் ஆவி அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டது என்று கூறுகிறது.
The spirit of Christ saying he's the same yesterday, today and forever.
கிறிஸ்துவின் ஆவியோ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது.
The spirit of the Antichrist says it don't make any difference if you're baptized in Father, Son, Holy Ghost, poured, sprinkled, whatever it is, it means the same thing.
ஆண்டி கிறிஸ்துவின் ஆவி பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலோ ஊற்றியோ தெளித்தோ எந்த விதமாய் ஞானசானம் கொடுத்தாலும் அது வித்தியாசத்தை உண்டு பண்ண போவதில்லை என்றெல்லாம் ஒரே அர்த்தம் தான் என்று சொல்லும்.
The Bible says that God's infallible and he can't change.
தேவனுடைய வார்த்தை நிச்சயமானது, அவரால் மாற முடியாது. நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்?
It's up to you.
அது உங்களை பொறுத்தது.
Now, you say, can they dwell together?
அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதா என்று நீங்கள் கேட்கலாம்.
He said that there in that ark, Brother Branham, you had in there both Ham and Seth.
சகோதரர் பிரானம், நீங்கள் சொன்னீர்கள் அங்கே பேடியிலே காமும் சேத்தும் இருந்தான் என்று.
That's right. Exactly right.
அது உண்மையே, முற்றிலும் சரியே.
Ham was evil. Seth was religious and righteous.
காம் பொல்லாங்கன், சேத்து பயபக்தி உள்ளவன், நீதி உள்ளவன்.
All right, let's follow Ham.
சரி, நாம் இப்பொழுது காமை பின்தொடர்வோம்.
All right, there's Ham and Seth in the same ark. One a righteous, the other unrighteous.
சரி, அங்கே காமும் சேத்தும் அதே பேழைக்குள் இருக்கிறார்கள். ஒருவன் நீதிமானும் இன்னொருவன் நீதிமான் அல்லாதவனுமாயிருந்தான்.
There was a crow and a dove in the same ark.
அதே பேழைக்குள் ஒரு காகமும் ஒரு புறாவும் இருந்தது.
There was Judas and Jesus in the same church.
அங்கே அதே சபையில் இயேசுவும் யூதாசும் இருந்தார்கள்.
There was the Antichrist and the Holy Spirit in the same church.
அதே சபையில் அங்கே அந்திகிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் இருந்தார்கள்.
And today the same spirits work.
இன்றைக்கும் அதே ஆவிகள் கிரியை செய்கிறது.
Having a form of godliness, very religious, but having a form of godliness and denying the power thereof, from such turn away.
தேவபக்தியின் வேஷத்தை தரித்து மிகவும் பக்தியுடன், ஆனால் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
The Holy Spirit claiming Jesus Christ is saying yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் உரிமை கோருகிறார்.
Which side will you choose?
நீ எந்த பக்கத்தை தெரிந்து கொள்வாய்?
The Antichrist says that this is just a book of creed.
அந்திகிறிஸ்து கூறுகிறான் வேதம் ஒரு கோட்பாடுகளின் புத்தகம் என்று.
We'll repeat the apostles' creed.
நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை கூறுவோம்.
I challenge any preacher to tell me where the apostles' creed is found in the Bible.
வேதத்தில் எந்த இடத்தில் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் இருக்கிறது என்று எனக்கு காட்டுங்கள் என்று எந்த பிரசங்கியாரையும் சவால் இடுகிறேன்.
I believe in God the Father Almighty, the creator of heavens and earth, Jesus Christ his Son. I believe in the Holy Roman Catholic Church, the communion of the saints.
அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். நான் ரோமன் கத்தோலிக்க சபையையும் மரித்த பரிசுத்தவான்களுடன் பேசுவதையும் நான் விசுவாசிக்கிறேன் என்பதே ஆகும்.
Where do you find that in the Bible?
இதை வேதத்தில் எங்கே பார்க்க முடியும்?
And yet you repeat it in your big Methodist and Baptist churches.
இருப்பினும் நீங்கள் உங்களுடைய பெரிய மெத்தடிஸ்ட் பாப்டிஸ்ட் சபைகளில் இவைகளை திரும்ப திரும்ப கூறுகிறீர்கள்.
It's a doctrine of the devil. False prophets are teaching it.
அது ஒரு பிசாசின் உபதேசம். கள்ள தீர்க்கதரிசிகள் அதை போதிக்கிறார்கள். உங்கள் மனதை நான் புண்படுத்தவில்லை என்று நம்புகிறேன். ஆனால் இந்த காரியத்தை இந்த கூடாரத்தில் இருக்கும் இவர்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன்.
You here to Branham Tabernacle, abstain from such stuff.
இங்கே பிரண்ணாம் ஜபகூடாரத்தில் இருக்கிறவர்களே அப்படிப்பட்ட காரியத்திற்கு விலகியே ஓடுங்கள்.
Anything that believes in communion of saints is spiritualism.
மரித்த பரிசுத்தவான்களுடன் தொடர்பு கொள்ளுகின்ற எந்த காரியமும் பேய்களுடன் பேசுவதாகும்.
There's one mediator between God and man, and that's the man Jesus Christ.
தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து.
Okay, how many Marys there is?
எத்தனையோ மரியார்கள் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை.
See how that woman seed back there did?
பாருங்கள், திரியின் வித்து அங்கே அப்போது என்ன செய்ததென்று.
See how the woman seed cattle there?
பாருங்கள், எப்படி திரியின் வித்து அங்கே சுமந்து கொண்டு போனதென்று.
Look at today in America.
இன்றைக்கு அமெரிக்காவில் நோக்கி பாருங்கள்.
America is the seat of the devil.
அமெரிக்கா பிசாசின் வித்தா இருக்கிறது.
What is it? She's a woman's nation.
அது ஏன் அப்படி? அது ஒரு பெண்களின் தேசமாக இருக்கிறது.
You've heard this is a woman's world. That's right.
நீங்கள் கேட்டிருப்பீர்களே, இது ஒரு ஸ்திரீகளின் உலகம் என்று. அது உண்மை.
It's a woman's nation. They set the pattern.
அது ஒரு ஸ்திரீயின் தேசம். இவர்கள் தான் மாதிரி அமைக்கின்றனர்.
I went over here not long ago in Switzerland.
நான் அதிக நாட்களுக்கு முன்பல்ல சமீபத்தில் சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தேன்.
The women said, one little Holy Ghost woman said, you know, if I go over to America, they said the women's got freedom.
அங்கு ஒரு பரிசுத்த ஆவி பெற்ற ஸ்திரீ, உனக்கு தெரியுமா, நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், அங்கு ஸ்திரீகளுக்கு சுயாதீனம் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்களே என்று சொன்னாள்.
So let me tell you what leads to. Now I begin to tell her.
நான் சொன்னேன், அது எங்கே நடக்கிறது என்று. நான் உனக்கு சொல்லட்டும் என்று நான் அவரிடம் கூற துவங்கினேன்.
Oh mercy, I don't want to do that.
அவள், ஓ இறக்கம், எனக்கு அவைகளில் ஒன்றும் வேண்டாம் என்றாள்.
That's what leads to.
நான் சொன்னேன், அங்கேதான் அது நடக்கிறது என்று.
You know, they don't do things there like they do here.
இங்கே செய்கிறது போன்ற காரியங்கள் அங்கே அவர்கள் செய்வதில்லை என்று உங்களுக்கு தெரியும்.
What is it?
இது என்ன?
Let me show you that America is a woman.
அமெரிக்கா ஒரு ஸ்திரீ என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும்.
On our coin is a woman's picture.
நம்முடைய நாணயத்தின் மேல் ஒரு ஸ்திரீயின் படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
Everything in here is a woman.
இங்கு எல்லா காரியங்களும் ஒரு பெண்ணாய் இருக்கிறது.
Tell me, there ain't enough bootleg joints in the country. Would have
நமது நாட்டில் வேண்டிய அளவுக்கு மதுபான கடைகள் இல்லையா என்று எனக்கு சொல்லுங்கள்.
You put 40 bootleg joints in this city and put 3 prostitutes, or good looking women, as twist yourselves down the street, they'll send more souls to hell left and after than all the bootleg joints you could put in the city.
நீங்கள் இந்த பட்டணத்தில் 40 மதுபான கடைகளையும் உடலை வளைத்து தெருவில் நெளிந்து செல்லும் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கின்ற 3 வேசிகளையும் வையுங்கள். நகரத்தில் உள்ள எல்லா மதுக்கடைகளை காட்டிலும் இந்த 3 பெண்கள் அதிகமான ஆத்துக்காமாக்களை நரகத்துக்கு அனுப்புவார்கள். அது முற்றிலும் உண்மையே. அப்படியானால் அது யார்? அது பெண். அவள் யார்?
She's the god of America.
அவள் அமெரிக்காவின் தெய்வம்.
Take some of these old movie actors and get up here and married 4 or 5 times, living with 3 or 4 different husbands at the same time.
சில பழைய திரைப்பட நடிகர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் 4 அல்லது 5 முறை திருமணமானவர்களும் ஒரே நேரத்தில் 3 அல்லது 4 புருஷர்களோடு ஜீவித்தவர்களுமாய்
இருக்கிறார்கள்.
சில பத்திரிகைகள் இவர்களை வெளியரங்கமாய் பிரசுரிக்கின்றன. அவர்களை நிர்மாணமாக படம் எடுத்து காட்டுகிறார்கள். சிறுமிகளாகிய நீங்கள் அதை முன்மாதிரிகளாக
வைக்கிறீர்கள்.
ஏனென்றால் உங்களுக்கு முன்பாக உங்களுடைய தாயார் அல்லது உங்கள் பாட்டி அப்படியாயிருக்கலாம். சர்ப்பத்தின் வித்து எங்கே கிரியை செய்கிறது என்று உங்களுக்கு தெரிகின்றதா? நிச்சயமாக அதுதான்.
What's it done?
அது என்ன செய்துள்ளது?
If iniquity is a visit to 14 generations under the law, what will iniquity be a visit in this day? When the seed of the righteous is about worked out.
நியாயப்பிரமாணத்தின் கீழ் அக்கிரமமானது 14 தலைமுறைகளுக்கு விசாரிக்கப்படுமானால், நீதிமானின் வித்தே அந்த அளவுக்கு இருக்கும் இந்த காலத்தில் அக்கிரமமானது எத்தனை தலைமுறைகளுக்கு விசாரிக்கப்படும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்றும், அப்படி அந்நாட்கள் கொடுக்கப்படாதிருந்தால் ஒருவனாய்களும் தப்பிப்போவதில்லை என்று தேவன் கூறியுள்ளார். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்றிரவே நீதிமான்களை தேடி கண்டுபிடியுங்கள். பட்டணங்களில் நூடாக சென்று பாருங்கள்.
Oh, you find church members just as loyal to the Baptists and Presbyterians and so forth as it can be.
சபை அங்கத்தினர்கள் அவரவர் சபைகளுக்கும் பாப்டிஸ்ட் பிரஸ்பிடேரியன் போன்றவர்களுக்கும் அவர்களால் முடிந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
They have no more to do with God than a rabbit has to put on snowshoes.
ஒரு முயலுக்கு பனி காலணிகளுடன் எவ்வளவு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதோ அவ்வாறே அவர்களுக்கும் தேவனிடத்தில் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீ ஒரு கிறிஸ்தவனா நான் ஒரு கத்தோலிக்கன்.
Are you a Christian? I'm a Baptist.
நீ ஒரு கிறிஸ்தவனா நான் ஒரு பேப்டிஸ்ட்.
Are you a Christian? I'm Presbyterian.
நீ ஒரு கிறிஸ்தவனா நான் ஒரு பிரஸ்பிட்டேரியன்.
Are you a Christian? I'm Pentecostal.
நீ ஒரு கிறிஸ்தவனா நான் ஒரு பெந்தேகோஸ்தே.
That don't have nothing to do with it.
அதற்கு எந்த வித சம்பந்தமும் அதனோடு கிடையாது.
You're a Christian because of God by his grace saved you and you know about it.
நீ ஒரு கிறிஸ்தவன் என்றால் தேவன் அவருடைய கிருபையினால் உன்னை ரட்சித்தார், அதை குறித்து உனக்கே தெரியும்.
And some has changed your life that you live differently. Yeah. And you're a new person in Christ Jesus.
Praise the Lord.
Certainly.
ஏதோ காரியம் உன்னுடைய ஜீவித்தையே மாற்றிவிட்டது. நீ வித்தியாசமாய் ஜீவிக்கிறாய். நீ ஒரு புதிய நபராய் இருக்கின்றாய். கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கின்றாய். நிச்சயமாக.
But you see where the seed of the serpent?
ஆனால் சர்ப்பத்தின் வித்து எங்கே இருக்கிறது என்று பார்த்தாயா?
What was the seed of the serpent? Adultery.
சர்ப்பத்தின் வித்து என்னவாய் இருக்கிறது? விபச்சாரமாய் இருக்கிறது.
You follow it? Adultery with Eve.
உங்களுக்கு புரிகிறதா? ஏவாளோடு விபச்சாரம்.
What happened to that?
அதற்கு என்ன சம்பவித்தது?
What brought that forth?
அது எதை தோன்ற செய்தது?
What is it tonight?
இன்றிரவு என்னவாய் இருக்கிறது?
Look back at a few years ago when the first song came out.
சில வருஷங்களுக்கு பின்னாக சற்று நோக்கி பாடுங்கள். முதலாவது பாடல் வந்தபோது,
you older people, when they used to censor songs before they let it be sung on the radio.
வயதானவர்களே, உங்களைத்தான் அச்சமயத்தில் அவர்கள் பாடல்களை கூட தணிக்கை செய்த பின்னர் தான் அதை வானொலியில் பாட அனுமதிப்பார்கள்.
And the first one came out was that Roland Girlies, Roland showing your pretty knees and all like that.
முதலாவதாக வெளிவந்த பாடல், சுருட்டி விடுங்கள் பெண்களே, சுருட்டி விடுங்கள் உங்கள் அழகான முழங்கால்களை காண்பியுங்கள். அப்பாவை அம்மாவையும் பார்த்து சிரியுங்கள், அவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஹா 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 கொடுங்கள் என்பது. இந்த பாடல் தான் முதல் முதலாக தணிக்கையில் நழுவி வெளிவந்து
விட்டது.
அந்த பாடலை எழுதின மனிதன் இன்றளவு எங்கே இருக்கின்றான்? அவன் மறித்து போனான்.
What do you think of Clara Bow who came out the first and said the dangerous curves and the striptease had sent thousands of souls to hell?
முதல் முறையாக பயங்கரமான வளைவுகள், ஆடைகளை ஒவ்வொன்றாய் களைதல் போன்றவைகளை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நரகத்திற்கு அனுப்பின கிளாரா போ. அவளை குறித்து நீங்கள் என்ன
நினைக்கிறீர்கள்?
அவள் இன்றிரவு என்னவாய் இருக்கிறாள்? அவள் மறித்து நீண்ட காலமாகிவிட்டது. அவளுடைய அந்த சரீரத்தோடு அவள் இப்பொழுது எங்கே இருக்கிறாள்? எங்கேயோ அவளுடைய சரீரத்தை புடுக்கள் தின்று அழுகிக் கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிறாள். அவளுடைய ஆத்துமாவோ அங்கே நீதியுள்ள தேவனுக்கு முன்பாக இருக்கின்றது.
Where is the man that took that woman and made them all dirty looking clothes that they put on to push them all out in one way and the other and misfit them?
பெண்கள் அணிவதற்கு ஆபாசமான உடைகளை, அதாவது அவர்களுடைய முன்பாகமும் பின்பாகமும் பிடுங்கி வெளியே தள்ளி வரும் வகையில் உடைகளை கொண்டு வந்த அந்த மனிதன் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? அதற்காக அவர்கள் என்ன செய்ய முடியும்?
அந்த
விதமானவரை எதற்காக நீ அணிகிறாய்? ஆண்கள் உடை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நீ அதை அணிகின்றாய். அதை நிரூபிக்க வேறு வழியே இல்லை. நீங்கள் அதை செய்யும் போது யாராவது பழைய பாவி உன்னை பார்க்கும் போது என்ன சம்பவித்தது என்று உனக்கு தெரியுமா?
If the judgment bar you say, Brother Branham, this is true to my husband as I can be, you'll be counted guilty of committing adultery.
நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரானம், நான் என் புருஷனுக்கு என்னால் இயன்றவரை உண்மை உள்ளதாய்த்தான் இருக்கலாம், ஆனால் நியாயசனத்திற்கு முன்பாக நீ விபச்சாரம் செய்தாய் என்று குற்றம் சாட்டப்படுவாய்.
Jesus said, whosoever looketh upon a woman to lust after her has committed adultery with her already in his heart.
ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கூறியுள்ளார்.
Well, that man has to answer for committing adultery. Who's going to be the one that caused it?
அந்த மனிதன் விபச்சாரம் செய்ததற்கு கணக்கு கொடுக்கும் போது அதற்கு காரணமாக இருந்தது யாராய் இருக்க போகிறார்கள்?
The way you dressed yourself and presented yourself.
நீ உடுத்தி இருந்த விதமும் நீ உன்னை காண்பித்த விதமுமே ஆகும்.
I don't mean to say you have to dress like some something other out of an antique box.
நீ ஏதோ பண்டைய காலத்தவர்கள் என்பது போன்று காணும்படியாக உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லவில்லை.
But you can look more like a lady.
ஆனால் நீ ஒரு நல்ல பண்புள்ளவளை போன்று காணப்பட வேண்டும்.
Get out your and strip your little shorty shorts and tie a little ribbon around it like getting your baby with his eyes like a cigarette tray with a cigarette in your mouth walking down the street.
பின்பு இங்கே வெளியே வந்து உடைகளை களைந்து மிகவும் குட்டையான கால்ச்சட்டியை அணிந்து அதன் நாடாவை இது போன்று சுற்றி கட்டி சிகரெட்டு ட்ரே போன்ற கண்களை உடைய குழந்தைகளுடன் வாயில் ஒரு சிகரெட்டையும் வைத்துக் கொண்டு வீதியில் நடந்து செல்வது,
you don't do that for no good purpose.
இதையெல்லாம் எந்த நல்ல நோக்கத்துக்காகவும் செய்யவில்லை.
You might be innocent of the fact, but the devil's using you for a tool just like he did Eve.
ஒரு கால் அந்த விஷயத்தில் நீ அப்பாவியாக இருக்கலாம், ஆனால் ஏவாளை உபயோகித்தது போலவே பிசாசு உன்னை உபயோகிக்கிறான்.
Why is it a woman's nation?
இது ஏன் ஒரு ஸ்திரீயின் தேசமாய் இருக்கிறது?
Because it's leading right up to the domination of Catholicism.
ஏனென்றால் இது நேராக கத்தோலிக்க ஆளுகையை நோக்கி நடத்துகின்ற காரணத்தினாலேயா?
What is it today?
இன்றைக்கு அது எப்படியா இருக்கிறது?
You never hear them mention Jesus.
இயேசு என்ற பெயரை அவர்கள் சொல்லி கேட்டதே இல்லை.
Hail Mary, Mary mother of God, Saint Cecilia, all kinds of saints, dead saints.
மரியாளே வாழ்க, தேவனுடைய தாயே, பரிசுத்த சிசிலியா, இது போன்ற எல்லா விதமான மரித்த பரிசுத்த வாட்டிகள்.
Here not long ago down, I was down in Mexico last year.
நான் கடந்த வருஷம் மெக்சிகோவுக்கு போனேன்.
Here come a poor woman dragging her knees all drug off like that and hide crying and hold her hands.
அங்கே ஒரு ஏழை ஸ்திரீ வீதியில் காலை இழுத்துக்கொண்டே வந்தால் முழங்காலில் நடந்து மேல்தோல் தடித்து காய்ந்து உரிந்து போய் அழுது கொண்டு இரண்டு கைகளையும் பிடித்துக் கொண்டு சென்றாள்.
And her father walk along packing two little children and crying, mother suffering so called some woman that they call a saint.
தகப்பன் இரண்டு பிள்ளைகளை தூக்கிக் கொண்டு கூடுவை நடந்து எல்லோருமாய் அழுது கொண்டே வந்தார்கள். தாயோ வேதனையுடன் வந்தார். ஏனென்றால் யாரோ ஒரு பரிசுத்தவாட்டி என்று அவர்கள் அழைக்கின்ற ஒரு ஸ்திரீ மரித்தாளாம். அவருடைய சிலையை அங்கே மலையின் மேல் வைத்திருக்கிறார்கள். ஏதோ காதலன் அவளை கொன்று விட்டானாம். அவள் அந்த விதமாக கொலை செய்யப்பட்டவுடனேயே அவள் பரிசுத்தவாட்டி ஆகிவிட்டாள். அவள் ஒரு கத்தோலிக்கள்.
So then she was going to do repentance.
எனவே அவ்விதமாக கடந்து செல்வதென்று அவள் வேண்டுதல் செய்து கொண்டாள்.
And she had to drag 2 miles over cobblestones to do repentance.
அதன்படியாய் அவள் சொரிக்கல்லின் 2 miles முழங்காலில் நடந்து சென்றாள்.
Brother, if there is one thing that I have to do, Jesus Christ died in vain.
சகோதரனை, நான் செய்ய வேண்டியதா ஏதாவது ஒரு காரியம் இருப்பதா இருந்தால் இயேசு கிறித்தது மரித்தது வீணாய் இருக்கும். கிருபையினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், என் கிரியைகளினால் அல்ல, ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படியாயும் தேவனுடைய தயவின்படியினால்
தான்.
அந்த நிருபர்கள் என்னிடத்தில், திரு பிரண்ணாமே, அங்கே சிறு மரித்த குழந்தை உயிர் பெற்றதும் இன்னும் சில காரியங்களும் சம்பவித்தது. 30,000 கத்தோலிக்கர்கள், மன்னிக்கவும், 30,000 பேர்கள் ஆப்பிரிக்காவில், இங்கே 20,000 பேர்கள்.
20,000 கத்தோலிக்கர்கள் received Christ as personal savior at one time when that happened. Stand in Mexico City.
மெக்சிகோ பட்டணத்தில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்தது. 20,000 கத்தோலிக்கர்கள் ஒரே நேரத்தில் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பாதிரிமார்களால் அந்த நேரத்தில் ஒன்று சொல்ல முடியவில்லை. அதிகமான பேர்கள் இருந்தார்கள். ஒரு கலவரத்தை தொடங்கி இருக்கும். அந்த பக்கம் அதிகமான பேர்கள் இருந்தார்கள். எனவே அவர், திருவாளர் பென் நாமினர் செய்கின்ற இதே காரியத்தை எங்கள் பரிசுத்தவான்களாலும் செய்ய முடியும் இல்லையா என்றார். அவர்களுடைய உபதேசத்தை அறிந்திருந்தும் நான், நிச்சயமாக அவர்கள் உயிரோடே இருந்தால் ஆகும் என்று. புரிகின்றதா? எனவே நீங்கள் மறைக்கும் மறைக்கும் ஒரு கத்தோலிக்க பரிசுத்தமானாக ஆக முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமே. எனவே அவன், ஓ, மறைக்கும் மறை நீ ஒரு பரிசுத்தமான ஆக முடியாதே என்றான்.
I said, "What do you read that at?"
நான் சொன்னேன், நீங்கள் அதை எங்கே படித்தீர்கள் என்று.
Paul said to the saints that are at Ephesus and them that are called of God.
பவுல் எபேசுவில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று தேவனாலே அழைக்கப்பட்டவர்களுக்கு என்கிறான்.
To the saints which are at Ephesus, he's reading this letter.
அவனுடைய நிருபத்தை அவன் வாசிக்கிறான். எபேசுவில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு.
And the saints are at other places, the Galatians. And the saints at Rome and so forth.
மற்ற இடங்களில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, கலாத்தியாவில் உள்ள, ரோமாபுரில் உள்ள, இதுபோன்று.
The saints are sanctified ones.
பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்.
What about that?
அதை குறித்து என்ன என்றேன்.
He said, of course, now we ain't supposed to argue the Bible.
அதற்கு அவன், நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் வேதத்தை குறித்து விவாதிக்க கூடாது.
Because we are the church. And what the church says.
ஏனென்றால் நாங்கள் தான் சபையாக இருக்கிறோம். சபை என்ன சொல்லுகிறதோ அதுதான் முடிவானது.
We don't care what the Bible says, what the church says.
வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து எங்களுக்கு அக்கறை இல்லை. சபை என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்றான்.
So what's your opinion then of the Catholic church?
அப்படியானால் கத்தோலிக்க சபையை குறித்த உங்களுடைய கருத்து தான் என்ன என்றான்.
So I said, I wish you wouldn't ask me that.
நான் சொன்னேன், அந்த கேள்வியை நீனிடம் கேட்காமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும்.
Because you asked me, I'm going to tell you the truth.
ஆனால் கேட்டுவிட்டபடினாலே நான் உனக்கு உண்மையை கூறப்போகிறேன் என்றேன். அதற்கு அவன், நீர் உண்மையை எனக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்
என்றான்.
நான் சொன்னேன், இறந்து போனுடன் ஆவிகளுடன் தொடர்பு கொள்வதின் உச்சநிலை
என்று.
அவன் சொன்னான், உனக்கு அது எப்படி தெரியும் என்று. நான் சொன்னேன், இறந்தோருடன் பேசும் எவனும் அவர்களுடைய இறந்து போன ஆவியுடன் தொடர்பு கொள்ளும் ஒருவனாக
இருக்கிறான்.
அந்த பரிசுத்தவான் திரும்பி பேசுகிறான் என்றால் அப்பொழுது அவன் நரகத்தில் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பாதையை கடந்து சென்ற எவரும் திரும்பி வர முடியாது என்று வேதம் கூறுகிறது என்றேன். அது உண்மை. நான் சொன்னேன், அது அப்படியாக இருந்தால், அவன் ஒரு பரிசுத்தமான இருந்தால், அப்பொழுது அவனை போன்று பேசுகிறது பிசாசை என்றது, பேசுவது அந்த பரிசுத்தமான அல்ல
என்றேன்.
அவன், சரி இப்பொழுது ஒரு நிமிஷம், நீங்களும் கூட மரித்தோருடன் பரிந்து பேசுகிறீர்களே என்றான். நான் எங்கே என்று கேட்டேன். அவன், இயேசு கிறிஸ்து மரித்தாரே என்றான். நான் சொன்னேன், ஆனால் அவர் மீண்டும் எழுந்தாரே.
He's not dead, but he lives to make intercession to be all the mediator between.
அவர் மரித்தவர் அல்ல, ஆனால் பரிந்து பேசும்படியாக அவர் ஜீவனோடு இருக்கிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரே மத்தியஸ்தர்.
I am he that wasn't dead and is alive again and is alive forevermore.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்.
I have the keys of death and hell.
நான் மரணத்திற்கும் பாதாளருக்கும் இனி திருப்பு கோள்களை
உடையவராயிருக்கிறேன்.
விருப்பம் உள்ளவன் வந்து ஜீவ தண்ணீரை இலவசமாய் பருக
கடவன்.
அதுதான் எங்களுடைய தேவன், அவர் தான் எங்களுடைய
தேவன்.
நீதிமான் விற்பி இல்லாமல் போகும் காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காரியங்களை குறித்து ஜனங்களிடத்தில் பேசி பாருங்கள்.
Talk to people about going back to the Bible way.
வேதத்தின் வழிக்கு திரும்பி போதலை குறித்து ஜனங்களிடத்தில் பேசி பாருங்கள்.
Talk to the people about miracles. Talk to the people about that.
அற்புதங்களை குறித்து ஜனங்களிடத்தில் பேசி பாருங்கள். அதை குறித்து ஜனங்களிடத்தில் பேசி பாருங்கள்.
Their church don't believe it. So they're bastard children to God.
அவர்களுடைய சபை அதை விசுவாசிப்பதில்லை, எனவே அவர்கள் தேவனுக்கு வேசி பிள்ளைகளாய் இருக்கிறார்கள்.
The Bible said if we cannot bear persecutions and trials, mockeries and call holy rollers and so forth like it.
நீங்கள் சிச்சையும் சோதனைகளையும் பரியாசங்களையும் பரிசுத்த உருளில் என்று அழைக்கப்படுவதையும் சகிக்க கூடாமல் போனால்,
if you can't stand it, you're bastard children and not the children of God.
அதையெல்லாம் உங்களால் தாங்கி நிற்க முடியவில்லை என்றால், வேதாகமம் கூறுகின்றது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வேசி பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று வேதாகமம் அவ்விதமாய் கூறுகிறது.
Call me holy roller if you want to, call me anything you want to.
வேண்டுமானால் என்னை பரிசுத்த உருளி என்று அழையுங்கள், என்ன சொல்லி வேண்டுமானாலும் அழையுங்கள்.
As long as my heart's right with God and my experience matches God's Bible, I'm moving right on in the same direction. Yes, sir.
என்னுடைய இருதயம் தேவனுடன் சரியாய் இருக்குமட்டாய், என்னுடைய அனுபவம் தேவனுடைய வேதத்துடன் பொருந்துமட்டாய், நான் இந்த திக்கில் தான் நேராய் போய்கொண்டிருக்கிறேன். ஆமையா.
That's what we believe.
நாங்கள் அதைத்தான் விசுவாசிக்கிறோம்.
That's the church of the living God which does not come by theology.
அதுதான் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபை. அது வேத சாஸ்திரத்தின்படியானதல்ல.
It does not come by some man-made intellectual conception.
மனிதனால் ஆக்கப்பட்ட, மனித ஞானத்தினால் உருவான ஏதோ ஒன்றல்ல.
It comes by absolutely the revealed truth that Jesus Christ is the Son of God.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற முழுவதுமாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் மூலமாக வருகின்ற ஒன்றாய் அது இருக்கிறது.
If I only had just an intellectual conception, because the Baptist Church or the Methodist Church taught me that this so-and-so thing.
என்னிடத்தில் மட்டும் ஞானத்தினால் உருவானதொன்று இருக்குமானால், ஏனென்றால் பாப்டிஸ்ட் சபையோ அல்லது மெத்தடிஸ்ட் சபையோ இன்னின்னது இன்னின்ன காரியம் என்று போதித்தது மட்டும் இருக்குமானால்,
I hear this Bible, if the Bible,
இந்த வேதத்திலிருந்து நான் இதை கேட்கும் போது,
if I've been baptized in the name of Father, Son, Holy Ghost and read this Bible and a preacher told me that there was no one in the Bible ever baptized but in the name of Jesus Christ and I read it and seen that was the truth, I hit the water just as fast as I could. Yes, sir.
நான் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானசாரம் பெற்றவனாய் இந்த வேதாகமத்தை வாசித்து ஒரு பிரசங்கியார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்தானமே அல்லாமல் வேறு விதத்தில் வேதத்தில் யாருமே பெற்றதில்லை என்று எனக்கு சொல்லுவாரானால், நான் வாசித்து அது உண்மை என்று கண்டால் எவ்வளவு வேகமாக கூடுமோ அவ்வளவு வேகமாக நான் நேராக தண்ணீருக்கு போய் இயேசு கிறிஸ்துவின் ஞாபகத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வேன். ஆமையா?
If somebody told me that Jesus Christ was a great healer and my church told me the days of miracles is past and I had a need of healing, I'd run just as fast as I could to that altar to get healed.
இயேசு கிறிஸ்து ஒரு மகத்தான சுகமளிப்பவர் என்று யாராவது எனக்கு சொல்லி என்னுடைய சபையானது அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று கூறி எனக்கு ஒரு சுகம் பெற வேண்டிய தேவை இருக்குமானால் நான் நேராக கூடுமான வரையில் வேகமாய் பீடத்தண்டை ஓடி சுகத்தை பெற்றுக்
கொள்வேன்.
நிச்சயமாகவே நான் அதை செய்வேன்.
If I was a preacher and I had a woman preacher in my pulpit and I read in that Bible and seen that a woman wasn't supposed to preach, I'd take her out of there and cut the hide off my back.
நான் ஒரு பிரசங்கியாக இருந்து என்னுடைய பிரசங்க பீடத்தில் ஒரு பெண் பிரசங்கி இருந்து நான் வேதாகமத்தில் பெண்கள் பிரசங்கிக்க கூடாது என்று அதில் வாசிக்க கேட்டால் நான் அவளை அங்கிருந்து நீக்கி விடுவேன். அதனால் என் முதுகு தோல் போவதாக இருந்தாலும் நான் நீக்கி
விடுவேன்.
அதோ சகோதரன் ரைட் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் ஒரு இரவு ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருக்கும் போது இதே விதமான சம்பவம் நடந்து அவள் என்னை தூக்கி ஜன்னலுக்கு வெளியே எரிந்து விடுவேன் என்று கூறினது நினைவிருக்கின்றதா? ஆமையா.
I said, you're not coming to my church with you when they used to wear, cut their dresses way down like this and that funny looking stuff and about half their body exposed.
அவளுடைய சரீரத்தில் பாதி அளவு வெளியே தெரியும்படியா ஏனோ வினோதமான ஒரு ஆடையை அணிவார்களே, அப்படியொன்றை அணிந்து ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருந்தால் நான் அவளிடம் இந்த விதமான வேஷத்தோடு நீ என் சபைக்குள் வருகிறதில்லை என்றேன். எப்பொழுது இந்த மாதிரி வந்தாலும் நான் நிச்சயமாக அவளை வெளியே அனுப்பிவிடுவேன்
என்றேன்.
இங்கு எங்கோ இருக்கின்ற ஒருவள் அப்படியாய் வந்தால் அதற்கு பின்னர் சீக்கிரத்தில் மறித்து விட்டால் மறிக்கும் போது என்னை கூப்பிட்டார். அவள் ஒரு கத்தோலிக்க பெண், உள்ளே நடந்து வந்து அந்த வேஷத்தில் அங்கே உட்கார்ந்தாள். நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு திரும்பி பார்த்து ஒரு நோட்டம் விட்டேன். அங்கே எல்லாரும்
பாடிக்கொண்டிருந்தார்கள்.
மெதுவாக எழுந்து போய் என்னுடைய கோட்டை கடற்றி அதை அவள் தோளின் மேல் போர்த்தி, அம்மா நான் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய சபைக்குள் இருக்கிறீர்கள், எனவே தயை கூர்ந்து இதை அணிந்து கொள்ளுங்கள் என்றேன். புரிகின்றதா? நிச்சயமாக. அவள் தன் காலை தரையிலே உதைத்து உதட்டை பிதுக்கி கூட்டத்தை விட்டு வெளியே
சென்று என்
பசுமையும் கூட இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றி போக நான் விடமாட்டேன் என்று
சொன்னார்.
நான் சொன்னேன், கவலைப்படாதீர்கள், அவள் அந்த மார்க்கத்தை பெற்றுக் கொள்ள மாட்டாள்
என்று.
பின்னர் நாங்கள் ஒரு நாள் கூடார கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அவள் மறித்துக் கொண்டிருந்த போது அவர் வந்து என்னை அழைத்து அனுப்பினார். அவளுக்கு மாரடைப்பு உண்டாகி அவள் மறித்துக்
கொண்டிருந்தாள்.
அவளுடைய புருஷன் வந்து சீக்கிரமாக வாருங்கள் என்று சொன்னான். அப்பொழுது நான் கூட்டத்தில் இருந்தேன்.
Big tall boy stand at the door waiting for me.
அவன் ஒரு உயரமாக பையன் கதவண்டை நின்று கொண்டு எனக்காக காத்துக் கொண்டிருந்தான்.
I got my car and ran out there.
நான் வேகமாக போய் என்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு அங்கே போய் வேகமாக உள்ளே ஓடினேன்.
As I went up, I met that old nurse out there that lives down Howard Park yet.
நான் மேலேறி செல்லும் போது அங்கே ஹோவர்ட் பார்க்கில் இன்னமும் ஜீவிக்கின்ற அந்த வயதான நர்சம்மாவை அங்கே சந்தித்தேன்.
She said, Reverend, there's no need to come in.
அவள், போதகரே, நீர் வர வேண்டிய அவசியம் இல்லை.
It's been about 20 years ago, maybe a little better.
இச்சம்பவம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்தது, அதை காட்டிலும் அதிகமாகவும் இருக்கலாம். அவள் சொன்னால் அவள் மறித்து விட்டால் 3 நிமிடங்களுக்கு முன்னிமேயே மறித்து
விட்டாள்.
அவள் உங்களுக்காக உரத்த சத்தமிட்டாள். உங்களுக்கு என்னிடம் ஒரு செய்தி இருக்கிறது. நான் என்ன
என்றேன்.
அவள் சொன்னால், அந்த போதகரிடம் நான் சொன்னதை குறித்து தயவு செய்து மன்னிக்கும்படி சொல்லுவோம் என்று சொல்ல
சொன்னாள்.
அவளை பார்க்கும்படியாய் நான் கீழே போனேன். அழகான ஸ்திரீ.
And she had suffered so hard she had little freckles across her nose, a pretty woman.
அவள் அவ்வளவாக வேதனைப்பட்டதால் அவளுடைய மூக்கின் ஊடாக சுருக்கங்கள் விழுந்திருந்தது. கவர்ச்சியாய் இருந்தாள்.
And the freckles looked like stood out.
அந்த சுருக்கங்கள் பார்ப்பதற்கு எழும்பினார் போல் இருந்தது.
And her eyes had pushed completely out of the sockets and was halfway turned back.
கண்கள் முழுவதுமாக குழியிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு பாதி பின்பக்கமாக திரும்பி இருந்தது. நிச்சயமாக மலமும் சிறுநீரும் வெளியாகி இருந்தது. படுக்கை முழுவதிலும் இருந்து இந்த விதமான ஆவி வெளிவந்து கொண்டிருந்தது.
And her husband looked at me and said, Brother Branham, say a prayer because she wanted to see it.
அவளுடைய புருஷன் என்னை நோக்கி பார்த்து, சகோதரன் பெண்ணா, ஒரு ஜெபம் செய்யும், ஏனென்றால் அவள் உம்மை காண விரும்பினாள்
என்றான்.
நான் சொன்னேன், அவளுக்காக செய்கிற ஜெபம் இப்பொழுது ஒரு நன்மையையும் கொண்டு வராது. மரமானது எப்பக்கமாய் சாய்கிறதோ அப்பக்கமே அது விடும்.
புரிகின்றதா?
மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான்.
Do you see where it is?
அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தீர்களா?
Now what's happened?
இப்போது என்ன சம்பவித்தது?
Look at a woman would do that.
அப்படி செய்யும் ஒரு பெண்ணை பாருங்கள்.
Look at women who live back under the chorus girl. What was her daughter? A flapper.
காலங்களுக்கு முன்பாக பாடல் நாடக குழுவில் இருந்த ஒரு பெண்ணை பாருங்கள். அவளுடைய மகள் யார்? சரசமாடுபவள்.
What's a flapper's daughter? A rock and roll teenage.
இந்த சரசமாடுபவளின் மகள் யார்? ராக் அண்ட் ரோல் ஆடும் இளம் பெண்.
What's her daughter going to be?
அவளுடைய மகள் என்னவா இருக்க போகிறாள்? ஓஹோ, அது என்ன?
See the seed of the righteous?
நீதிமானின் வித்தை பார்த்தீர்களா?
Look at you Baptists. Go back a little while ago. Go back to John Smith, your founder, you Baptists.
பாப்டிஸ்டுகளே, உங்களையே நோக்கி பாருங்கள். உங்களுடைய காலத்துக்கு சற்று பின்னோக்கி பாருங்கள். பாப்டிஸ்ட் ஸ்தாபகராகிய ஜான் ஸ்மித் காலத்துக்கு போய் பாருங்கள்.
When he prayed for the iniquity of the people until he cried and prayed for the people until his eyes swole shut and his wife would have to feed him at the table his breakfast.
ஜனங்களின் அக்கிரமத்துக்காக அவர் ஜெபிக்க தொடங்கி அவருடைய கண்கள் வீங்கி போக மாட்டாய் ஜெபித்து அவருடைய மனைவி அவரை மேஜைக்கு கொண்டு சென்று காலை ஆகாரத்தை அவருக்கு ஊட்டிவிட வேண்டியதாயிருந்தது.
And you Methodists round here with jewels in your nose and over your ears and look like side saddles for the devil and going out wearing shorts and things like that.
முக்குத்திகளும் காதணிகளும் அணிந்து கொண்டு இங்கே சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிற மெத்தடிஸ்டுகளே, அது பார்ப்பதற்கு பிசாசின் பக்க சேனங்கள் போல் இருக்கிறது. வெளியே போய் அரைக்கால் சட்டை முதலானை அணிகிறீர்கள்.
When old John Smith, one of the elders of the Methodist Church, before he died at 85 years old, preached a short sermon, four hours.
மெத்தடிஸ்ட் சபையின் மூப்பர்கள் ஒருவரான வயதான ஜான் ஸ்மித் 85 வயதானவராய் மரித்தார். அவர் குறுகிய பிரசங்கம் செய்தார். அதன் கால அளவு 4 மணி நேரம்.
They had to pack him and set him in a pulpit.
அவர்கள் அவரை தூக்கி பிரசங்க பீடத்தில் உட்கார வைக்க
வேண்டியதாயிற்று.
இதுதான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள்.
He said, I am so shocked at the action of the Methodist Church. Said, even the daughters of the Methodist Church are wearing gold rings upon their fingers.
நான் மெத்தடிஸ்ட் சபையின் நடத்தையை கண்டு அதிர்ச்சி அடைகிறேன். மெத்தடிஸ்ட் சபையின் குமாரத்திகளும் கூட அவர்கள் விரல்களில் மோதிரம் அணிந்திருக்கிறார்கள் என்றார்.
What would he say now with shorts on singing in the choir?
இப்படி அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு சபையின் பாட்டுக்குழுவில் பாடுகிறதை பார்த்தால் அவர் என்ன சொல்லுவார்?
You did run well. What has happened?
நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது?
You're acting like your mammy. That's exactly it.
நீங்கள் உங்கள் தாயை போலவே நடந்து கொள்கிறீர்கள். சரியாக அப்படியே தான்.
That's the reason we don't want none of these denominations hanging around this on tact on here. We're Methodist, we're Baptist, we're just of Christ.
அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் நாங்கள் மெத்தடிஸ்டுகள், நாங்கள் பாப்டிஸ்டுகள் என்று நாங்கள் எந்த ஸ்தாபனத்தையும் எந்த தொடரையும் வைத்துக் கொள்வதில்லை. நாம் கிறிஸ்துவுடையவர்கள். அந்த விதமாகவே அதை விட்டு சுயாதீனராய் இருங்கள்.
Now, see the seed of the serpent?
இப்பொழுது சர்ப்பத்தின் வித்தை பார்த்தீர்களா?
What would a woman like that pay out?
அந்த விதமான ஒரு ஸ்திரீ என்ன கிரியம் செலுத்துவாள்?
What would that do? What they kept on coming on?
அது என்ன செய்யும்? என்ன, அவர்கள் தரம் தொடர்ந்து குறைவாகி கொண்டே போனது.
They push the Baptist back, push the Methodist back, push the Presbyterian back.
அவர்கள் பாப்டிஸ்டுகளை பின்னாலே தள்ளினார்கள், மெத்தடிஸ்டுகளை பின்னாலே தள்ளினார்கள், பிரஸ்பிட்டேரியன்களை பின்னாலே தள்ளினார்கள்.
They all went right back like their mammy, the old prostitute.
அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அப்படியே திரும்பி அவர்களுடைய தாய் பழைய வேச்சி செய்கிறதையே செய்தனர்.
There they all are doing the same prostitution.
அங்கே அவர்கள் எல்லாருமாக அதே வேசிதனத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள்.
Well, it doesn't make any difference.
ஆனால் ஒரு வித்தியாசமும் இல்லை என்கின்றனர்.
They've been immersed, they've been sprinkled.
அவர்கள் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றனர், அவர்கள் தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றனர்.
They've come make confession.
அவர்கள் வந்து அறிக்கை செய்தார்கள்.
They've took their 6 months probation. They didn't drink too much during that time. So forth.
அவர்கள் 6 மாத தடை காலத்திற்குள்ளானார்கள். அந்த நேரத்தில் குடி முதலானவைகளை அதிகமாக குடிக்கவில்லை.
They make good members. They pay good on.
அவர்கள் நல்ல அங்கத்தினர்களாக இருந்தார்கள், பணம் தவறாமல் கொடுத்தார்கள். ஓ, என்ன?
That has nothing to do with the fruits of the Spirit.
ஆவியின் கனிகளுக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை.
The fruits of the Spirit is faith.
ஆவியின் கனிகள் விசுவாசம்.
Leaving Jesus Christ the same yesterday and forever.
இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் என்று விசுவாசிப்பதே ஆகும்.
Love for the brethren. joy, peace, long suffering, goodness, gentleness, patience, meekness, temperance.
சகோதரர் பேரிலான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவைகளே.
That's the things, the fruits of the spirit.
இவைகள் தான் ஆவியின் கனிகள்.
And we take a man, well, he lives a good life in the neighborhood.
நாம் மனிதனை எடுப்போம், அவன் அயலகத்தாரிடம் ஒரு நல்ல ஜீவியம் ஜீவிக்கிறவனாக இருக்கிறான்.
So did Esau.
ஏசாவும் அப்படித்தான் ஜீவித்தான்.
Esau never harmed nobody. And Esau was of the devil.
ஏசா ஒருபோதும் ஒருவனுக்கு தீங்கு செய்யவில்லை. ஏசா பிசாசினால் ஆனவன்.
But Jacob out of the same womb was of God.
ஆனால் யாக்கோபோ அதே கர்ப்பத்திலிருந்து வந்தவன் தேவனுடையவனாய் இருந்தான்.
The seed of the devil, the seed of the woman.
பிசாசினுடைய வித்து, ஸ்திரீயின் வித்து.
The seed of God comes through.
தேவனுடைய வித்து.
Now I see it's all got down to this. But what is it left in the world today?
இப்பொழுது பாருங்கள், இன்றைக்கு உலகில் எது விடப்பட்டுள்ளதோ அந்த நிலைக்கு தான் அதெல்லாம் வந்துவிட்டது.
I'm going to say this real harshly. God is down. And we'll start the revival after this in the next meeting.
நான் இதை மிகவும் கடினத்தோடு கூறி ஆழத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். இதற்கு பின்னர் நாம் ஒரு எழுப்புதலை அடுத்த கூட்டத்தில் துவங்குவோம்.
It's got to a shape, and please, I don't say it's sacrilegious, don't say it to be me.
அது ஒரு வடிவிற்கு வந்துவிட்டது. நான் இதை அவபக்தியாய் கூறவில்லை, நான் இதை நீசத்தனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கூறவில்லை.
It's got to a place to a big religious bunch of illegitimate bastard children.
அது பெரிய முறைத்தவரின பக்தி கூட்டம், வேசி பிள்ளை என்ற நிலைக்கு போய்விட்டது.
There's my final remark.
அதுதான் என்னுடைய முடிவான குறிப்பு.
That's exactly what it's come to.
சரியாக அந்த நிலைமைக்கு தான் அது வந்துவிட்டது.
You know that to be the truth.
அது சத்தியம் என்று உங்களுக்கு தெரியும்.
It's come to a place until its church joined church members having a form of godliness denying the power thereof till it's come to a bunch of religious bastard children.
தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிற சபையை சேர்ந்து கொள்ளுங்கள் சபையங்கத்தில் என்ற நிலைக்கு, பக்தியுள்ள ஒரு கூட்ட வேசி பிள்ளைகள் என்ற நிலைக்கு அது வந்துவிட்டது.
Exactly what it is.
அது சரியாக அதுவாகத்தான் இருக்கிறது.
What's next left?
அடுத்து விடப்பட்டுள்ளது என்ன?
There's a rocket hanging out there. Several of them. Cobalt bombs and everything else are just waiting for that power to arrive.
அங்கு அநேக ராக்கெட்டுகளும் கோபால்ட் குண்டுகளும் மற்ற காரியங்களும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வல்லமை வரும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறது.
And there will be a destruction by fire like there was by water.
தண்ணீரினால் அழித்தது போன்று அக்கினினாலான அழிவு இருக்க போகின்றது.
Friends, whatever you do, if you are a Christian and you've got God in your heart and you know that you've passed from death into life, you ought to be the happiest person in all the world.
நண்பர்களே, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இருப்பாரானால் நீங்கள் மரணத்தினின்று ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் உலகத்திலேயே மிக சந்தோஷமான நபராக இருக்க வேண்டும்.
The Holy Spirit in you, when the Bible says Jesus Christ is the same yesterday and forever.
பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கும். வேதம் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார்.
The denominations say, but we believe the miracles have passed.
என்று இருக்கும்போது ஸ்தாபனங்கள், ஆனால் நாங்களோ அற்புதங்கள் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று கூறுகிறது.
The Holy Spirit says, Amen. Jesus Christ is the same yesterday and forever. So be it.
ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ, ஆமென், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார், அப்படியே இருப்பதாக என்று கூறுவார்.
If the Bible said, repent, be baptized, every one of you in the name of Jesus Christ for the remission of sins, you shall receive the Holy Ghost.
வேதமானது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள்.
For the promises to you and your children, to the Gentiles, all as far off, as many as the Lord our God, as many as the Lord our God shall call.
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறுகிறது.
Not as many as the Methodist call, the Baptist call, but as many as the Lord our God shall call, shall receive this Holy Ghost and be baptized in the name of Jesus Christ.
பாப்டிஸ்டுகள் வரவழைக்கும் யாவருக்கும், மெத்தடிஸ்டுகள் வரவழைக்கும் யாவருக்கும் என்றல்ல, ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வார்கள்.
What the Bible says.
இதைத்தான் வேதம் கூறுகிறது.
When that strikes you, you say, Amen.
அது உங்களை சந்திக்கும் போது நீங்கள் ஆமேன் என்று கூறுவீர்கள்.
The church said, oh, don't make any difference.
சபை கூறுகிறது, ஓ, அது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது இல்லையே என்று.
But this Holy Spirit, you say, Amen to His word.
ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தைக்கு ஆமேன் என்று கூறுவார்.
Man shall not live by bread alone, but the word that proceedeth from the mouth of God.
மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
There you are.
அங்கேதான் காரியம்.
I want you to show me one scripture where every set of apple started the thing to go in now.
இந்த காரியங்கள் எல்லாம் தொடங்க ஒரு ஆப்பிள் காரணமாக இருந்ததென்று சொல்லப்பட்டிருக்கின்றதான ஒரு வேத வார்த்தையை காட்டுங்கள்.
I want you to show me that they eat apples.
அவர்கள் ஆப்பிள் சாப்பிட்டார்கள் என்று எனக்கு இருப்பதை காட்டுங்கள்.
I've showed you that where Cain thought the same thing and where his seed still thinks the same thing.
காயின் அதேவிதமாய்த்தான் நினைத்தான் என்பதை நான் உங்களுக்கு காட்டினேன். அவனுடைய வித்து இன்னமும் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறது.
But the spiritual revelation of God proves from the Bible that it was sexual intercourse between man and woman illegally.
ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய வெளிப்பாடோ அது ஆண் பெண் சரீர புணர்ச்சி என்று வேதத்தின் மூலமாக நிரூபிக்கிறது.
That's where your giants come from.
அங்கிருந்து தான் உங்கள் ராட்சதர்கள் வந்தார்கள்.
That's where your sin come from.
அங்கிருந்து தான் உங்களுடைய பாவம் வந்தது.
That's where your corruption come from.
அங்கிருந்து தான் உங்களுடைய அழிவு வந்தது.
That's where it's come down.
அங்கிருந்து தான் அது வந்து கொண்டிருக்கிறது.
And notice, and all this look, the serpent was twice as smart.
இப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கவனிப்பீர்களானால் சர்ப்பமானது இரட்டிப்பான சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கிறது.
His seed has always been twice as smart.
அதனுடைய வித்து எப்பொழுதும் இரட்டிப்பான சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கிறது.
I'd like to climb up on this pulpit and grab this microphone in my hand and stick my feet over the pulpit and say this.
நான் பிரசங்க பீடத்தில் ஏறி என் கையில் ஒரு பெருக்கியை பிடித்துக் கொண்டு பிரசங்க பீடத்தில் கால் ஊன்றி நின்று இதை கூற விரும்புகிறேன்.
And today, where is your great intellectuals?
இன்றைக்கு உங்களுடைய மகத்தான மேதைகள் எங்கே?
Your pastor that's gone down and got a lot of intellectual knowledge and he stands up, he's the pastor of the biggest churches there is in the country and so forth like that.
உங்களுடைய போதகர் அங்கே போய் அதிக புத்தி சாதுரியமான அறிவை பெற்றுக் கொண்டு வந்து பிரசங்கிக்க எழும்பி நிற்கிறார். அங்குள்ள பெரிய பெரிய சபைகளின் போதகராக அவர் இருக்கிறார்.
Where does the seed of the serpent stand?
சர்ப்பத்தின் வித்து எங்கே நிற்கும்?
In the smart, intelligent places like that, smart, shrewd scholars.
அரை போன்ற சாமர்த்தியமான நுண்ணறிவு உள்ள இடங்களில் தான் நிற்கும் சாமர்த்தியம் உள்ள அறிவு நிறைந்த மேதைகள்.
That's where he's at.
அங்கேதான் அவன் இருக்கிறான்.
That's where he lays.
அங்குதான் அவன் படுத்து கிடப்பான்.
Not by power, not by might, but by my spirit, saith the Lord.
வல்லத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
That's where you.
புரிகின்றதா? அங்கேதான் இருக்கிறார் உங்களுடையவர்.
You take a little brother standing on the corner crying his eyes out, maybe standing on there beating an old guitar, saying, brother, come find the Lord.
பின்னர் தெருக்கோடி நின்று கொண்டு ஒரு பழைய கிட்டாரை வாசித்துக் கொண்டு அழுது கண்ணீர் வடித்து கண் வீங்கினவனாய் சகோதரனே வாரும் கர்த்தரை கண்டடையும் என்று கூறிக்கொண்டிருக்கும் ஒரு சிறிய
சகோதரன்.
அவனை எடுத்துக் கொள்ளுங்கள், போதகர் அந்த பக்கமாக கடந்து போக. என்னுடைய சபையார் என்னை இந்நிலையில் பார்க்க விடமாட்டேன். ஏன் நானே இப்படிப்பட்டவர்களோடு சாவகாசம் வைக்க மாட்டேன்? லெடி, ஜானி, இன்னும் மற்றவர்களும் இப்படிப்பட்ட இடத்தில் என்னை காணும்படி
விடமாட்டேன்.
நீ போய் அப்படியே செய். பிசாசின் சந்தடியை எப்படி இருந்தாலும் நீ நித்திய அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாய். அது உண்மை. நான் அங்கே இன்னொரு வார்த்தையை சொல்லி இருக்கலாம், அதாவது வேசிப்பிள்ளை என்று. ஆனால் சரியாக அந்த நிலையில் தான் இருக்கிறது.
என்
பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில்
வரமாட்டான். என்னிடத்தில்
வருகிற யாவரையும் நான் கடைசி நாளில் எழுப்புவேன். ஒன்றும் எடுக்கப்பட்டு போவதில்லை. நான் அதை உடையவனாய் இருக்கிறேன். நானும் அதை காத்துக் கொள்வேன். இதை தவிர வேறு எந்த மனிதனாலும் அதை செய்ய முடியாது. எல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறது. நான் அதை செய்தேன் என்று உன்னால் கூற முடியாது. அவை எல்லாவற்றையும் செய்தது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. எனவே நான் ஒன்றையும் செய்யவில்லை. நான் செய்ய வேண்டியதா? எனக்கு ஒரு காரியமும் இல்லை, இருந்ததும் இல்லை. ஒரு காரியத்துக்கும் உனக்கு தகுதி கிடையாது. ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை செய்தார். ஒரு சிறு பகுதிக்காக உன்னுடைய விரலை திருப்ப கூட இல்லை. நான் ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் இதை செய்தேன் என்று நீங்கள் சொல்லவில்லை. அதற்கு அதனோடு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆரை செய்தது? தேவன் ஒருவரே, தேவனுடைய கிருபையே.
I'm sorry now, it ain't quite 11 o'clock, but I'm going to close anyhow. See?
நான் இப்பொழுது வருந்துகிறேன். இன்னும் 11 மணி ஆகவில்லை, இருப்பினும் நான் முடிக்கப் போகிறேன். புரிகின்றதா?
How many understands that the Bible speaks of these things to be the truth?
இந்த காரியங்கள் யாவும் உண்மை என்று வேதம் போதிக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்?
You Branham Tabernacle people especially.
விசேஷமாக பிரணாம் ஜபகூடாரத்தைச் சேர்ந்தவர்களே, உங்களை தான் கேட்கிறேன்.
Now that's just about 1/16 of what we teach and believe.
நாங்கள் போதிக்கிறதிலும் விசுவாசிக்கிறதிலும் அது 16ல் ஒரு பாகமே ஆகும்.
But remember, to you bystanders, I might say this, you people that doesn't come here as a member.
ஆனால் பார்க்க வந்திருக்கின்ற உங்களுக்கு அங்கத்தினரை போன்று இங்கே வராத உங்களுக்கு நான் இதை கூறுகிறேன் என்பதை நினைவிருக்கட்டும்.
The way we believe this, this is the Bible and the Bible is God's truth.
அதாவது இதுதான் வேதாகமம் என்றும் வேதாகமம் தேவனுடைய சத்தியமாய் இருக்கிறது என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதே.
And we believe that in the Old Testament now, they had a way of knowing what was the truth and what wasn't the truth.
பழைய ஏற்பாட்டில் எது சத்தியம் என்றும் எது சத்தியம் அல்லவென்றும் அறிந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு வழி உண்டா இருந்ததென்று நாம் விசுவாசிக்கிறோம்.
Now we all know that they had the written law.
அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமும் இருந்ததென்று நாம் யாவரும் அறிவோம்.
How many knows that?
எத்தனை பேர்களுக்கு தெரியும்?
The law, the commandments, is in the ark and so forth. All right, and the law and the commandments.
கற்பனைகள் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்தது. கற்பனைகளின் பேரில் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது.
So thou shalt commit adultery. Everyone commits adultery, stone. See?
அதாவது விபசாரம் செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்கிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது போன்றது. புரிகின்றதா?
That was the commandment and the law on the commandment.
அதுதான் கற்பனையும் கற்பனையின் பேரில் உள்ள நியாய பிரமாணமும் ஆகும்.
Now the ark was sitting like this. The commandments was down in there and the laws of the commandments was in the pockets on the side of the ark.
உடன்படிக்கை பெட்டி இந்த விதமாக வைக்கப்பட்டிருந்தது. கற்பனைகள் கீழே அதற்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. நியாய பிரமாணங்கள் அந்த பெட்டியின் பக்கவாட்டில் உள்ள பைகளில் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் விபச்சார கூட்டத்தோடு அங்கே கொண்டு வரப்படும் போது அவர்கள் அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து வாசித்து அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்போது அவர்கள் அவரை வெளியே கொண்டு போய் கல் எறிந்து கொண்டு போடுவார்கள்.
That's what the law was on the commandment.
அதுதான் கற்பனையின் பேரிலான நியாய பிரமாணமாகும்.
Now, they had two more ways to know. There's always three as a confirmation.
அதை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கும் இன்னும் இரண்டு விதமான வழிகள் இருந்தது.
They had another way of knowing, and that was either by a prophet or a dreamer.
ஒரு உறுதிப்படுத்தல் என்பதாக அங்கே எப்பொழுதும் மூன்று இருக்கும். அதை அவர்கள் அறிந்து கொள்ள இன்னொரு வழி உண்டு. அதாவது ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு சொப்பனக்காரன் மூலமாக அதை அறிந்து கொள்வார்கள்.
How many knows that?
எத்தனை பேருக்கு அது தெரியும்?
If there be one among you who is spiritual or prophet, I the Lord will make myself known to him in dreams and speak to him in visions. That's right.
உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். அது உண்மை.
Now, he is prophesying.
இப்பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசனம் உரைப்பவன்.
Now, if a man come around and said, "Oh, hallelujah, I got it. I'm prophesying now in the name of the Lord. I've got the revelation."
ஒரு மனிதன் வந்து, ஓ அல்லேலூயா, எனக்கு அது கிடைத்து விட்டது, இப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், எனக்கு வெளிப்பாடு கிடைத்து விட்டது என்று கூறுவானால்,
They didn't let that go like that, like you people do.
நீங்கள் செய்கிறது போன்று அந்த காரியத்தை அப்படியாய் போகும்படி அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள்.
They examine that by God first.
முதலாவதாக அவர்கள் தேவனை கொண்டு அதை பரிசோதித்து பார்ப்பார்கள்.
Now on Aaron's breastplate, they had what they called the Urim Thummim.
ஆரோரின் மார்பதக்கத்தில் ஊரியும் தும்மியும் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றை அவர்கள் உடையவளாய்
இருந்தார்கள்.
எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள்? அது என்ன?
It was a 12 stone, 6 on each side of the 12 patriarchs. Jasper, Julian, so forth and on down the 12 stones.
அவைகள் 12 கற்களால் வரிசைக்கு 6 கற்களாக 2 வரிசை பதிக்கப்பட்டிருந்தது. 12 கோத்திரங்களில் யூதா கோத்திரத்துக்கு அடையாளமாய் இருந்தது. எஸ்பி வஜ்ர கல்லும் இது போன்று 12 கற்களை கொண்டதா இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் இந்த தீர்க்க தரிசியோ அல்லது சொப்பனக்காரனோ அவனை அங்கே கூட்டிக் கொண்டு போய் அந்த மார்பதக்கத்தை தொங்க வைத்து அதன் முன்பாக அவனை நிறுத்தி, இப்பொழுது தீர்க்க தரிசனம் என்னவென்று சொல் என்பார்கள்.
The Lord spoke to me and said certain things.
கர்த்தர் என்னிடத்தில் பேசி இன்னென்ன காரியத்தை கூறினார் என்பார்கள்.
No matter how real it seemed, it might sound like it's just perfectly the truth.
அது எவ்வளவு தான் தத்துரூபமாய் காணப்பட்டாலும் சரி, அப்படியே பரிபூர்ணமாய் சத்தியம் என்பது போல் காணப்பட்டாலும் சரி.
But if them lights didn't come together and make a rainbow color across there, the Urim Thummim, them lights conglomerating together, the supernatural working, confirming.
ஆனால் அந்த ஊரும் தும்மியும் உள்ள கற்கள் யாவும் அதன் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து அவையாவும் இயற்கைக்கு மேம்பட்ட விதமாய் ஒன்றாய் ஒருமிக்க கலந்து ஒரு வான வில்லின் நிறம் அங்கே உண்டாக அதை உறுதிப்படுத்த வேண்டும்.
See, God's always confirmed His word.
பாருங்கள், தேவன் தம்முடைய வார்த்தையை எப்பொழுதும் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். புரிகின்றதா?
And that supernatural light didn't flicker on there. Then I don't care how real it seemed, it was wrong.
அந்த இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி அங்கே பிரகாசிக்கவில்லை என்றால் அப்போது அது எவ்வளவுதான் சத்தியமாய் காணப்பட்டிருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை, அது தவறானது.
If a dreamer said, I dreamed a dream, and this dream said that Israel should move and go to a certain place called the Syrians are going to come in on this side and besiege it.
ஒரு சொப்பனக்காரன் நான் ஒரு சொப்பன கண்டேன், அந்த சொப்பனம் இஸ்ரவேலில் புறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டும் ஏனென்றால் சீரியர்கள் இந்த பக்கமாக வந்து வளைத்துக் கொள்ள போகிறார்கள் என்று கூறுகிறது என்று சொல்வானால், அவர்கள் அந்த சொப்பனக்காரனை அங்கே கொண்டு போய் அதை கூறும்படி சொல்வார்கள். அப்பொழுது அந்த ஒளி அவைகளில் பிரகாசிக்கவில்லை என்றால் அது எப்படியாய் காணப்பட்டாலும் சரி, அது தவறையாகும். சீரியர்கள் ஏற்கனவே அங்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த சொப்பனமானது தவறானதே போகும். இல்லை ஐயா, அவைகள் முற்றிலுமாக ஊரும் தும்மினால் நிரூபிக்கப்பட்டாக வேண்டும். அந்த பழைய ஆசாரியத்துவம் போய்விட்டதென்றும் அது நீக்கப்பட்டதென்றும் ஊரீமும் தும்மியும் அதனோடு கூட அதனோட போய்விட்டது என்றும் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நமக்கு தெரியும் அல்லவா?
And the new priesthood was coming in.
புதிய ஆசாரியத்துவம் உள் வந்து விட்டது.
What do we have a Urim and Thummim today?
என்ன நமக்கு ஒரு ஊரீம் தும்மியும் இருக்கிறதா?
Yes sir, God's word. Yes sir. This is it.
ஆமையா, தேவனுடைய வார்த்தை இதுதான் அது.
If any man has any kind of a revelation or speaks anything or any doctrine that's not according and cooperating with this Bible throughout the entire scripture, he's wrong.
எந்த மனிதனுக்காவது எந்த விதமான வெளிப்படுத்தலோ அல்லது எதையாவது கூறுவதாக இருந்தாலும் அல்லது வேதத்தோடு ஒவ்வி பெறாத வேதத்தின் ஊடாக முழுவதுமாய் ஒவ்வாத எந்த உபதேசமாய் இருந்தாலும் சரி, அவன் கூறுவது தவறாகும்.
I don't care what denomination he is, how good he is, how smart he is, how educated he is, he's wrong.
அவன் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு தான் கற்றவனாக இருந்தாலும் சரி, அவன் கூறுவது தவறானதாகும்.
When any man tells you these things that we've taught here in the church now and tells you that if you're sprinkled it's all right, he's told you a lie.
இந்த சபையில் நான் போதிக்கின்ற காரியங்களை ஒரு மனிதன் உங்களிடம் கூறி தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றால் அதனால் ஒன்றுமில்லை என்று கூறுவானால் அவன் ஒரு பொய்யை உங்களிடம்
கூறியிருக்கிறான்.
அது ஊரின் தும்மியின் மேல் பிரகாசிக்காது. தெளிப்பு ஞானஸ்தானம் பரவாயில்லை என்று அவன் உங்களிடத்தில் கூறும் போது அவன் ஒரு பொய்யைத்தான் உங்களிடம்
கூறியிருக்கிறான்.
அவன் பிதாக்குமான் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறுவது சரிதான் என்று கூறுவான் ஆனால் அவன் உங்களிடம் ஒரு பொய்யை
கூறியிருக்கிறான்.
அற்புதங்கள் நாட்கள் கடந்து விட்டது என்று அவன் கூறுவானால் அவன் ஒரு பொய்யை உங்களிடம்
கூறியிருக்கிறான்.
ஒரு ஸ்திரீயானவர் பிரசங்கிப்பது சரிதான் என்று அவன் கூறுவானால் அவன் ஒரு பொய்யை உங்களிடம்
கூறியிருக்கிறான்.
நீங்கள் போய் உங்கள் தாபனத்தோடு ஒட்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுவானால் அவன் உங்களிடம் ஒரு பொய்யை
கூறியிருக்கிறான்.
அவை ஊரீம் தும்மீமின் மேல் பிரகாசிக்காது. இப்படியாக டஜன் கணக்கான காரியங்கள் அந்த பழைய மகா அபேசியிடமிருந்து வெளிவந்து இங்கு வந்துவிட்டது. அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் நாங்கள் தாபனங்களிடமிருந்து விலகியிருக்கிறோம். அந்த ஸ்தாபனங்களில் இருக்கின்ற சகோதரர்களையும் சகோதரிகளையும் நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் நீங்கள் போய் நான் ஒரு மெத்தடிஸ்ட், உன்னை ஒரு கிறிஸ்தவனாக்க எனக்கு ஆக்கிக் கொள்கிறேன் என்று
கூறிக்கொள்ளாதேயுங்கள்.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறீர்கள்.
You don't have to be Methodist or Baptist. You don't have to be neither one. You just have to be born of the Spirit of God.
நீங்கள் ஒரு மெத்தடிஸ்டாகவோ அல்லது பாப்டிஸ்டாகவோ இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் எதையும் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
On these basis, if anybody here wants to cooperate and come into the fellowship of this worship and wants to be immersed, baptized in the name of Jesus Christ, here's the pool.
இந்த அடிப்படையின் கீழ் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இந்த ஆராதனையின் ஐக்கியத்திற்குள் வர விரும்புகிறவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள விரும்புகிறவர்கள் யாரேனும் இருப்பீர்களாயின் இதோ இருக்கிறது ஞானஸ்தான தொட்டி. இன்னும் சிறிது நேரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கப் போகிறார்கள்.
If there's any man here, anybody wants to come in any other way, we're here. That's right.
யாரேனும் இருப்பீர்களாயின் அநேகர் இங்கே இருக்கிறார்கள். யாராவது வேறு எந்த வழியிலாவது வர இருக்கிறீர்களா? நாங்கள் இங்கே இருக்கிறோம், அது உண்மை.
Now we don't have any membership. You just come here to this church.
எங்களுக்கு அங்கத்தினர்கள் கிடையாது, இந்த சபைக்கு வருகிறோம்.
We believe that Christ is in the Methodist church, the Baptist church, the Presbyterian church.
மெத்தடிஸ்ட் சபை, பாப்டிஸ்ட் சபை, பிரஸ்பிடேரியன் சபைகளில் கிறிஸ்து இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
He's got members in every one of them.
அவருக்கு ஒவ்வொரு சபையிலும் அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள்.
And what's lacking today is false prophecy, bringing those things out, the teaching of those churches, which is absolutely contrary to the Bible.
இன்றைக்கு குறைச்சலாய் காணப்படுகிறது என்னவென்றால், அந்த காரியங்களை எல்லாம், அந்த சபைகளின் உபதேசங்களை எல்லாம் கள்ள தீர்க்க தரிசனங்கள் வெளிக்கொண்டு வருகிறது. அவைகள் வேதத்துக்கு முற்றிலும் முரணாயிருக்கிறது.
Now somebody made that plain to me. I'd certainly get myself out of even the spirit of God in me to search that Bible out and come and make it right.
யாராயினும் அதை அவ்வளவு தெளிவாக எனக்கு விளக்கி காட்டியிருந்தால், தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நான் நிச்சயமாக போய் வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்து வந்து நான் என்னை சரி செய்து கொண்டிருப்பேன்.
If I just walked up and shook hands with the preacher, put my name on the book, and still had hatred and malice in my heart.
நான் நேராக போய் பொதுவுடன் கை குலுக்கி என்னுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்துவிட்டு இருதயத்தில் இன்னமும் பகையும் பொறாமையும் கொண்டவனாய்,
still had envy and strife and still disbelieved in Jesus Christ to be the great healer and so forth like that, I'd go get straightened up with God right quick. Now I sure believe I would.
இன்னமும் குரோதமும் வெறுப்பும் உடையவனாய், இன்னும் இயேசு கிறிஸ்து மகத்தான சுகமளிப்பவர் முதலான காரியங்களை அவ்விசுவாசிக்கிறவனாய் இருந்தால், நான் அப்பொழுதே என்னை தேவனோடு சரி செய்து கொள்வேன். நான் அப்படி செய்வேன் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். அதை குறித்து நான் உத்தமமாய் இருப்பேன். நான் போய் தேவனுடன் சரி செய்து
கொள்வேன்.
நான் ஒரு பாப்டிஸ்ட் அல்லது ஒரு மெத்தடிஸ்ட் என்ற காரணத்தினால் அதையே நான் பற்றிக் கொண்டிருப்பேனேயானால், நான் போய் கிறிஸ்துவத்தை இருதயத்துக்குள் ஆக்கிக் கொள்வேன்.
Yes,
நான் அதை செய்வேன். ஆமையா.
Remember, the coming revival, which will begin the Lord willing this coming Wednesday night, is upon these bases.
இப்பொழுது நடக்க இருக்கும் எழுப்புதல் கூட்டங்கள் நினைவில் வையுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அது வருகின்ற புதன் இரவு இந்த அடிப்படையின் கீழ் இருக்கும்.
Listen, friends, there is a true and living God. That's right.
நண்பர்களை கவனியுங்கள், உண்மையானதும் ஜீவிக்கின்றதுமான ஒரு தேவன் இருக்கிறார். அது சரியே.
Jesus Christ is the Son of God.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார்.
The Holy Spirit is in the church today.
பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபைக்குள்ளாக இருக்கின்றார்.
Now if I just had somebody to tell me that, I'd have a right to doubt it.
அதை எனக்கு எடுத்து கூறத்தக்கதாக யாராவது எனக்கு இருந்தால், அதை சந்தேகிக்க எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது.
Listen, one day, Hunter, as a little boy, I was standing under a tree. I seen him. I heard him.
ஆனால் கவனியுங்கள், ஒரு நாள் அக்கறையில் ஒரு சிறு பையனாய் நான் ஒரு மரத்தின் கீழ் நின்று கொண்டு நான் அவரை பார்த்தேன். நான் அவர் பேசுவதை காதால் கேட்டேன்.
அவர்
என்னிடத்தில், அந்த கெட்ட ஸ்திரீகளிடத்தில் இருந்து விலகியிரு, சிகரெட்டுகளில் இருந்து விலகியிரு,
கீப் அவே ஃப்ரம் கர்சிங், ட்ரிங்கிங் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், ஐ காட் எ வொர்க் ஃபார் யூ வென் யூ கெட் ஓல்டர்,
சபிப்பது குடிப்பது போன்ற எல்லா கெட்ட காரியங்களிலும் இருந்து விலகியிரு, உனக்கு வயது வந்ததும் நீ செய்யத்தக்கதான ஒரு வேலை உனக்கு என்னிடத்தில் இருக்கிறது என்றார்.
I know he's a real living God that copes with his word.
அவரோடு உண்மையான அவருடைய வார்த்தையோடு இசைந்திருக்கின்ற ஒரு தேவன் என்று எனக்கு தெரியும். நான் சிறிது பெரியவனான போது எப்படியாய் அவர் என்னை சந்தித்தார், எப்படியாய் அவர் என்னிடம் பேசினார். பத்தியறிகின்ற புதரை போன்றும் அங்கே அக்கறையில் அசையும் அந்த அக்கினியை போன்றும் நான் அவரை அக்கறையில்
கண்டேன். அவர் என்னிடம்
பேசி, நான் அதன்படியாகவே என்ன சம்பவிக்கப் போகிறது என்று உங்களிடம் கூறி, ஒவ்வொரு முறையும் அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு பரிபூர்ணமாக காரியங்கள் சம்பவிக்க நான் கண்டிருக்கிறேன்.
The same one that says those perfected things like that is the same one who inspires me to teach this Bible just the way I teach it. That's right.
அதே போன்ற பரிபூர்ணப்பட்ட காரியங்களை கூறின அதே தேவனானவர் நான் போதிக்கின்ற விதமாய் வேதத்தை உங்களுக்கு போதிக்க அவரே என்னை ஊக்குவித்து ஏவுகிறார். அது சரியே.
So it comes from God.
எனவே அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது.
To me, it's God Almighty. And he's the same yesterday, today and forever.
என்னை பொறுத்தவரையில் அது சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
Jesus said, I come from the Father and I go to the Father.
இயேசு சொன்னார், நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், பிதாவினிடத்திற்கு திரும்பி போகிறேன் என்று.
When he was come, when he was God in the wilderness, he was a burning light.
அவர் வனாந்திரத்திலே தேவனாய் இருந்தபோது அவர் பற்றி எரிகிற வெளிச்சமாய் இருந்தார்.
How many knows that?
எத்தனை பேருக்கு அது தெரியும்?
He was a burning light, pillar of fire.
அவர் ஒரு பற்றி எரிகிற வெளிச்சமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்தார்.
And he come here on earth, and he said, I come from the Father and I come from God and I go back to God.
அவர் இங்கே பூமியினில் வந்து, நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் தேவனிடத்திற்கு திரும்பி போகிறேன் என்று அவர் கூறினார்.
When he died, buried, rose again, and Paul on his road to Damascus met him again. What was he?
அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர்த்த போது, பவுல் தமஸ்குவுக்கு போகும் வழியிலே அவர் சந்தித்த போது அவர் என்னவாயிருந்தார்? அவர் இன்னமும் ஒரு அக்னி ஸ்தம்பமாயிருந்தார். ஆமையா. அவர் இந்த பூமியில் இருந்த போது என்ன செய்தார்? அவர் பவுலை சந்தித்த போது என்ன செய்தார்? அவர் அவனை எப்படி அனுப்பினார்?
Told him what to do.
அவன் எவ்வாறு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனத்திற்கு அவர் அவனை அனுப்பினார். அவன் பவுலின் மேல் கைகளை வைத்தான், அவன் சொஸ்தமானான், அவன் ஒரு தரிசனம் கண்டதாக அவன்
சொன்னான்.
அதே இயேசு தான் இன்றைக்கு இங்கே இருந்து கொண்டு அதே காரியங்களை செய்து கொண்டு அவர் இன்னமும் அதே அக்னி ஸ்தம்பமாயிருக்கிறார்.
Teaching the same thing and confirming it by his word and by signs and wonders.
அதே காரியங்களை போதித்துக் கொண்டு அதை அவருடைய வார்த்தையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
I'm so glad to be a Christian. I don't know what to do.
நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்காக மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை.
I'm glad that you are a Christian.
நீங்களும் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால் நான் சந்தோஷப்படுகிறேன்.
You tabernacle here. I told you. We're going to change the name of this.
இந்த ஜெபக்கூடாரத்தில் இருக்கிற உங்களிடத்தில் நான் இதன் பெயரை மாற்ற வேண்டும் என்று கூறினேன்.
It's not right for it to be Branham Tabernacle. That's just a man. See?
Branham ஜெபக்கூடாரம் என்ற பெயரை வைத்திருப்பது சரியில்லை. அது ஒரு சாதாரண மனிதனின் பெயர். பாருங்கள்.
We're going to change the name of it. Make it some other name. We'll get on that after a while.
நாம் அந்த பெயரை மாற்றப் போகிறோம். அதை வேற ஏதாவது பெயராக ஆக்கப் போகிறோம். கொஞ்சம் கழித்து அதை பற்றி பார்ப்போம்.
I just want to be a church of the living God.
அது ஒரு ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I don't want Methodist, Baptist, Presbyterian, Pentecostal.
Methodist, Baptist, Presbyterian, Pentecost ஆக இருக்க நான் விரும்பவில்லை.
All those people I love with all my heart.
அந்த ஜனங்கள் யாவரையும் நான் என் முழு இருதயத்தோடும் நேசிக்கிறேன்.
I don't know which one's which. I can't tell you. I just have to preach the word.
எது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. என்னால் சொல்ல முடியாது. நான் வார்த்தையை பிரசங்கித்தாக வேண்டும்.
I cast the net and pull it in.
நான் வலையை விரித்து போட்டு அதை உள்ளே இழுக்கிறேன்.
There's frogs and there's water spiders and snakes and there's some fish too.
அங்கே அதில் தவளைகளும் தண்ணீர் சிலந்திகளும் பாம்புகளும் மீன்களும் கூட இருக்கிறது.
That's up to God to decide that.
அதை தீர்மானிக்க வேண்டியது தேவனை பொறுத்ததாக இருக்கிறது.
I just pull the net. Just preach the word and pull it in and say, here they are, Lord, all around the altar. You know your own. You've read them since the foundation.
நான் வலையை மட்டும் போடுவேன், வார்த்தையை மட்டும் பிரசங்கிப்பேன், அதை உள்ளே இழுப்பேன். இதோ அவர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, பீடத்தை சுற்றி நிற்கிறார்கள். உமக்கு சொந்தமானவர்களை நீர் அறிவீர், அவர்களை அஸ்திபாரம் முதல் கொண்டு அறிவீர்.
அது என்ன
என்று எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும். எனவே கர்த்தாவே, அது உம்மை பொறுத்தது.
That's best I can do. I'll go over here and sing somewhere else and get another group in. That's all I can do. All right.
எவ்வளவு சிறப்பாகத்தான் என்னால் செய்ய முடியும். நான் அங்கே போய் வலையை வீசுவேன், வேற எங்காவது போய் வலையை வீசி இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவேன். என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் அவ்வளவு தான். சரி.
Oh, I feel like traveling. Oh, I feel like traveling. Oh, my heavenly home is bright and fair, and I feel like traveling. Oh, I remember, anybody wants the appointments, just call Mr. Mercer here, Butler 21519. We'd be glad to see you.
இப்பொழுது நினைவில் வையுங்கள், என்னுடன் யாருக்காவது முன்னேற்பாடு செய்து கொள்ள விருப்பமானால் இங்கே தொலைபேசியில் திரு மெர்சியரை அணுகவும் அல்லது பட்லர் 2-1519 எண்ணில் தொடர்பு கொள்ளவும். உங்களை காண்பதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்கும்.
If your loved ones come in, have to hurry out during the time of the revival.
உங்களுடைய அருமையானவர்கள் உள்ளே வந்திருப்பார்களாயின் எழுப்புதலின் நேரத்தில் அவசரமாய் வெளியே போக வேண்டியிருக்கும்.
I'm going from tonight to go to myself and be gone for 2 days now to myself.
இன்றிரவு நான் போகிறேன், 2 நாட்களுக்கு நானும் கூட போய்விட போகிறேன்.
I just get in there and go to study like this. Lord, you're near me. I know you're here.
அங்கு நான் போய் வேதத்திலிருந்து இதை எடுத்து வாசித்தேன். கர்த்தாவே, நீர் என் அருகில் இருக்கிறீர், நீர் இங்கே இருக்கிறீர் என்று நான் அறிவேன்.
Your word said you draw nigh to them that draw nigh to you.
உம்மிடத்தில் நெருங்கி வருகிறவர்களிடத்தில் நீர் நெருங்கி வருவீர் என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது.
I keep praying and watching till I see that pillar of fire begin to move. I know it's ready then.
அக்கினி ஸ்தம்பமானது அசைவதை நான் காணுமட்டாய் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டும் கவனித்துக் கொண்டும் இருப்பேன். அப்பொழுது அது ஆயத்தமாய் உள்ளதென்று நான் அறிந்து கொள்வேன்.
And I walk into the platform for the healing service to pray and to do all I can to help the sick and afflicted.
பின்னர் நான் சுகமளிக்கும் ஆராதனைக்காக ஜெபிக்கவும் வியாதியாய் உள்ளவர்களுக்கு அவதிப்படுகிறவர்களுக்கும் என்னால் இன்று உதவி செய்யவும் வருவேன். நான் நடந்து மேடைக்கு வருவேன்.
We appreciate all your kindness now.
உம்முடைய தயவுகள் யாவற்றையும் நாங்கள் பாராட்டுகிறோம்.
And when you come, come believing and we're expecting to have a great meeting.
நீங்கள் வரும்போது விசுவாசித்துக் கொண்டே வாருங்கள். நாம் ஒரு மகத்தான கூட்டத்தை எதிர்நோக்கிறவர்களாயிருக்கிறோம். சகோதரன் ஜெஃபரிஸ் இன்றிரவு இங்கே இருக்கிறாரா?
சகோதரன்
ஜெஃபரிஸையும் அவருடைய ஊழியத்தையும் நாங்கள் பாராட்ட விரும்புகிறோம். அவர் மீண்டும் தீவுகளுக்கு போய்விட்டார் என்று நான்
யூகிக்கிறேன்.
சகோதரன் சகோதரி ரைட் அவர்களையும் மற்றும் அநேகரை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி உறுகிறேன்.
I seen Attorney Robinson here a while ago. I wanted to compliment him on his message he had the other day.
சற்று முன்பதாக நான் வழக்கறிஞர் ராபர்ட்சனை பார்த்தோம். கொஞ்சம் முன்பு உள்ளே வந்தார். அந்த ஒரு நாள் அவர் கொடுத்த செய்திக்கு ஒரு பாராட்டுதலை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை கொடுத்தது யார் என்று ஒருவரும் கூறவில்லை. எனக்கு வெட்கமாக இருந்தது. தீர்க்க தரிசனத்தின் பேரில் இன்றிரவு நான் பேசிக் கொண்டிருந்த செய்தியை போன்றதான ஒரு செய்தியை அவர் கொடுத்தார்.
Then there was another minister here this morning, last night, Brother Smith from the Methodist Church, from the Church of God over here.
அப்படியாக இன்று காலையில் அல்லது கடந்த இரவு இங்கே இன்னொரு ஊழியக்காரன் இருந்தார். மெத்தடிஸ்டோ அல்லது சர்ச் ஆஃப் காட் சபையிலிருந்து வந்த ஒரு சகோதரன் ஸ்மித் இங்கே இருந்தார். இன்றிரவு அவர் இங்கே இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது.
If you ever stand up in this pulpit and look back that way, it's kind of hard to tell. It's flat, you see. You can't tell.
இந்த பீடத்தன்னை நின்று கொண்டு நோக்கி பார்க்க எப்போதாவது முடிந்தால் அப்போது தெரியும். இங்கிருந்து ஆளை பார்த்து சொல்வது என்பது கடினமானது என்பது பாருங்கள், உங்களால் சொல்ல முடியாது. சகோதரன் ஸ்மித், நீர் இங்கு எங்காவது இருப்பீரானால் நாங்கள் உங்களை பாராட்டுகிறோம். இங்கே நேராக உட்கார்ந்திருக்கின்ற இந்த சிறிய சகோதரன் ஜார்ஜாவிலிருந்து வந்தவர் அல்லவா? சகோதரன் காலின்ஸ் பக்கத்தில் அமர்ந்திருப்பவர். இன்றிரவு மீண்டுமா இங்கே சகோதரனே உங்களை காண மகிழ்ச்சியாயிருக்கிறோம். எஞ்சியுள்ள உங்கள் யாவரையும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் அறிவீர்கள். அந்த சமயம் அந்த பெண்ணுக்காக ஜெபிக்க சென்ற சகோதரனும் சகோதரியும் இவர்களும் நினைக்கிறேன். இங்கே ஒரு மருத்துவர் அமர்ந்திருக்கிறார். வைத்தியரே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.
Now, please don't feel offended at me, you ministers and brethren, because the way I strictly drive this in just as hard as I can.
போதகர்களே, சகோதரர்களே, என் மீது கோபம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் என்னால் முடிந்தவரை இதை ஆணித்தரமாய் உங்களுக்குள் ஏற்ற நான் அப்படி கூறினேன்.
This is our tabernacle. This is what we stand for. And we want to lay it right on that word and shake them with it.
இது எங்களுடைய ஜெப கூடாரம். இதற்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நேராக அந்த வார்த்தையின் மேல் வைத்து அதனோடு சேர்த்து அதை கொலுக்க விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் வரிசையை விட்டு விலக நேர்ந்தால் நாங்கள் திரும்பி வந்து உங்களுக்கு தான் நன்றாக தெரியுமே, அது வெளிநாடாவில் இருக்கிறது என்று கூறுவோம். புரிகின்றதா? அங்கேதான் காரியம். இதோ அது வெளிநாடாவில் இருக்கிறது. நாங்கள் கூற வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது.
But you got that much, you stay right with that and we'll get the rest of it after a while.
ஆனால் உங்களிடத்தில் இவ்வளவு தான் இருக்கிறது, நீங்கள் அதனோடு கூட தரித்திருங்கள். கொஞ்சம் கழித்து நாங்கள் எஞ்சியுள்ள யாவற்றையும் பார்ப்போம். கொஞ்ச நேரம் மீதியுள்ளதை பார்ப்போம். தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதன் சொன்னது போன்று அது மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது
என்றானாம்.
எனவே இன்னும் அதிகமானவைகள் வந்து கொண்டிருக்கின்றது. கர்த்தர் உங்களை மிகவும் நன்றாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஞானஸ்தான ஆராதனை இருக்க போகின்றது சகோதரன் நெவில், அது
சரிதானே?
இப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியா யாராவது இருக்கிறார்களா? நீங்கள் யார் என்பதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. ஞானஸ்தானம் கொடுக்கும்படியா நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி
காட்டுங்கள்.
யாரோ ஒருவர், இதோ ஒரு அம்மாள்
இருக்கிறாள்.
வேறு யாராவது இருக்கிறீர்களா? ஆண்கள் பெண்கள் இருப்பார்களுக்கும் எங்களிடத்தில் மாற்று வஸ்திரங்கள்
இருக்கின்றன.
பாப்டிஸ்ட் சபையை விட்டு விலகுங்கள், மெத்தடிஸ்ட் சபையை விட்டு விலகுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு கூறுகிறதில்லை. நாங்கள் அப்படி சொல்லுகிறதும் இல்லை.
You go right back to your church.
நீங்கள் திரும்பி நேராக உங்கள் சபைக்கே போய்விடுங்கள்.
But if you haven't been baptized according to the scripture in the name of the Lord Jesus.
வேத வார்த்தையின்படியாய் நீங்கள் இன்னும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால்,
not in the name of Jesus only now, in the name of the Lord Jesus Christ. That's the scripture. You're baptized wrong.
இயேசுவின் நாமத்தினால் மட்டும் ஞானஸ்தானம் அல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அதுதான் வேத வார்த்தை. அப்படியா இல்லை என்றால் உங்கள் ஞானஸ்தானம் தவறாக இருக்கும்.
நான்
ஆட்டண்டையில் வரும் வேளையிலே எனக்கு தொல்லைகள் வேண்டாம். நான் பயணச்சீட்டை வைத்திருக்கின்ற பொழுது நான் அறிந்துள்ள விதமாக எல்லா காரியங்களும் அவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த சமயத்தில் நான் உள்ளே ஏறிவிட வேண்டும். நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை
கூறுகிறேன்.
உங்கள் சபைக்கு திரும்பி போங்கள். அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள காரியமாகும். என்னால் சொல்லக்கூடியதெல்லாம் அவ்வளவு தான்.
But no one in the scripture was ever baptized in any other way but the name of the Lord Jesus Christ.
வேத வார்த்தைகளில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று வேறு எந்த விதத்திலும் எவரும் ஞானஸ்தானம் பெற்றதாக இல்லை.
And those who were baptized was commanded by St. Paul, who said if an angel preached anything else, let him be accursed.
ஆண்டவிடமாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒரு தூதன் வந்து வேறதையாகிலும் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்ற கூறின பரிசுத்த பவுலினால்
commanded them to come and be re-baptized again in the name of the Lord Jesus Christ.
அவர்கள் திரும்பவுமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் பரிசுத்த பவுலினால் கட்டளையிடப்பட்டார்கள்.
And he did it.
அது உண்மையே. அவன் அதை செய்தான்.
What he did, he commissioned us to do, that what we'll do, God willing.
அவன் என்ன செய்தானோ அதையே நாமும் செய்யும்படியாய் அவன் கட்டளை கொடுத்தான். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதையே செய்வோம்.
We believe in feet washing, we believe in communion.
நாங்கள் பாதங்களை கழுவுவதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாங்கள் ராபோஜனத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்.
We believe in the second coming of Christ, the visible corporal body of the Lord, not spirit, but the corporal body of the Lord Jesus coming again in glory.
நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆவியாக அல்ல, ஆனால் காணக்கூடிய ஒரு சரீரத்தோடு வருகிறார். மீண்டும் மகிமையில் அந்த சரீரத்தோடு வருகிறார் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்.
We believe in the physical resurrection of the dead to receive a body not old and wrinkled as we go into the grave, but a new one in this very blessed youth to live forever.
ஒரு சரீரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு சரீர பிரகாரமான மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாம் குடிக்கப் போவது போன்றதான ஒரு சுருக்கம் விழுந்த சரீரத்தை அல்ல, ஆனால் ஒரு புதிய சரீரத்தை வாலிபத்தின் மாட்சிமையில் என்றென்றைக்குமா ஜீவிக்க பெற்றுக் கொள்வோம். ஆத்மாவின் முற்றிலுமான அழிவில்லாத தன்மையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரே ஒரு விதமான நித்திய ஜீவன் மட்டுமே இருக்கின்றது, அதாவது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும் ஜீவன் மட்டுமே இருக்கின்றது என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். அது சரியே. ஆகையினால் ஒரு நித்திய தண்டனையின் பேரில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது.
We believe in a hell fire brimstone burning, but we don't believe it burns forever. If it does, you got eternal life.
நரக அக்கினி, அக்கினியும் கண்டகமான கடல் இவைகளை நம்புகிறோம். ஆனால் அது எண்டெண்டிக்குமா எரிந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கவில்லை. அப்படி எரிந்தால் அதிலும் நித்திய ஜீவன் இருக்கிறதாகும். ஒரே ஒரு விதமான நித்திய ஜீவன் தான் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது சரியே.
You'll be burnt maybe for a million years, 10 million years, I don't know. But you can't have eternal life. You can't burn forever.
நீங்கள் எரிக்கப்படுவீர்கள். ஒரு கால் 10 லட்சம் வருஷங்களுக்கு இருக்கலாம், 1 கோடி வருஷங்களுக்காக இருக்கலாம், எவ்வளவு காலம் என்று தெரியாது. ஆனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்காது. என்றென்றைக்குமாய் எரிய போவதும் இல்லை.
You can burn forever, but not eternal.
நீங்கள் சதா காலங்களாய் எரிக்கப்படலாம், ஆனால் நித்திய காலமாக அல்ல.
There's a difference between eternal and forever.
சதா காலத்துக்கும் நித்திய காலத்துக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது.
Forever is forever and forever. Conjunction means a space of time.
சதா காலம் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கால வரம் உண்டு.
But eternal, you do not have eternal punishment.
ஆனால் நித்திய காலம், உங்களுக்கு நித்திய கால தண்டனை கிடையாது.
You have eternal life because there's only one form of eternal life.
உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் ஒரே ஒரு விதமான நித்திய ஜீவன் தான் இருக்கிறது.
And he that has eternal life lives in the blessed of God forever.
நித்திய ஜீவனை உடையவன் ஜீவிக்கிறான், தேவனாலும் என்றென்றைக்குமாய்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்.
பாவம் செய்கிற ஆத்மா என்ன? அது உண்மை. அப்படியானால் அதற்கு நித்திய ஜீவன் கிடையாது, நிச்சயமாக. அதற்குரிய தண்டனை அதற்குண்டு, ஆனால் நித்திய ஜீவன் கிடையாது. எனவே நீங்கள் பாருங்கள், போதிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் பின்னால் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சகோதரி அங்கே உள்ளே போகையிலே இப்பொழுது நாம் அந்த பழைய பாடலை பாடுவோமாக. நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கின்ற இந்த அம்மாளும், ரோசல்லா, அது உன்னுடைய தாயாரா?
Well, bless your heart.
தேவனுடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக.
Glad to see you, sister, do that. That's very fine.
சகோதரியே, நீங்கள் அதை செய்ய காண்பது மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. அது மிகவும் அருமையாயிருக்கிறது.
Rosella Griffin, one of the finest little friends that we've had.
ரோசல்லா கிரிஃபின் நமக்கு இருக்கிற நண்பர்களில், அருமையான நண்பர்களில் அவள் ஒருவளாவாள்.
She is a young woman that was an alcoholic. To some of you people here might be a stranger.
பயங்கர குடிப்பழக்கம் உள்ள ஒரு வாலிப பெண். இங்குள்ளவர்களில் சிலருக்கு அவள் ஒரு அணியலாயிருக்கலாம்.
Rosella, don't care if you say that.
நான் இதை சொல்வது பற்றி ரோசல்லா கவலைப்பட மாட்டாள் என்று நினைக்கிறேன். இங்கே அவள் இந்தியானாவில் மேடைக்கு வந்தபோது, நீங்கள் எப்பொழுதாவது ஒரு ஈனமானவர்களை பார்த்ததுண்டா? அவள் அவர்களை ஒருத்தியை போல இருந்து மதுவினால் புரண்டு அப்படியே உருண்டு கொண்டிருந்தாள்.
Were four great doctors of Chicago said she's the alcohol synonymous and everything else, give her up.
சிகாகோவில் உள்ள 4 வைத்தியர்களாலும் குடிபோதை உதவுவோர் சங்கத்தாலும் கைவிடப்பட்டவள்.
One night when she came into the meeting, the Holy Ghost unraveled her life and told her right there, that settled it.
ஆனால் ஒரு நாள் இரவு அவள் இந்த கூட்டத்திற்குள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய ஜீவியத்தை அலசி அப்படியே எடுத்து கூறினார். அது காரியத்தை முடித்தது.
Look at her now, I guess 30-something years old, past her 18, lovely, beautiful young woman.
இப்பொழுது அவளை நோக்கி பாருங்கள். நான் நினைக்கிறேன் அவளுக்கு சுமார் 30 வயது இருக்கும் என்று. ஆனால் 18 வயது என்று சொல்லலாம். அழகான, இனிமையான ஒரு வாலிப பெண். அது முதல் அவள் விஸ்கியை ருசிக்கவில்லை. அதன் மேல் அவளுக்கு ஆவலும் இல்லை.
Living for Christ, going around in the streets everywhere, testifying to the glory of God, the sinners and alcoholics all through Skid Row and everything else through Chicago, doing something for the Lord.
கிறிஸ்துவுக்காக ஜீவித்துக் கொண்டு வீடுகள் தோறும் சென்று, வீதிகள் தோறும் சென்று பாவிகளுக்கும் குடிவையர்களுக்கும் தேவனுடைய மகிமையை குறித்து சாட்சி பகிர்ந்து வருகிறாள். சிகாகோ முழுவதுமாக கர்த்தருக்கு ஏதாவது காரியத்தை செய்து
கொண்டிருக்கிறாள்.
அவள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றால் இன்றிரவு அவளுடைய தாயார் அதே காரியத்தை செய்ய இங்கு
வந்திருக்கிறாள்.
அவளை ஒரு தேவனால் சுகமாக்க கூடுமானால், இயேசுவால் அவளை சுகமாக்க கூடுமானால்,
Whatsoever you do in word or in deed, do it all in the name of.
வார்த்தையினாலே கிரியையினாலோ நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கள்.
That's what the Bible says. Right.
அதைதான் வேதம் கூறுகிறது. அது உண்மை.
All right. Now we're going to have the baptismal service.
சரி, இப்பொழுது நமக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்க போகிறது.
We're going to turn the lights out just for a few minutes while we make ready for the service to be baptized, and then we'll expect a good time in the Lord.
நாம் ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தி ஞானசானம் கொடுக்க போகிற வேளையிலே நாங்கள் கொஞ்ச நேரம் விளக்குகளை அணைக்கப் போகிறோம். கர்த்தருக்குள் ஒரு நல்ல அருமையான நேரத்தை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஞானசான ஆராதனை நடத்தப் போகிறீர்களா? சரி, அப்படி என்றால் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நான் துவங்க போகிறேன். பாடல்கள் முதலானவர்களை நான் நடத்துகிறேன். மற்ற காரியங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள்.
Baptismal clothes, doc, right quick. All right.
Yana sana maasuvathrangal irukkiradha, doc? Sari.
Let's just sing one of these good olds.
Andha palayarumiyana paadagalil ondrai naan paaduvom.
And so we do that as we leave. We must do what?
Naam adhai cheyyumattaga, naam pogayile, naam enna cheyya vendum?
Take the name of Jesus with us. Falling prostrate at his feet.
Yesuva naamathai neengal eduthukondu, avar paadathil saashtangamai vidungal.
King of kings and heaven of God. When our journey is complete.
பரலோகத்தில் அவரை ராஜாதி ராஜாவாக முடிசூட்டுவோம். அப்பொழுது நம்முடைய யாத்திரை முடிந்து போகும். சரி, நம்முடைய பாதங்கள் மட்டுமாக. என்ன நாம் செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அப்படியே திரும்பி உங்கள் அயலாளுடன் கை குலுக்கி, சகோதரனே, நீ எப்படி இருக்கின்றாய்? உன்னோடு சேர்ந்திருப்பது நிச்சயமாக எனக்கு சந்தோஷமா இருக்கிறது என்று கூறுங்கள். வெளியேற பெற்ற நாமம் எவ்வளவு இனிமை! பூமியின் மேல் நம்பிக்கை, பரலோகத்தின் சந்தோஷம். வெளியேற பெற்ற நாமம், வெளியேற பெற்ற நாமம்.